சகோதரன் வில்லியம்ஸ், உங்களுக்கு நன்றி. காலை வணக்கம் நண்பர்களே. இன்று காலை இங்குள்ளது ஒரு சாக்கியமாய் உள்ளது. இதை போன்ற ஒரு அறிமுகம் என்னை குறித்து செய்யப்படுவதை நான் கேட்டபோது நான் இன்னும் சிறியவன் என்னும் உணர்ச்சி எனக்கு இன்னமும் உண்டாகிறது. இன்று காலை பீனிக்ஸுக்கு வர கிடைத்த இந்த தருணத்துக்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். நான் முதன்முறையாக பீனிக்ஸுக்கு வந்தது எனக்கு ஞாபகம் வருகிறது. அப்பொழுது எனக்கு ஏறக்குறைய 17 வயதாக இருந்தது. அந்த நேரம் முதற்கொண்டு இது நிச்சயமாகவே வளர்ச்சி அடைந்துள்ளது. நாங்கள் டூசானை விட்டு இன்று காலை பீனிக்ஸுக்குள் நுழைந்த போது இந்த இடத்தை அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இந்த இரு இடங்களும் ஒரே விதமாக இருந்தன. அநேக புது இடங்கள் இங்கு எழும்பியுள்ளன. முன்பு இங்கு வராந்திரமாக இருந்த இடங்களில் நாங்கள் சென்று கழுதைகளை விரட்டி விளையாடுவது வழக்கம். ஆனால் அந்த இடங்களில் இப்பொழுது தங்கும் விடுதிகளும் அங்காடிகளும் எழும்பியுள்ளன. உண்மையாகவே எனக்கு வயதாய்க் கொண்டிருக்கிறது என்பதையே அது காண்பிக்கிறது. இங்கே என்னுடைய நல்ல சகோதரன் வால்டர்ஸ் பக்கத்தில் அமர்ந்து நான் நல்லது சகோதரனே என்றவாறு நான் கூறி நாங்கள் உரையாடி கொண்டிருந்தோம். அப்பொழுது நானோ நல்லது சகோதரனே எனக்கு வயதாகின்றது என்றேன். மேலும் நான் என் வாழ்க்கை பாதையில் அநேக மைல்கள் கடந்து விட்டன என்று நான் உணர்கிறேன் என்றேன். அது மட்டுமின்றி நான் என் வயதை நீங்கள் அடையும் வரை காத்திருந்து பாருங்கள் அல்லது அதை போன்ற ஒரு காரியத்துக்குள்ளேன். அவர் என்னை காட்டிலும் 12 வயது மூத்தவர் என்று கேள்விப்பட்ட போது நான் ஆச்சரியப்பட்டேன். ஆகவே எனக்கோ அப்பொழுது அதிக நல்லுணர்வு தோன்றினது. நான், சகோதரன் வால்டர்ஸ், எவ்வளவு காலமாக நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வருகின்றீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவரோ 50 ஆண்டுகளாக என்று விடையளித்தார். நல்லது, அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது நான் மிகச் சிறிய ஒரு குழந்தையாயிருந்தேன். ஆகையால் நான், சகோதரன் வால்டர்ஸ், நீங்கள் இந்த காலையில் இந்த ஆராதனை நடத்தினால் நலமாயிருக்கும் என்று நான் விரும்புகிறேன் என்று நான் ஒரு வாலிபனாயிருக்கிறபடியால் எனக்கு மூத்தவர்களின் முன்னிலையில் நான் பேசுவது எனக்கு அவ்வளவாக பிடிக்காது என்று அவரோ சிரித்துக் கொண்டே, எதற்காக இங்கு நான் காரோட்டி வந்துள்ளேன் என்று நீ நினைக்கிறீர் என்று கேட்டார். எனவே நான் சகோதரன் வால்டர்ஸுக்கு மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். இங்கு அவருக்கு ஒரு இழைப்பாறுமீடு உள்ளதாக என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார். அது மிகவும் நல்லது. நான் அதை பாராட்டுகிறேன். எப்போதாவது அவரோடு வீட்டுக்கு வரும்படி எனக்கு அழைப்பு விடுத்தார். அதுவோ இங்கு நியூ ரிவர் என்னும் இடத்தில் உள்ளது. உங்களில் யாருக்காயிலும் அது எங்கு உள்ளது என்று தெரியுமா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் வால்டர்ஸ் குடும்பத்தினர் ஒருவர் அதில் ஈடுபட்டிருந்தால் அது நன்றாகவே இருக்கும் என்று நான் நிச்சயப்படுவனாயிருக்கிறேன். எனவே ஒவ்வொரு முறையும் நான் ஒரு கூட்டத்திற்கு வரும்போது நான் வழக்கமாகவே ஆராதனைகளில் சுகம் பெற்றவர் யாரையாகிலும் சந்திக்கிறேன். இன்று காலை நான் மேஜையறையில் நின்று கொண்டிருந்த போது இங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த ஏற்ப என்னும் பெயர் கொண்ட ஒரு விலையேறப்பட்ட சகோதரி, அவள் மெக்சிகனில் இருந்து இங்கு வந்திருக்கிறாள். அவளுடைய மகன் கிறிஸ்தவ வானொலி நிலையத்தில் அறிவிப்பாளராக இருக்கிறார். அவள் மெக்சிகனில் உள்ள பிளண்ட் என்னும் இடத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கூட்டத்திற்கு வந்திருந்ததாக என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார். அங்கு அவள் ஒரு ஜவாட்டையை பெற்றுக்கொண்டு ஜெபித்துக் கொள்ளும்படி முயற்சித்துக் கொண்டிருந்தாளாம். ஆனால் அவளால் அங்கு வரவே முடியவில்லையாம். அவள் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தாளாம். இன்று காலை அந்த ஸ்திரீ நின்று கொண்டிருந்த இடத்திற்கு பக்கத்தில் தேவன் அவளை சுகமாக்கினார் என்று நான் நம்புகிறேன். நான் இப்பொழுது என்ன ஒரு தருணம், அது 12-14 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பொழுது பீனிக்ஸ் என்று அழைக்கப்படும் இந்நகரில், பீனிக்ஸ் என்பதோ பாழான இடம் புதிதாக கட்டப்பட்டதாகும் என்றேன். மேலும் நான், அதுதான் இன்று காலை உனக்கு சம்பவித்தது. தேவன் உன் பாழடைந்த ஆரோக்கியத்தை நல்ல ஆரோக்கியமாக இன்று காலை மாற்றி தந்தார் என்று கூறினேன். நேற்று மாலை நிறைய தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டிருந்ததை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் உங்கள் அண்டை விட்டான். நான் டூசானில் இப்பொழுது வசிக்கிறேன். நிறைய தொலைபேசி அழைப்புகள் வந்த காரணத்தால் எல்லோரையும் வெளியே வந்து காண முடியவில்லை. எனவே அவர்களுக்கு தொலைபேசியின் வழியாகவே ஜெபித்தேன். ஆகையால் அவர்கள் தங்கள் தொலைபேசி எண்களை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. 87 வயதான ஒரு கிறிஸ்தவ பெண்மணி சிறிது காலமாகவே மனநலம் இல்லாதவர்களாக இருந்து வந்தார்கள். அவர்களோ தெருவில் தன் குழந்தையை யாரோ கொண்டு போய் விட்டதாக கூச்சலிட்டு காவல்காரனை கூப்பிட்டுக் கொண்டிருந்தாளாம். 87 வயது பாருங்கள், அவர்களுக்கு மனநல கோளாறு ஏற்பட்டிருந்தது. அவள் அருமையான வயோதிக அம்மாள். அவளை என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. பில்லி என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு, நீங்கள் உடனே அவளுக்காக ஜெபியுங்கள், அவள் மிகவும் நோயுற்றிருக்கிறாள், அந்த பெண்மணி மறிக்கப் போகிறாள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், அவளுக்கு பைத்தியம் பிடித்துள்ளது என்று கூறினான். அப்பொழுது நான் தொலைபேசியை வைத்துவிட்டு அறைக்குள்ளாக சென்று ஜெபித்தேன். சில நிமிடங்களுக்குள் அந்த அம்மாள் நன்றாக உறங்கினார்கள். அவர்கள் சுகமடைந்தவர்களாக உறக்கத்தின்றி எழுந்து இரவு உணவுக்கு கோழியும் அதன் பின்னர் ஐஸ்கிரீமையும் இனிப்பு ரொட்டியையும் தின்றார்கள். ஆம், நீங்கள் பாருங்கள், தேவன் ராஜாதிபத்தியம் உள்ளவர். அவர் அவ்வளவு தத்துவமானவர். நீங்கள் அங்கிருக்க வேண்டும் என்றில்லை, நீங்கள் அவரிடத்தில் அப்படியே கேளுங்கள். இன்று காலை இங்குள்ள நமது தலைவர் அல்லது வேறு யாரோ ஒருவராய் இருக்கலாம், சகோதரன் வால்டர்ஸ் அவர்களாய் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவர் தமது ஜெபத்தில், நாம் கேட்காததனால் பெற்றுக் கொள்வதில்லை, நாம் விசுவாசிக்காததனால் கேட்பதில்லை என்று கூறினார். இந்த வாலிபர்கள் இங்கே பாடின பாடல்களை நான் பாராட்டுகிறேன். சகோதரன் வால்டர்ஸ் மற்றும் எங்களை போன்ற வயதானவர்களும் அந்த இளைஞன் தான் இயேசுவை அறிந்து கொண்டதை சாட்சியாக அறிவித்த உத்தமத்தை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அநேக சமயங்களில் இந்த நால்வர் பாடற் குழுவினர் பாடல்களை நாம் கண்டறிகிறோம். இது மற்றொரு போதகரின் கருத்து. சகோதரன் வால்டர்ஸ் அவர்களோ சில சமயங்களில் அநேக குழுவினராக பாட வருகின்றார்கள் என்றார். ஏனெனில் இன்றைக்கு அதுவோ பெந்தேகோஸ்தையினர் ஒரு காலத்தில் பெற்றிருந்த பரிசுத்தத்துக்கும் உத்தமத்துக்கும் பதிலாக பாடும் திறனை காண்பிக்கும் ஒன்றாக ஆகிவிட்டது. ஆனால் இந்த இளைஞர்கள் உத்தமத்துடன் பாடினார்கள். நான் அதை பாராட்டுகிறேன். இளைஞர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தொலைக்காட்சியை விரும்புவதில்லை. உங்களுக்கு தெரிந்துள்ளபடி அதற்கு நான் உண்மையாகவே விரோதமாயிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் எங்களுடைய இடத்தை ஆயத்தம் செய்யும் வரையில், நாங்கள் எங்களுடைய வீட்டை அமைக்கும் வரை நான் உண்மையாகவே டூசானில் ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்துள்ளேன். அந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்தவர்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ சிநேகிதர். ஆனால் அந்த வீட்டில் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வைத்திருக்கிறார்கள். எனக்கு வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி என்று உங்களுக்கு தெரியும். எனவே தொலைக்காட்சியை காண அவர்கள் விரைந்து செல்கிறார்கள். ஆகையால் இரண்டு நாட்களுக்கு முன்பு சகோதரன் ஸ்ட்ரோமியுடன் செய்த பயணத்தை நான் முடித்துக் கொண்டு வீடு திரும்பின போது, இன்று காலை சகோதரன் ஸ்ட்ரோமி இங்கு இருக்கிறாரா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் டூசானில் உள்ள வர்த்தகர் குழுவின் தலைவர். இப்பொழுது பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கும் என் வாலிப மகள் என்னை கூப்பிட்டு, நாங்கள் நால்வர் பாடற்குழு பாடும் பாடல்களை தொலைக்காட்சியில் கேட்கப் போகிறோம், வாருங்கள் என்று அழைத்தார். இல்லை என்றால் அதுபோன்று ஏதோ ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. நான் மிக நன்றாக குற்றம் கண்டுபிடிக்கும் ஒருவனாக இருக்கிறேன். நான் அதற்காக வருந்துகிறேன். ஆனால் நான் என்னவாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேனோ அதை தவிர வேறு விதமாக என்னால் இருக்க முடியாது. என் இயல்புக்கு முரணாக நான் எதையாகிலும் செய்தால் நான் ஒரு மாய்மாலக்காரனாக இருப்பேன். ஜனங்களாகி உங்களுக்கு முன்பாக அப்படி இருக்க நான் விரும்பவில்லை. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே இருக்க விரும்புகிறேன். அப்பொழுது நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் சிறிது அதிகமாகவே குற்றம் சொல்லுகிறேன் என்று யோசிக்கிறேன். ஆனால் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை குற்றம் சொல்ல வேண்டும் என்பது என் மனதில் இருந்தது. ஏனெனில் அது ஒரு விதமான ஹாலிவுட் பாணியில் அமைந்திருந்ததாக எனக்கு தோன்றியது. அதில் இருக்க வேண்டிய புனிதத்துவம் இல்லாதது போன்று தென்பட்டது. அவர்கள் பொன்னிற காலணிகளை அணிந்து கொண்டு ராக் அண்ட் ரோல் என்று அசைந்து உருண்டு ஆடும் நடன பாடல் தாளத்தில் கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல்களை பாடினார்கள். சுவிசேஷம் ஒரு வேஷம் என்னும் நிலைக்கு வந்துவிட்டதா? அப்படியானால் அதனோடு எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை. எனக்கு உண்மையும் அசலான ஒன்றே தேவை. நாம் அதை அந்த வழியிலேயே வைத்திருக்க விரும்புகிறோம். இப்பொழுது சகோதரரே, இங்குள்ள இரு ஒலிபெருக்கிகளும் சரியாய் உள்ளன என்று நான் நினைக்கிறேன். அதாவது இப்பொழுது நான் பேசுவது நன்றாக கேட்கிறதா? கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த சனிக்கிழமை காலை முதன்முறையாக அரிசோனாவில் உள்ள பிளாக் ஸ்டாப் என்னும் இடத்தில் வர்த்தகர் குழுவில் பேசும் சாத்தியம் எனக்கு கிடைத்துள்ளது. இங்குள்ள சகோதரன், அவருடைய பெயர் எனக்கு மறந்துவிட்டது, அதற்கு தலைவராயிருக்கிறார் செஸ்டர் ஏழ். சகோதரன் செஸ்டர் ஏழ் இன்று காலை இந்தியாவிலிருந்து வந்துள்ள அருமையான சுவிசேஷகரோடு, இந்திய சகோதரனுடன் நான் கைகுலுக்கிக் கொண்டிருந்த போது அவரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அடுத்த சனிக்கிழமை காலை அங்கு நான் பேச வேண்டும் என்று அவர் கூறினார். அந்த கூட்டத்துக்கு வர நீங்கள் உள்ளன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாம் நம்புகிறோம். அதற்கடுத்த திங்கள் இரவு டூசானில் ஒரு விருந்து உள்ளது. அந்த விருந்தின் போது பேச கர்த்தர் எனக்கு கனத்தை அளித்துள்ளார். அது டூசானில் டிசம்பர் 21 தேதி நடைபெறும். அந்த இரவு விருந்திலும் கலந்து கொள்ள நீங்கள் உள்ளன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். அடுத்தபடியாக சகோதரன் வில்லியம்ஸ் அறிவித்தபடி அச்சிறப்பு கூட்டம் துவங்குவதற்கு முன்பாக சிறு முன்னுரை கூட்டம் நடத்த நான் மறுபடியும் இங்கு வருவேன். எனவே சகோதரன் வில்லியம்ஸ், நான் சில புள்ளி விவரங்களை அறிவித்தேனா? என்ன சொல்லுகிறீர்கள்? இப்பொழுது நன்றாக கேட்கிறதா? நல்லது, அருமை. அந்த கூட்டங்களில் ஒன்றில் அல்லது ஒவ்வொரு இரவு பகலும் கூட்டத்தில் கலந்து கொள்ள உங்களின் அநேகருக்கு நேரம் கிடைக்கும் என்று நான் நிச்சயமாகவே நம்புகிறேன். ஞாயிறு 17 தேதி பிற்பகல் 7 மணிக்கு அது தொடங்கும். 1:30 மணிக்கு ஞாயிறு பிற்பகல் 1:30. நான் இதையும் கூட கூற விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த கூட்டங்களில் நான் வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பேன். உங்களுக்கு உதவி செய்ய என்னால் கூடுமான எல்லாவற்றையும் செய்வேன். இன்று காலை இங்கு வந்துள்ள ஃபீனிக்ஸ் வட்டாரத்தில் உள்ள ஊழியக்கார சகோதரர்களே, இந்த மண்டபத்துக்கு நான் வர காரணம், ஒவ்வொரு முறை நான் வரும்போதும் இதை சிறிது விரிவுபடுத்தி எல்லா சபைகளுக்கும் நான் செல்வது வழக்கம். அது ஒரு விதமாக கடினமானதாக இருப்பதை நான் கண்டறிகிறேன். ஏனெனில் சில சபைகள் சிறியவைகளாய் உள்ளன. ஒரு சகோதரனின் சபை சிறியதாய் உள்ள காரணத்தால் அவரை விட்டுவிட எங்களுக்கு நிச்சயமாகவே பிரியமில்லை. ஆனால் அங்கு கூட்டம் நடத்தினால் அது வரும் ஜனங்களை கொள்ளக்கூடாத அளவுக்கு சிறியதாக இருப்பதால் கடினமாகி விடுகிறது. எனவே நாம் அனைவரும் ஒரே இடத்தில் கூடி அதை நானே கவனித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினேன். நாம் இங்கு ஒன்று கூடி ஆராதனை நடத்தி ஒரு சிறு சுவிசேஷ கூட்டத்தை நடத்தி வியாதியஸ்தருக்காக ஜெபிப்போம். ஒரு கால் மற்ற ஒலிபெருக்கி நதியில் வந்தால் நன்றாக கேட்குமா? ஓ, அது ஒலிநடாவுக்காக உள்ளது. சரி, ஒரு கால் இதை இப்படி செய்தால் நலமாயிருக்கும். பீனிக்ஸ் வட்டாரத்தில் உள்ள சபைகளில் என் சகோதரர்கள், இங்குள்ள போதர்களே, இதை அறிய விரும்புகிறேன். இந்த மண்டபத்தில் நான் வர காரணம், நாம் இதை செய்வதற்கான காரணம், நாம் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒன்றாக கூடலாம் என்பதற்காகவே ஆகும். எல்லா சகோதரிடத்திலும் செல்வதோ சிரமம், ஏனெனில் அவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இன்று காலை இங்கு வந்துள்ளவர்கள் அவர்களில் பாதி கூட இல்லை. எனவே அந்த சிறப்பு கூட்டத்திற்கு முன்பு உள்ள ஒரு சில நாட்களில் அவர்கள் எல்லோரையும் இங்கு உங்களால் கூட்டி சேர்க்கவே முடியாது. அந்த சிறப்பு கூட்டத்தில் நாம் ஒரு மகத்தான நேரத்தை அனுபவிக்கப் போகிறோம் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். நீங்கள் மகத்தான சொற்பொழிவாளர்களின் பிரசங்களை கேட்பீர்கள். இது சகோதரன் கேஷ், கேஷ் ஹம்பர் ஹாம்பர் என்ன, எத்தனை பேர் அவர் பேசுவதை கேட்டிருக்கிறீர்கள்? அவர் நிச்சயமாகவே ஒரு சூறாவளி. ஆம், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. அவர் ஒரு சகோதரன், ஆனால் என்ன, ஒருமுறை நான் அவருடன் இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா, அதை போன்ற ஒரு நபர் பேசுவதை நீங்கள் கேட்ட பிறகு நான் பேசுவதை கேட்க நீங்கள் எப்படி வருகின்றீர்களோ என்று எனக்கு புரியவில்லை. அவரால் மூச்சு விடாமல் பேச முடியும். அவர் எப்படி அவ்வாறு பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் நிச்சயமாகவே அதிகமாக பேசுபவர். அண்மையில் நியூயார்க்கில் நடந்த சிறப்பு கூட்டத்திற்கு நான் அவரோடு சென்றிருந்தேன். கூட்டத்திற்கு பிறகு அவர் என்னை இரவு உணவுக்கு கூட்டிச் சென்றார். நான் ஒரு இடத்துக்கு சென்று வெளியே வர ஆயத்தமான போது இந்த சகோதரன் கட்டிடத்தின் மேலும் கீழும் எல்லா இடங்களிலும் அங்கிருந்த எல்லோருக்கும் பிரசங்கித்தார். அவர் தன்னில் தானே முற்றிலும் நற்குணம் கொண்ட ஒருவர். கலிபோர்னியாவிலிருந்து வந்துள்ள சகோதரன் பேசுவதையும் கூட நீங்கள் ரசிப்பீர்கள் என்று நான் உறுதியாயிருக்கிறேன். அவருடைய பெயர் என்ன? அவருடைய பெயரை என்னால் ஞாபகப்படுத்த முடியவில்லை. பேச்சாளர்களின் பட்டியலில் இடம்பெற்றிருப்பவர். நானும் கூட அவருடைய பெயரை மறந்துவிட்டேன். ஆனால் அவர் ஒரு ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர். எனவே அவருடைய செய்தியை நீங்கள் கேட்டு மகிழ்வீர்கள். இன்னும் இக்காலத்து பெரிய மனிதர்களான சகோதரன் ராபர்ட்ஸ் போன்றவர்கள் உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட மகத்தான பேச்சாளர்களும் அங்கே அநேகமாக கலந்து கொள்ளக்கூடும். இங்கே இந்நேரத்தில் ஒரு வேதவாக்கியம் என் நினைவுக்கு வருவதற்காக நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். ஒரு முறை தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கைப்பட்டி கூடாரங்களில் வாசமாயிருப்பதை கண்டான். அவன் சொன்னான், அவன் அக்காலத்து தீர்க்கதரிசியாகிய நாத்தானுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். எனவே அவன் நாத்தானிடம், வாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது என் கர்த்தருடைய உடன்படிக்கைப்பட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருப்பது நியாயமா என்று கேட்டான். அப்பொழுது தீர்க்கதரிசி அவனிடத்தில், தாவீதே, நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், ஏனென்றால் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். அவன் கூற அறிந்திருந்ததெல்லாம் அவ்வளவுதான். ஆனால் அன்று ராத்திரியிலே கர்த்தர் தீர்க்கதரிசியை சந்தித்து, நீ போய் என் தாசராகிய தாவீதை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த ஒரு பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்றார். பெரிய நாமம் என்றல்ல, மகத்தான நாமம் என்றல்ல, ஆனால் அந்த நேரத்தில் பூமியில் இருந்த மகத்தான மனிதர்களோடு அவன் எண்ணப்பட்டான். அது தாவீதுக்கு உண்டான தேவனுடைய கிருபை என்று நான் நினைத்தேன். அது எனக்கும் உள்ளது என்று நான் எண்ணினேன். உலக வரலாறு முடிவு பெறும் நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஸ்லாகியத்தை நான் கண்டறியும் போது அது இந்த கூட்டங்களுக்கு வரும் பெரியோர்களுடன் நானும் எண்ணப்படுவது என்பதாகும். கர்த்தர் உங்களை உண்மையாகவே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது என்னுடைய நல்ல நண்பர் சகோதரன் வால்டர்ஸ், சகோதரன் பிரணாமே, நான் 9:45 மணிக்கு அல்லது 10:15 மணிக்கு செல்ல வேண்டும். எனவே பேசுகிற உங்களை தொந்தரவு செய்யாதபடிக்கு ஒரு மூலைக்கு சென்று அங்கிருந்து சென்று விடுகிறேன் என்றார். அவர் இக்கூட்டங்களுக்கு முன்பு வந்திருக்கிறார். நான் ஒரு விதமாக மெல்ல பேசுபவர். உங்களுக்கு தெரியுமா, நான் பேசுவதை யோசித்தே பேச வேண்டும். இங்கே என்னுடைய வேதவாக்கியங்களையும் இன்னும் ஒரு குறிப்பையும் எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் நான் திரும்பிச் சென்று நான் கூற வேண்டும் என்று கர்த்தருக்கு கட்டளையிட்டவர்களை நான் யோசித்து பார்த்து அவருக்காக காத்திருக்க வேண்டியதாக உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் ஒரு விதமாக மெல்ல பேசுபவன். இன்று காலை நான் உங்களை நீண்ட நேரம் வைத்திருக்க மாட்டேன் என்று நம்புகிறேன். நான் சகோதரன் வில்லியம்ஸிடம் இவ்வாறு கேட்டேன். நான், சகோதரன் வில்லியம்ஸ், எனக்கு எவ்வளவு நேரம் அளிக்கப்பட்டுள்ளது என்று கேட்டேன். மேலும் நான் இப்பொழுது நான் குறித்து வைத்துள்ள வேதவாக்கியத்தின் பேரில் ஏறக்குறைய 30 நிமிடங்கள் பேசி அல்லது சற்று அதிக நேரம் பேசி ஒவ்வொருவரையும் வீட்டுக்கு அனுப்பிவிட முடியும் என்று கூறினேன். மேலும், ஆனால் கூடுமானால் ஒரு சிறு பாடத்தை போதிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன் என்று நான் கூறினேன். அது இன்று உங்களுக்கு முக்கியமாக ஒன்றாக அமைந்து நீங்கள் வீட்டுக்கு சென்று அதை குறித்து ஆழ்ந்து சிந்திக்க ஏதுவாயிருக்கும் என்று நான் அதன் பேரில் நினைக்கிறேன். நீங்கள் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் விடியற்காலை 3:30 மணிக்கு அல்லது 3:40 மணிக்கு எழுந்திருந்து இங்கு வர நிச்சயமாகவே ஆயத்தப்பட்டிருக்க மாட்டேன். என்னை பார்க்க வேண்டும் என்று நான் கவலை கொள்வதில்லை. நான் எழுதி வைத்த சில வேத வாக்கியங்களை நேற்று ஆராய்ந்து படித்து அதன் பேரில் உத்தமமாக ஜெபம் செய்து அது ஒரு கால யாருக்காகிலும் உதவியாக இருக்க கூடும் என்று எண்ணியே நான் இங்கு வந்துள்ளேன். நமக்கு வெளிவேஷத்துக்கும் காட்சிகளுக்கும் நேரமே இல்லை. நாம் பணியில் ஈடுபட வேண்டியது அவசியமாய் உள்ளது. இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அவர்கள் இதை ஒலிப்பதிவு செய்கின்றனர். ஒருகால் அநேகமாக யாராவது இந்த ஒலிநாடாவை வாங்குவார்கள். இதை நான் கூற விரும்புகிறேன். சில சமயங்களில் நான் உண்மையாகவே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். அநேக முறை ஜனங்கள் என்னை கூப்பிட்டு, சகோதரன் பிரணாமே, இந்த அர்த்தத்திலா இதை கூறினீர்கள் என்று கேட்டிருக்கின்றனர். சில சமயங்களில் நான் ஒன்றை கூறும்போது நான் என்ன அர்த்தத்தில் அதை கூறினேன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நான் கூறுபவை ஒருகால் வேறொருவர் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு சற்று முரணா இருக்கலாம். நான் அதை இப்பொழுது தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சிலர் கொண்டுள்ள நம்பிக்கைகளுக்கு அவ்வாறு இருக்கலாம். ஆனால் நான் கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஒரு செய்தியை பெற்றிருக்கிறேன். அந்த விதமாகத்தான் நான் அதை குறித்து உணர்கிறேன். மற்றவர்களோ அது பிசாசனிடத்திலிருந்து வந்தது என்று என்ன வகை உண்டு. வேறு சிலர் அது அர்த்தமற்றது என்று எண்ணலாம். ஆனால் எனக்கோ அது ஜீவனாய் உள்ளது. நான் வேறுபாடு கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக வேறுபாடானவைகளையோ அல்லது மற்றவர்களை புண்படுத்தும் அல்லது உருவக்குத்தும் காரியங்களையோ கூறுவதில்லை. அந்த விதமாக அது இருக்க வேண்டும் என்று நான் கூறுவதில்லை. நான் அப்படி செய்தால் நான் ஒரு மாய்மாலக்காரனாயிருப்பேன். தேவரிடம் ஜனங்கள் முன்னேற வேண்டும் என்றே நான் அதை கூறுகிறேன். தேவனை ஜனங்கள் இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்பதற்காகவே நான் இதை கூறுகிறேன். இதை நானே கட்டி உண்டாக்கி கூறும் ஒன்றல்ல. அது தேவனிடமிருந்து வந்துள்ளது என்று நான் கண்டுகொண்ட ஒன்றாகும். இப்பொழுது இந்த விசேஷித்த கூட்டங்கள் எதிலாவது நான் ஜனங்களை புண்படுத்தும் ஏதோ ஒன்று பேச நேர்ந்தால், இல்லை என்றால் நான் அதை அவிதம் விசுவாசிப்பதில்லை என்று கூறுவார்கள். நான் அநேக முறை இந்த கடுமையான கூற்றை கூறியுள்ளேன். அங்கு உட்கார்ந்து கொண்டு எனக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கும் மனைவியரிடத்தில் சம்பிரதாய முறை எதுவும் இல்லை என்பதை அறிவாள். நீங்கள் கோழி இறைச்சியை பிசித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு எலும்பை கடிப்பது போன்று. கோழி இறைச்சியை விரும்பி புசிக்கும் எவரும் கோழி இறைச்சியில் எலும்பு உள்ளது என்பதற்காக கோழி இறைச்சியை சாப்பிடாமல் தூரமாய் போட்டு விடுவதில்லை. அவன் எலும்பை தூரம் எரிந்துவிட்டு அதன் பின்னர் கோழி இறைச்சியை புசிக்கிறான். அதுபோன்ற காரியம் தான் செர்ரி படத்திலும் உள்ளது. எனக்கு ஒரு கொட்டை அகப்பட்டால் நான் செர்ரி படத்தை தூரம் எரிந்துவிட மாட்டேன், நான் கொட்டையை எரிந்து விடுவேன். அதுபோன்றே நான் என்னுடைய எந்த கூட்டங்களிலாவது கூறுபவை எவையாகிலும் உங்களுக்கு குட்டையாக தென்பட்டால் அதை ஒருபுறம் தள்ளிவிட்டு அதை குறித்து உங்களை விட எனக்கு அதிகம் தெரியாது என்று கூறிவிடுங்கள். அதன் பின்னர் நீங்கள் சென்று உங்களுக்கு சரியாக காணப்படுகின்றவர்களை புசியுங்கள். கர்த்தர் தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பார் என்று இப்பொழுது நான் நம்புகிறேன். நான் வார்த்தையை மாத்திரம் உறுதியாக விசுவாசிப்பவன். வார்த்தையை மாத்திரமே விசுவாசிப்பவன். அந்த செய்தியை மாத்திரமே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஒருவருக்கு ஒருவர் வேறுபடுகிறோம். இன்று காலை இங்கு நின்று கொண்டிருக்கும் என் சகோதரர் மிஷனரிமார்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள் ஆகியோரை கவனித்தேன். இங்கே இருக்கிற அவர்களின் எண்ணிக்கையோ 100 அல்லது 100 அதிகமாக இருக்கக்கூடும். அவர்கள் ஒவ்வொருவரும் இங்கு நின்று பேச என்னை காட்டிலும் தகுதி வாய்ந்தவர்கள். நான் அதை குறித்து உறுதியாக அறிந்திருக்கிறேன். ஆனால் பாருங்கள், நம்மில் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவரின் ஸ்தானத்தை வைக்க முடியாது, ஒருவர் மற்றவரின் செய்தியை பிரசங்கிக்க முடியாது. பாருங்கள், நமக்கு வெவ்வேறு முறைகள் இருக்கின்றன. தேவன் ராஜாதிபத்தியம் உள்ளவர். அவர் மாத்திரம் ஆதியில் தனிமையாக இருந்த போது இவைகளை இப்படி உண்டாக்க வேண்டும் என்று அவருக்கு ஆலோசனை கூறினது யார்? புரிகிறதா? நமக்கு நித்திய ஜீவன் இருக்குமானால் ஒரே வகையான நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு, அதுதான் தேவன். எனவே நமக்கு நித்திய ஜீவன் இருக்குமானால் அப்பொழுதே நாம் தேவனுடன் அவருடைய ஒரு பாகமாக இருந்தோம். நாம் அவருடைய தன்மைகளாக இருந்தோம். இப்பொழுதும் நாம் அவருடைய தன்மைகளாகவே இருக்கிறோம். ஏனெனில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, சிந்தையை வெளிப்படுத்துவதே வார்த்தை. எனவே நாம் அவருடைய சிந்தையிலிருந்து பிறகு வார்த்தையாக வெளிப்பட்டு இப்பொழுது நாம் இருக்கிற வண்ணமாக இருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் நம்முடைய பெயர்கள் ஒரு கால இப்பொழுது நமக்குள்ள பெயர்கள் அல்ல, ஆனால் நம்முடைய பெயர்கள் உலக தோற்றத்திற்கு முன்பே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டன. புரிகிறதா? அது அப்பொழுது எழுதப்படவில்லை என்றால் அது எப்பொழுதுமே அங்கு இருக்காது. புரிகிறதா? அந்த புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட அனைவரையும் மீட்கவே இயேசு வந்தார். பாருங்கள், அவர் அறிந்திருந்தார். ரோமர் 8 நமக்கு கூறுகிறது போல குயவனிடம் யார் கூற முடியும்? களிமண் என்னை இப்படி இப்படி உண்டாக்கு என்று கூற முடியுமா? புரிகிறதா? முடியாது. தேவன் தமது தன்மைகள் அனைத்தையும் வெளிப்படுத்த வேண்டியவராய் இருக்கிறார். எனவே அவர் ஒரு பாத்திரத்தை கனவீரமான பாத்திரத்துக்கும் மற்றொரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் உண்டாக்கி உண்மையாகவே ஒன்று மற்றொன்றுக்கு மேலாக உள்ளது என்று காண்பிக்க வேண்டியதாய் உள்ளது இப்பொழுது. ஆனால் அவர் ராஜாதிபத்தியம் உள்ளவர். நீங்கள் பாருங்கள், அவர் என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் அவரிடம் கூற முடியாது. அவர் நம் ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக உண்டாக்கியிருக்கிறார். நட்சத்திரங்களும் கூட ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக, ஒரு நட்சத்திரம் மற்றொன்றிலிருந்து வித்தியாசமாக உள்ளதாக நமக்கு வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. பரலோகத்தில் உள்ள தூதர்களிலும் கூட வித்தியாசம் உண்டு என்று உங்களுக்கு தெரியுமா? அங்கு தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் போன்ற வெவ்வேறு வகையினர் இருக்கின்றனர். நாம் எல்லோரும் வித்தியாசமாக இருக்கிறோம். தேவனுக்கு பெரிய மலைகள் உண்டு, அவருக்கு சமபூமிகள், புல்தரைகள், புல்வெளிகள், பாலைவனங்கள், தண்ணீர் போன்றவை உண்டு. பாருங்கள், அவர் வித்தியாசப்பட்டவர். அவர் பற்பல வகைகள் கொண்ட தேவன். இந்த காலையில் இங்கே அவருடைய ஜனங்களை நோக்கி பாருங்கள், நம்மில் சிலர் வெள்ளை நிறமாயும், சிலர் கருப்பாயும், சிலர் மாநிலமாயும், சிலர் மஞ்சள், சிலர் சிகப்பாயிருக்கிறோம். பாருங்கள், இது அவருடைய ஜனங்கள். அவர் பல்வேறு வகையினை கொண்ட ஒரே தேவனாக இருக்கிறார். எனவே அவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு மத்தியிலும் அதே காரியத்தை உடையவராக இருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன். இப்பொழுது சற்று நேரம் ஜபத்திற்காக நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. நாம் வார்த்தையை படிக்கும் முன்பு இப்பொழுது இதை கூற விரும்புகிறேன். நான் நீண்ட நேரம் பிரசங்கம் செய்தால் நீங்கள் எழுந்து வெளியே போக வேண்டியதாக இருக்கும் என்பதை நான் அறிவேன். நான் அதை புரிந்து கொள்வேன். பாருங்கள், நான் பரிபூர்ணமாகவே புரிந்து கொள்வேன். இப்பொழுது நாம் ஜபம் செய்வோமாக. தேவன் நம்மை எங்கிருந்து எடுத்தாரோ அந்த மண்ணை நோக்கி நாம் தலை வணங்கி ஜபம் செய்யும் போது இங்குள்ள யாராகிலும் ஜபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். உங்கள் கையின் கீழ் உள்ள இதயத்தில் என்ன இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் எங்களை எடுத்துள்ள மண்ணை நோக்கி தலை வணங்கினவர்களாய் உம்மை பயபக்தியுடன் அழைக் கொண்டிருக்கிறோம். ஒரு இரவு நீர் ஆபிரகாமிடத்தில் கடற்கரையில் உள்ள மணலை உண்டால் என்ன முடியுமா என்று நீர் கேட்டதை நாங்கள் எங்களுடைய சிந்தையில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு நீர் அவனிடத்தில் நட்சத்திரங்களை நோக்கிப்பார் என்று சொல்லிவிட்டு அவனால் அது என்ன முடியுமா என்று கேட்டீர். உண்மையாகவே அது கூடாத காரியம்தான். அவருடைய சந்ததி கடற்கரை மணலத்தலை போலவும் ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போலவும் என்ன முடியாததா இருக்கும் என்று கூறினீர். சரியாக கூறினால் நாங்கள் தோன்றின மண்ணை நோக்கி எங்கள் தலைகள் வணங்கியிருக்கும் இவ்வேளையில் இப்பொழுது எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய நினைவு, எங்கள் சிந்தைகளில் உள்ள எங்கள் நினைவுகள், எங்கள் இருதயங்கள் நாங்கள் போய்கொண்டிருக்கிற பரலோகத்தை நோக்கியுள்ளது. மண்ணிலிருந்து நட்சத்திரங்கள் வரைக்கும் அது ஆபிரகாமின் சந்ததி. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாய் ஆபிரகாமின் சந்ததியராகி வாக்குத்தத்தின்படி அவருடன் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். உயிர் வாழ அவசியமான இயற்கை உணவை உண்டு ஐக்கியம் கொள்ளவே இக்காலை இங்கு வந்திருக்கிறோம். அதை உண்டு எங்கள் வழியிலிருந்து விலக்கிவிட்டோம். And now we are desirous of thee to give us of that heavenly manna. இப்பொழுது எங்களுக்குள் இருக்கும் ஜீவனுக்கு பலத்தை அளிக்கக்கூடிய உணவாகிய அந்த பரலோக மன்னாவை உம்மிடத்திலிருந்து பெற விரும்புகிறோம். ரத்தம் இந்த இயற்கை உணவை இப்பொழுது கொண்டு சென்று அதிக அணுக்களை உண்டாக்கி இந்த நாளுக்கான சரீர பலனை அளிக்கும் இந்நேரத்தில் நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்று காலை அவர் வார்த்தையின் மூலம் எங்கள் ஆவிக்குள் வரவும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பலனை அளிக்கவும் அருள் புரியும். ஏனென்றால் பகல் சென்று போயிற்று, சாயங்கால நிழல்கள் விழுகின்றன, சாயங்கால வெளிச்சம் இங்கு உள்ளது. விரைவில் மேலே ஏறிவா என்னும் கட்டளையை நாங்கள் கேட்கப் போகிறோம். அந்த நேரத்தில் நாங்கள் ஆயத்தமாயிருக்க விரும்புகிறோம். எனவே பிதாவே, எங்களுக்கு உதவி செய்யும். புத்தகத்தை திறக்கவும் அல்லது முத்திரைகளை உடைக்கவும் எந்த மனிதரும் பாத்திரமானாயிருக்கவில்லை. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வந்து புத்தகத்தை கையில் எடுத்து முத்திரைகளை உடைத்தார். ஓ தேவாட்டுக்குட்டியே, இன்று காலை நீர் வந்து எங்களுக்கு புத்தகத்தை திறந்து தாரும். கர்த்தாவே, நாங்கள் உம்முடன் அந்த புத்தகத்தில் என்ன உள்ளதென்று கண்டு இந்த வேளையில் நாங்கள் எப்படி ஆயத்தப்படுவதென்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்யும். ஒவ்வொரு சபையையும் ஆசீர்வதியும், வரப்போகும் கூட்டங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும், எங்கள் சிறு கூட்டத்தையும் அதனுடன் இணைத்து ஆசீர்வதியும். நாங்கள் இன்று இவ்விடம் விட்டு செல்லும் போது எம்மாவூருக்கு சென்ற சீஷர்களைப் போல நாங்களும் வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொடுந்துவிட்டு எரியவில்லையா என்று கூற அருள் புரியும். பிதாவே, இதை அருளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். இப்பொழுது வேதாகமத்தை திருப்ப விரும்புகிறவர்கள், வழக்கமாகவே ஒரு போதகர் வேதவசனங்களை படிக்கும் போது நீங்கள் அவருடன் கூட படித்து அவர் எதிலிருந்து பேசுகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவதுண்டு. உங்களிடம் வேதாகமங்கள் இருந்தால் பரிசுத்த மத்தேயு 4 அதிகாரத்துக்கு திருப்புங்கள். இப்பொழுது நான் பேசுவதற்கு முன்பு நான் என் பாடப்பொருளை கூறப்போகிறேன். அதை ஏறக்குறைய ஒரு வேத பாடமாக கற்றுத்தந்து தொடர்ந்து செல்லும் போது பிரசங்கம் செய்ய தொடங்கலாம். இதற்கு நான் எப்படியோ அறுப்பு காலம் என்னும் தலைப்பை கொடுத்திருக்கிறேன். ஏனென்று எனக்கே தெரியவில்லை. இந்த கருத்தை ஆதாரமாக கொள்ள ஒரு வேத பாகத்தை படித்து அதிலிருந்து பொருளை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் பரிசுத்த மத்தேயு 4 அதிகாரத்தின் ஒரு பாகத்தை படிக்கப் போகிறோம். இது இயேசுவுக்கு நேர்ந்த சோதனைகளை குறித்தது. அவர் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்ட பிறகு அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும்
என்றான். But by every word that proceeds out of the mouth of God.
அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
And the devil take him up into the holy city and set him upon a pinnacle of the temple.
அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழகுதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று
சொன்னான்.
அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். நான் 4 வசனத்தை சற்று திரும்பவும் படிக்க விரும்புகிறேன். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்பொழுது ஒரு பொருளுக்காக தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை என்பதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நான் பேசும்போது இதை மனதில் வைத்திருங்கள். இயேசு ஒருமுறை பரிசுத்த யோவான் 6:48 வசனத்தில், அது சரி என்று நான் நினைக்கிறேன், இன்று காலை அதை குறித்து வைத்தேன், ஜீவ அப்பம் நானே என்றார். அது பஸ்கா பண்டிகையின் போது யூதர்கள் வனாந்திரத்தில் விழுந்த மன்னாவின் ஞாபகத்தமாக தாங்கள் கோஷர் அப்பத்தை புசித்துக் கொண்டிருந்தனர். வனாந்திரத்தில் இருந்த கண்மலைக்கு அடையாளமாக அவர்கள் ஊற்றிலிருந்து தண்ணீரை பருகினர். அவர்கள் மகத்தான தருணத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது இயேசு அவர்கள் மத்தியில் உரத்த சத்தமாய், ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் 40 மன்னாவை புசித்திருந்தும் அவர்கள் ஒவ்வொருவரும் அறித்தார்கள், ஆனால் நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மறியாமல் என்னென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கண்மலையை குறித்தோ அவர், நானே வனாந்திரத்தில் இருந்த கண்மலை, உங்கள் பிதாக்கள் தண்ணீர் கொடுத்த கண்மலை நானே என்றார். அவர்களோ, அது எப்படி இருக்க முடியும், உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டதாக சொல்லுகிறாயே, உனக்கு பிசாசு பிடித்திருக்கிறது என்றும் நீ பைத்தியக்காரன் என்றும் இப்பொழுது அறிந்து கொண்டோம் என்றார்கள். அப்பொழுது இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்றார். பாருங்கள், இருக்கிறேன் என்பவரே முச்செடியில் அக்னி ஸ்தம்பமாக மோசேயுடன் பேசினவர். நீங்கள் அதை பெயர் சொற்கள் மற்றும் பிரதி பெயர்கள் என்ற இலக்கண ரீதியில் காண்பீர்களேயானால் இருந்தேன் என்றோ இருக்க போகிறேன் என்றோ அல்ல, ஆனால் எக்காலத்தும் இருக்கிறேன் என்று நிகழ்காலத்திலேயே உள்ளது. அவர் இப்பொழுது தம்மை குறித்து ஜீவ அப்பம் நானே என்று உரைத்ததை நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது இந்த மனிதர் எப்படி ஜீவ அப்பமாக இருக்க முடியும், அதை குறித்து நாம் வியக்கிறோம். அவரோ, இந்த அப்பம் என் சரீரமாக இருக்கிறது என்றார். இப்பொழுது இந்த மனிதன் எப்படி அப்பமாக இருக்க முடியும், அது ஒரு விதமான விசித்திரமாய் உள்ளது, ஆனால் அதை குறித்து குழப்பமடையாதீர்கள். அவருடைய காலத்தில் இருந்த மக்கள் அதை குறித்து குழப்பமடைந்தனர். இந்த மனிதன் எப்படி உண்மையாகவே அப்பமாக இருக்க முடியும் என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் பரிசுத்த யோவான் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்பதாக நமக்கு கூறப்பட்டுள்ளது. எனவே வார்த்தை அப்பமானது, வார்த்தையும் அப்பமும் ஒருவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவே வார்த்தையாயிருக்கிறார், அவரே அப்பமாயும் இருக்கிறார். அவர் எப்படி வார்த்தையும் அப்பமுமாக இருக்க முடியும்? அது மாம்ச சிந்தைக்கு குழப்பத்தை உண்டாக்கும். ஆனால் இன்று காலை நம்மிடையே மாம்ச சிந்தை இல்லை என்றும் ஆவிக்குரிய சிந்தை மாத்திரமே உள்ளது என்றும் பிதா நமக்கு கூற முற்படுபவர்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றும் நாம் நம்புகிறோம். இந்த வார்த்தைகள் குழப்பமுறை செய்கின்றன என்று நாம் காண்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அவை வேத பிரகாரமான சத்தியம். பாருங்கள், இந்த மனிதர் எப்படி அப்பமாக இருக்க முடியும்? அப்படித்தான் அவர்கள் கூறினர். நான் அதை ஆய்ந்து படித்துக் கொண்டிருக்கிறபடியால் அப்படித்தான் ஜோசிபசும் சரித்திரக்காரராகிய உங்களில் அநேகரும் கூறியுள்ளனர் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நான் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் 4 அதிகாரங்கள் பேரில் விரிவுரைகளை எழுதி வருகிறேன். அந்த புத்தகம் விரைவில் வெளிவரும் என்று நான் நம்புகிறேன். அது ஒரு பெரிய புத்தகமாக இருக்கும். அதன் பின்னர் ஒவ்வொரு சபை காலத்தின் பேரிலும் ஒரு சிறு புத்தகத்தை வெளியிடுவேன். நான் சபை சரித்திரம் படித்து வருகையில் அது எனக்கு ஒரு விதமாக என்னுடைய சிந்தையில் உள்ளது. அது ஜோசிபஸ் என்று நான் நினைக்கிறேன், அல்லது ஆதி எழுத்தாளர்களில் ஒருவர். எப்படியோ, அதாவது யாதியஸ்தர்களை சுகப்படுத்தினவராய் சுற்றித் திரிந்த இந்த நசரேனாகிய இயேசுவின் சரணத்தை அவருடைய சீஷர்கள் தோண்டி எடுத்து புசித்து விட்டனர் என்று எழுதியிருந்தார். பாருங்கள், அவர்கள் ராபோஜனம் ஆசரித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களோ சீஷர்கள் அவருடைய சரணத்தை தோண்டி எடுத்து அதை புசித்து வந்ததாக எண்ணினர். அவருடைய சரணத்துக்கு அடையாளமாக நாம் ராபோஜனம் உட்கொள்கிறோம், அதாவது ராபோஜனம் எடுக்கிறோம். ஏனெனில் அவர் வார்த்தையாயிருந்தார். பாருங்கள், இது குழப்பம் உண்டாக்குகிறது. அதே சமயத்தில் அதற்கு ஆதாரமாக வேத வசனங்கள் இருக்கின்றன. இயேசு வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றார். புரிகிறதா? இப்பொழுது வேத வசனங்களுக்கு முரணாயுள்ளவர்களுக்கு நமது சிந்தையை விலக்கிக் கொள்ள நாம் எப்பொழுதும் விரும்புகிறோம். எந்த நேரத்திலும் எக்காரணத்துக் கொண்டும் வேதத்திலுள்ள ஒரு வார்த்தையையும் ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். வேதத்துடன் அப்படியே சரியாக தரித்திருங்கள். இப்பொழுது என்றாவது ஒரு நாள் தேவன் ஜனங்களை நியாயந்திருக்க வேண்டும். அவர் ஒரு சபையை கொண்டு ஜனங்களை நியாயந்திருக்க போவதாயிருந்தால் அது எந்த சபையாயிருக்கும்? அவர்கள் கத்தோலிக்க சபை என்பார்களேயானால் அப்படியானால் எந்த கத்தோலிக்க சபை? புரிகிறதா? ஏனெனில் அவர்களிடையே ஒருவருக்கொருவர் வித்தியாசமாயிருக்கிறார்கள். அவர்கள் நம்மோடு கொண்டுள்ள கருத்து வெற்றுமையை காட்டிலும் அது மோசமானது. பாருங்கள், அவர்கள் வித்தியாசப்படுகின்றனர். அவர்களிடையே வெவ்வேறு வகையினர் உண்டு. ரோமர், வைதிகர், ஜூபனைட், ஓ வெவ்வேறு வகுப்பினர். அவர்கள் ஒருவர் மற்றொருவரை மேற்கொள்ள பார்க்கின்றனர். அப்படி இருக்க அவர் எந்த கத்தோலிக்க சபையை கொண்டு நியாயந்திருப்பார்? அவர் புராட்டஸ்டன்ட் சபையை கொண்டு நியாயந்திருப்பாரையானால் அது எந்த புராட்டஸ்டன்ட் சபையாயிருக்கும்? ஒன்று மற்றதை காட்டிலும் வித்தியாசமாய் உள்ளதே. ஆனால் அவர் உலகத்தை நியாயந்திருக்க போவதாயிருந்தால் அவர் ஏதாவது ஒரு நியமத்தை வைத்திருக்க வேண்டும். நம்மை நியாயந்திருக்க அவர் ஒரு நியமத்தை வைக்காமல் இருந்தால் நாம் இஷ்டப்படி வாழ்க்கை வாழ்ந்து அவர் நம்மை நியாயந்திருக்க அவர் அநீதி உள்ளவராயிருப்பார். யார் செய்வது சரி, யார் சரி என்று நீங்கள் எப்படி கூற முடியும்? ஒரு நியமம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அவர் உலகத்தை இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாயந்திருக்க போவதாக வேதத்தில் கூறியுள்ளார். இயேசு வார்த்தை என்று இங்கு நாம் வாசிக்கிறோம். அவர் நேற்று மிண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 13:8 உரைக்கிறது. ஆகையால் வார்த்தையாய் இருக்கிற கிறிஸ்துவின் பேரில் சபை கொண்டுள்ள மனப்பான்மையை ஆதாரமாக கொண்டே அவர் நியாயந்தீர்ப்பார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் அல்ல, வேதாகம பள்ளியிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் அல்ல, சபையிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் மனிதன் அதை கொண்டு மாத்திரமே வாழ வேண்டும். மனிதனின் வியாக்கியானம் அல்ல, ஆனால் தேவனுடைய சொந்த வார்த்தை. நல்லது, இங்கு ஒரு தவறு உள்ளது என்று நீங்கள் கூறலாம். அப்படியானால் தேவனே அதற்கு பொறுப்பாளி. அவர்தான் அதை எனக்கு கொண்டு வந்தார். பாருங்கள், அவர் இங்கு கூறியவைகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு மனிதன் அப்பமாகவும் வார்த்தையாகவும் இருப்பது ஒரு விதமாக குழப்பமாக இருந்தால் இப்பொழுது நாம் சென்று இதை ஆராய்வோம், நாம் கண்டறிவோமாக. ஏனென்றால் வேத வாக்கியங்கள் அனைத்தும் உண்மையானவை, அவை தவறாயிருக்க முடியாது. ஒவ்வொரு வேத வாக்கியமும் நிறைவேற்றப்படும். அது எவ்வளவு விசித்திரமாக தென்படுகிற போதிலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதாவது அது எப்பொழுதும் நிறைவேற்றப்படும். சகோதரன் வில்லியம்ஸ் அல்லது இங்குள்ள சகோதரர்கள் சிலர், நம்முடைய முப்பாட்டனார் உயிரோடு எழுந்து வர அவர்களுக்கு நீங்கள் தொலைக்காட்சியை காண்பித்தால் எப்படி இருக்கும்? அவர்களுடைய நாட்களில் யாராகிலும் ஒருவர் சத்தத்தை உலகம் புறாவும் கேட்கக்கூடிய நாள் ஒன்று வரப்போகிறது என்று தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கலாம். அப்பொழுது அதற்கு அவர்களோ, பாவம், அந்த கிழவனை விட்டுவிடுங்கள், அவருக்கு மூளைக்கோளாறு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லியிருப்பார்கள். காற்றின் வழியாய் வண்ணம் பாய்ந்து வரக்கூடிய நாள் ஒன்று வரும். அது இப்பொழுது இங்குள்ளது. அவர்கள் ஒரு புத்தானை எடுத்தினால் உலகெங்கும் ஜனங்கள் நடமாடுவதையும் மற்ற காரியங்களையும் நீங்கள் திரையில் காணலாம். அந்த காலத்திலோ அவர்கள் பாவம் கிழவன் என்று சொல்லியிருப்பார்கள், புரிகிறதா? ஆனால் இப்பொழுது இன்றைக்கு அதை நாம் பெற்றிருக்கிறோம். இக்காலையில் அது இதே அறையில் உள்ளது. நாம் தொடர்ந்து செல்வதற்கு முன்பு தேவன் இவ்வறையில் இருக்கிறார் என்பதை உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த வார்த்தையில் ஆக்கியோன் இங்கிருக்கிறார். எனவே நீங்கள் எப்படி உடுத்திருந்தாலும், அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த தரத்தில் வாழ்ந்தாலும், அல்லது எப்படிப்பட்ட ஒரு வீட்டில் வாழ்ந்தாலும், அல்லது எந்த விதமான காரை நீங்கள் ஓட்டினாலும், அல்லது நீங்கள் எவ்வளவாக கல்வி கற்றிருந்தாலும், அதனால் ஒன்றுமே இல்லை. தேவன் உங்கள் இருதயத்தையே நோக்கி பார்க்கிறார். அவர் என் இருதயத்தையே பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தினால் நாம் நியாயந்தீர்க்கப்படுகிறோம். நம்முடைய வார்த்தைகளினாலும் கூட அல்ல, நம்முடைய இருதயம் நம்மை நியாயந்தீர்க்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், இல்லை எனில் அது மாய்மாலம். இப்பொழுது இந்த அறையில் உலகெங்கிலும் இருந்து மனித உருவங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன, குரல்கள் பாடிக்கொண்டிருக்கின்றன இந்த அறையில் இப்பொழுது உள்ளன. ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்களுடைய புலன்களில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் மாத்திரமே காணும்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு படிகத்தை அல்லது ஒரு குழாயை அல்லது ஒரு தொலைக்காட்சி குழாயை கொண்டு வந்து அதை போட்டால், அது இயலுலக மின்காந்த ஒளி அலைகளில் சிதறியிருக்கும் உருவங்களை ஒரு வாய்க்காலில் ஒன்று கூட்டி ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இந்தியா அல்லது உலகில் வேறெந்த பாகத்திலும் உள்ளவர்களை நமக்கு காண்பிக்கிறது. நீங்கள் தொலைக்காட்சி பெட்டி திரைக்கு முன் நின்று அவர்கள் உடுத்தியிருக்கும் உடைகளின் வண்ணங்களையும் மரங்களின் வண்ணங்களையும் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் காணலாம். தொலைக்காட்சி பெட்டியை இயக்கி அது உண்மையா என்று பாருங்கள். அப்படியானால் எங்கோ நமது கண்களுக்கு மறைவாக இவை இப்பொழுது கடந்து கொண்டிருக்க வேண்டும். தேவன் ஆபிரகாமிடம் நட்சத்திரங்களை அண்ணாந்து பார் என்று கூறினதும் இதன் வழியாக கடந்து சென்றிருக்க வேண்டும். எலியா கர்மேல் பர்வதத்தில் நடத்தின சம்பவமும் இங்கிருந்தது. ஆதாம் இவ்வுலகில் இருந்த போது அது இங்கிருந்தது. ஆனால் இப்பொழுதுதான் அவர்கள் கண்டுபிடித்தனர். அவ்வாறே தேவனும் தூதர்களும் இங்கிருக்கின்றனர். என்றாகிலும் ஒரு நாள் அதுவும் தொலைக்காட்சியை போலவே நமக்கு தத்துருவமாயிருக்கும். ஏனெனில் ஆவி நம்மை அந்த அழிவில்லாத வாழ்க்கைக்கு கொண்டு சென்றுவிடும். அப்பொழுது நாம் புரிந்து கொள்வோம். எனவே நாம் அவருடைய வார்த்தையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் அதை முயற்சி செய்ய போகிறோம். தேவன் மகத்தான சிருஷ்டிகராகிய தேவன். நாம் இயற்கை முறைமையின் பேரில் பேச முயற்சிப்போம். முதலில் இயற்கையில் அவரை கண்டுகொண்டு பின்பு வார்த்தைக்கு அதை கொண்டு வருவோம். இப்பொழுது இயற்கையோ வார்த்தையுடன் இணையாக செல்கின்றது. ஏனெனில் தேவனே இயற்கையை சிருஷ்டித்தவர். இயற்கை இயங்குவதை நீங்கள் காணும் போது அப்படித்தான் என்று நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இயற்கையே என் முதல் வேதமாக அமைந்திருந்தது. அது எப்படி செயல்படுகிறது என்று காண்பதே தேவனை நான் இயற்கையில் கண்டுகொண்டேன். கோதுமை இயற்கை அளித்த தானியம், அதைக் கொண்டே நாம் அப்பம் உண்டாக்குகிறோம். அது நமது இயற்கை சரத்தை போஷிக்கிறது. இயற்கை அநேக ரகசியங்களை தன்னில் கொண்டுள்ளது. இயற்கையை கவனித்து வந்ததன் மூலமாகவே நான் தேவனை முதன்முறையாக கண்டுகொண்டேன். ஏதோ ஒன்று உண்டு என்று அதன் மூலமே அறிந்து கொண்டேன். எனக்கு கல்வி அறிவில்லை. எனவே இயற்கையை ஆதாரமாக கொண்டு நான் அதிகம் பேசுகிறேன். நான் அறியாமையை ஆதரிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் என்ன கூற முயல்கிறேன் என்றால், தேவனை அறிந்து கொள்ள உங்களுக்கு கல்வி அவசியமாக இருக்க வேண்டியதில்லை. கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக விளங்கிய யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அவன் 9 வயதில் வனாந்தரத்துக்கு சென்றதாக நாம் கற்பிக்கப்பட்டுள்ளோம். அவனுடைய படியோ மிகவும் முக்கியமானதால் அவன் வனாந்தரத்திலேயே தங்கியிருந்தான். அவனுடைய தகப்பன் ஒரு ஆசாரியனாய் இருந்தான். அந்த குறிப்பிட்ட ஆசாரியத்துவம் அல்லது ஸ்தாபனபடி, ஓ, அவனுடைய தகப்பன் இப்பொழுது, யோவானே, நீ மேசியாவை அறிமுகம் செய்ய வேண்டியவன். உனக்கு தெரியுமா, இந்த ஆசாரியரோடு வந்துள்ள சகோதரன் இன்னார் இன்னார் மேசியாவாக இருப்பதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்று கூறினான். யோவானோ அதிலிருந்து விலகி வனாந்தரத்துக்கு செல்ல வேண்டியதாயிற்று. ஏனெனில் மேசியா மனிதன் தெரிந்து கொள்ளும் ஒருவராக இல்லாமல் தேவன் தெரிந்து கொள்ளும் ஒருவராக இருக்க வேண்டும். எனவே அவனுக்கு ஏறக்குறைய 9 வயதான போது அவன் வனாந்தரத்துக்கு சென்றான். நீங்கள் கவனிப்பீர்களேயானால், 30 வயதில் அவன் வனாந்தரத்தை விட்டு வெளிவந்த போது அவனுடைய பிரசங்கங்கள் ஒரு வேத பண்டிதனின் பிரசங்களைப் போல இருக்கவில்லை. அவன் பெரிய சொற்களை உபயோகப்படுத்தவில்லை. ஆனால் அவை யாவும் இயற்கையை சார்ந்திருந்தன. அவர காலத்தில் இருந்த சபையாட்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே என்றான். அவன் அதைத்தான் வனாந்தரத்தில் கண்டது பாம்புகளை. அவன் பாம்புகளை வெறுத்தான். அவைகள் விஷமுள்ளவைகளாக இருந்தன. அவைகளுடைய பற்களில் உயிர் சேதம் விளைவிக்கும் விஷம் இருந்தது. எனவே அக்காலத்தில் இருந்த சபையை அவன், விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் நாங்கள் இதை சார்ந்தவர்கள், நாங்கள் ஜெசியட்ஸ் அல்லது நாங்கள் இன்னார் அல்லது நாங்கள் மெத்தோடிஸ்ட் பேப்டிஸ்ட் பிரஸ்பிடேரியன் அல்லது வேற எதையும் உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள துவங்காதீர்கள். நீங்கள் அதை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள துவங்க வேண்டாம். ஏனென்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்றான். புரிகிறதா? கோடாரி அதைத்தான் அவன் வனாந்திரத்தில் உபயோகித்தான். அது மரங்களின் வேரிலே வைத்திருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெற்றுண்டு அக்கறியிலே போடப்படும். பாருங்கள், கனி கொடுக்கும் மரத்தை அவன் எட்டமாட்டான். ஏனெனில் அவன் மரத்தின் கனிகளை கொண்டு வாழ்ந்தான். ஆனால் கனி கொடாத மரம், ஓ, நீங்கள் வேதவாக்கியங்கள் அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் அவை பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் அருளப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பொருத்தமாக அமைந்துள்ளன. நீங்கள் பாருங்கள், நல்ல கனிகூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நீங்கள் பாருங்கள், அவன் இயற்கையை ஆதாரமாக கொண்டு தன் செய்தியை அளித்தான். இயேசு நானே அப்பம், மனுஷன் ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான், நானே வார்த்தை என்று கூறுவதை கண்டறிந்துள்ள நாம் இப்பொழுது அதை சந்திக்க வேண்டும். புரிகிறதா? ஆகையால் நாம் இயற்கைக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். நான் அநேக முறை அவ்வாறு செய்யும்படி நேர்ந்துள்ளதை கவனிக்கிறேன். இயற்கை அனைத்தும் ஒரே விதமாக இயங்குகிறது. நீங்கள் பறவைகள் ஒன்று கூடும் நேரத்தை கவனியுங்கள், அவை கூடுகளை விட்டு வயல்வெளிக்கு சென்று இறை தின்கின்றன. அவ்வாறே ஆடு மாடுகள் வயல்வெளிகளில் சிதறி புல்மேய்கின்றதை கவனியுங்கள். அப்பொழுது நீங்கள் தூண்டில் போட்டால் மீன் அதை கடித்து மாட்டிக்கொள்ளும். ஆனால் ஆடு மாடுகள் பறவைகள் மரங்களுக்கு திரும்பி வந்து ஆடு மாடுகளும் மூளைக்கு ஒதுங்கிவிட்டால் நீங்கள் தூண்டிலை தண்ணீரிலிருந்து எடுத்து விடுவது நல்லது. மீன்களோ அதை கடிக்காது. ஏனெனில் இயற்கை அனைத்தும் ஒரே விதமாக இயங்குகிறது. அவ்வாறே தேவனுடைய வார்த்தையும் தொடர்ச்சியாக செல்கிறது. தேவன் எப்பொழுதுமே ஒரே விதமாக செயல்புரிகிறார். ஆதியில் மனிதன் தேவனோடு கொண்டிருந்த ஐக்கியத்தை இழந்து விட்ட போது குற்றமற்ற ஒன்றின் ரத்தத்தின் மூலம் அவனை ரட்சிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் கொண்டார். அன்று முதல் அவர் தமது முறையை மாற்றவே இல்லை. நாம் கல்வி கற்று தந்து அதற்குள் நுழைக்க பார்த்தோம், ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டு அதற்குள் நுழைக்க பார்த்தோம், அவர்களை கெஞ்சி நுழைக்க பார்த்தோம், அவர்களை அடித்து சத்தமிட்டு அதற்குள் நுழைக்க பார்த்தோம். ஆனால் இன்று வரை அதே முறையே நிலைத்து வருகிறது. தேவன் ஒரு விசுவாசியை சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் மாத்திரமே சந்திக்கிறார். நாம் உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தை கூட்டி அங்கு எல்லோரும் சந்திக்கும்படி செய்ய முடியாது. அது ஒரு காலம் கிரியை செய்யாது. அது முன்பு கிரியை செய்ததும் இல்லை, இனியும் கிரியை செய்ய போவதும் இல்லை. ஆகையால் தான் நான் அந்த முறைக்கு விரோதமாய் உள்ளேன். தேவனோ ஒரு முறையை வைத்திருக்கிறார், எல்லா சபைகளும் ஒன்று சேருங்கள், அது உலக சபைகளின் ஆலோசனை சங்கமாயிருக்கும், நாம் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் என்று இயேசு ஜெபித்தது அதற்காகவே என்று இன்று நீங்கள் கூற கேட்டீர்கள். நீங்கள் பாருங்கள், இப்பொழுது அது ஆவியை அறிந்து கொள்ளாமல் அது மாம்ச சிந்தையில் எழுந்த கருத்து. இயேசு பிதாவே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். ஏதோ ஒரு மனிதனின் ஏதோ ஒன்றின் மேல் அதிகாரம் வகிப்பதல்ல, அது ஒருபோதும் கிரியை செய்யாது. ஒரு ஸ்தாபனம் மற்றொரு ஸ்தாபனத்தை ஆட்கொள்ள பார்க்கிறது, ஒரு மனிதன் மற்றொரு மனிதன் மேல் அதிகாரம் செலுத்த பார்க்கிறார். கிறிஸ்துவும் தேவனும் ஒன்றாயிருந்தது போல நீங்களும் தேவனோடு ஒன்றாயிருக்க வேண்டும். அதுதான் அந்த ஜெபமாய் உள்ளது. அவர் வார்த்தை என்பதால் நாமும் வார்த்தையாயிருந்து அவரை பிரதிபலிக்க வேண்டும் என்று இயேசு வேண்டிக் கொண்டார். அந்த அவருடைய ஜெபத்துக்கு மறு உத்தரவு அருளப்பட வேண்டும். சாத்தானதை மாம்ச சிந்தையில் எவ்விதம் குழப்பியுள்ளார் என்று பார்த்தீர்களா? ஆனால் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதல்ல இயேசு ஏறெடுத்த அந்த ஜெபம். அவர்கள் அதை ஒவ்வொரு முறையும் செய்யும் போது அவர்கள் தேவனை விட்டு விலகி விலகி செல்கின்றனர். நாம் தேவனோடு ஒன்றாயிருக்க அவர் விரும்புகிறார். தேவன் வார்த்தையாயிருக்கிறார். ஆகையால் தனிப்பட்ட நபர் ஒவ்வொருவரும் தன் இருதயத்தில் தேவனுடன் ஒன்றாயிருக்க வேண்டும். இந்த எல்லா காரியங்களும் இவ்விதமாய் கிரியை செய்கின்றன என்று தேவன் அறிந்திருக்கிறார். இப்பொழுது அப்படித்தான் நாம் தேவனை சில சமயங்களில் கண்டுகொள்கிறோம். இயற்கையை கவனிப்பதன் மூலம் பருவ காலங்கள் சுற்றி சுற்றி வருதல் தேவனை நிரூபிக்கின்றது. அங்குதான் நான் முதலில் தேவனை கண்டுகொண்டேன். எப்படி வசந்த காலத்தில் ஜீவன் எழுப்பி வந்து அது ஜீவித்து ஒரு விதையை உண்டாக்கி மறித்து பூமிக்கடியில் சென்று உயிர்த்தெழுதலில் மறுபடியும் வந்து இப்படியாக சுற்றி சுற்றி வருவதன் மூலமே ஆகும். ஓ, அதை குறித்து நாம் மணிக்கணக்கில் பேசலாம். ஆனால் இங்குள்ள நம்முடைய மிஷினரி சகோதரருடைய இந்தியாவில் அவர்கள் எவ்வாறு வேறுபட்ட கருத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அங்குள்ள அநேகரும் இன்னும் உலகம் முழுவதிலும் உள்ளவர்கள் இறந்து மறுஜென்மம் எடுத்தல் என்பது நம்பிக்கை கொண்டுள்ளதை நான் காண்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு மனிதனாக மறித்து நீங்கள் மறுபடியும் ஒரு பறவையாகவோ அல்லது ஒரு மிருகமாகவோ பிறக்கிறீர்கள் என்பதாக உள்ளது. பாருங்கள், அது இயற்கையோடு ஒத்துப்போகிறதே இல்லை. இயற்கை கூறுவது என்னவெனில், பூமிக்கடியில் சென்ற வித்து அதே வித்தாக மறுபடியும் எழும்பி வருகிறது. புரிகிறதா? எந்த இயேசு பூமிக்கடியில் சென்றாரோ அதே இயேசு மறுபடியும் மேலே வந்தார். அல்லேலூயா! இந்த சரீரம் அது பூமிக்கடியில் சென்று அது மலராகவோ அல்லது வேறேதாகவோ மேலே வராது. அது ஒரு மனிதனாக அல்லது ஒரு ஸ்திரீயாகவே மேலே வரும். நாம் அதை இயற்கையின் செயலில் காண்கிறோம். அது எப்படி செய்யப்படுகிறது என்றால், அது குளிர்காலத்தின் வழியாய் சென்று அழுக வேண்டும். ஆனால் அது ஜீவன் இருக்குமானால் அது பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் அந்த வித்தில் ஜீவன் இல்லாமற் போனால் அது மறுபடியும் மேலே எழாது. அதனால் எழும்ப முடியாது. அது மேலே எழும்புவதற்கு அதில் ஒன்றுமில்லை. அவ்வாறே நாம் ஒரு பெயர் கிறிஸ்தவராக இருப்போமேயானால், உலகில் இரு சபைகள் இருக்கின்றன. ஒன்று மாம்சத்துக்குரிய சபை, மற்றது ஆவிக்குரிய சபை. ஆனால் அவைகளில் உள்ள அனைவருமே கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுகின்றனர். மாம்சத்துக்குரிய சபை எழும்ப முடியாது. அது இப்பொழுது உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவன் உயிரோடு எழுந்து கிறிஸ்துவை சந்திப்பான். ஏனெனில் மனமாட்டி சென்று அவரை சந்திக்க வேண்டும். எனவே அவைகளில் ஒரு வித்தியாசம் உண்டு. இயற்கை நமக்காக ரகசியங்களை தனக்குள் வைத்துள்ளது. நாம் அவைகளை கவனிக்கும் போது நம்மால் அவைகளை காண முடியும். எனவே கிறிஸ்தவ மார்க்கம் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்னும் சத்தியத்தை உரைப்பதை நாம் காண்கிறோம். கோதுமை ரொட்டி அல்லது அப்பத்தைக் கொண்டே நாம் உயிர் வாழ்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நாம் உயிர் வாழ ஒரே வழி இறந்த பொருளை நமது சரீரத்தில் உட்கொள்வதன் மூலமே ஆகும். வேற எந்த வழியிலும் நீங்கள் உயிர் வாழ முடியாது. அண்மையில் சைவ உணவு உண்ணுபவர் என்னை சந்தித்து, அவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, காலை உணவுக்கு பந்தியிறைச்சியும் முட்டையும் சாப்பிடுகின்றீர்கள் என்று நீங்கள் கூறினதை கேட்கும் வரைக்கும் உங்கள் பேரில் எனக்கு அதிக நம்பிக்கை இருந்தது என்றார். மேலும் தேவ பக்தியுள்ள ஒரு மனிதன் அது எப்படி புசிக்க முடியும் என்றும் கேட்டார். நீங்கள் பாருங்கள், நானோ அதனால் என்ன தவறு என்று கேட்டேன். எல்லாமே அசுத்தமானவை, ஆனால் அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படுகின்றது. வேதமோ இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய் என்று உரைத்துள்ளது. பாருங்கள், எல்லா காரியங்களும் பரிசுத்தமாக்கப்படுகின்றன. அது ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. 1 தீமோத்தேயு 3 அதிகாரம். இப்பொழுது அது உண்மை என்று நாம் கண்டறிகிறோம். எனவே நான் கூறினேன், நான் அவரிடத்தில் இறந்து போனவர்களைத்தானே நீங்களும் கூட புசிக்கின்றீர்கள் அல்லவா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, ஓ இல்லவே இல்லையா என்றார். நான், நீங்கள் உயிர் வாழ வேண்டும் என்றால் இறந்த பொருட்களை கொண்டே உயிர் வாழ முடியும். நீங்கள் ரொட்டியை புசிக்கிறீர்கள், அதற்காக கோதுமையானது மறிக்க வேண்டும். கீரைகளை சாப்பிட்டால் அது மறிக்க வேண்டும். நீங்கள் பாலை குடிக்கும் போது அதில் உள்ள கிருமிகளையும் சேர்த்து குடித்து விடுகின்றீர்கள் என்றேன். நீங்கள் இறந்த பொருட்களை கொண்டு மாத்திரமே உயிர் வாழ முடியும். அப்படியானால் நாம் சரீர பிரகாரமாக வாழ்வதற்கு ஏதாவது ஒன்று மறிக்க வேண்டுமானால், நாம் நித்தியமாக வாழ்வதற்கு ஒன்று மறிக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை பெற மரணம் அவசியம். அப்பம் பாருங்கள், இயேசு ஜீவ அப்பம் நானே என்றார். கோதுமையால் செய்த அப்பம் உண்டு, ஆனால் இயேசு அப்படிப்பட்ட அப்பம் அல்ல. எனவே அப்பத்தால் உயிர் வாழும் இரண்டு விதமான ஜீவன்கள் இருக்க வேண்டும். எனவே அதுவே நம்மை அந்த ஜீவியத்திற்கு வழி நடத்தும். அவர் அல்ல, அவர் கோதுமை அல்ல, அவர் வார்த்தை அல்ல, அவர் மாமிசமே. எனவே இரண்டு விதமான ஜீவன்கள் இருக்க வேண்டும். நான் கூறினது போல நாம் மாம்ச பிரகாரமாக உயிர் வாழ கோதுமை மறிக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். நாம் நித்திய காலமாக உயிர் வாழ வார்த்தை அப்பமாகிய இயேசு மறித்தார். அவர் வார்த்தை அப்பம். இப்பொழுது கவனியுங்கள், இதை மனதில் வைத்திருங்கள். இயேசுவின் வார்த்தைகள் உண்மை என்று நிரூபிக்க நாம் இதை இயற்கையில் அது எப்படி இயங்குகிறது என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது அதை கண்டுகொள்ள நாம் வேதாகமத்துக்கு செல்வோம். நமது முக்கிய பொருளுக்கு நாம் வரும் வரைக்கும் வேத வாக்கியங்களுக்கு திரும்பிச் செல்வோம். ஏதேன் தோட்டத்தில் தேவன் தமது முதல் குடும்பம் உயிர் வாழ்வதற்கென தேவனுடைய வார்த்தையை அளித்தார். ஒவ்வொரு வார்த்தையையும் அளித்தார். பூமியில் வைக்கப்பட்ட முதல் குடும்பம் தேவனுடைய வார்த்தையோடு நிலைத்திருக்கும் வரைக்கும் அவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கப்பட்டது. அதுவே தேவனுடைய திட்டமாயிருந்தது. அவர் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்கிறார். அதுவே அவருடைய திட்டமாக இப்பொழுது அமைந்துள்ளது. கோட்பாடு அல்லது சாபனம் அல்லது மனிதனால் உண்டாக்கப்பட்ட சட்டங்கள் இவைகளினால் மனிதன் பிழைக்க வேண்டும் என்பது ஒருபோதும் அவருடைய திட்டமாயிருந்ததில்லை. ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்க வேண்டும் என்பதே அவருடைய திட்டமாகும். இப்பொழுது நாம் ஆதியாகமத்துக்கு திரும்பிச் செல்வோம். அதுவே துவக்கம். ஆதியாகமம் என்றால் துவக்கம் என்று பொருள். தம்முடைய குடும்பம் வார்த்தையில் நிலைத்திருந்து வார்த்தையை கொண்டே வாழ்ந்த வரைக்கும் தேவன் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளித்திருந்தார் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஆனால் அவர்கள் அதை மீறின போது, வாக்கு திட்டங்களின் சங்கிலியில் ஒரு இணைப்பு அறிந்த போது மரணம் அவர்களை ஆட்கொண்டது. அதுவும் கூட தேவனுடைய வாக்குத்தத்தமாய் இருந்தது. அது ஒரு சங்கிலி. அதைக் கொண்டே நீங்கள் நரகத்தின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அது ஒன்று மாத்திரமே உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லும். ஆனால் விசுவாசி, பாமரை விசுவாசியாகி இந்த வார்த்தைக்கு முரணான ஒரு வார்த்தையை கொண்டு வாழ தலைப்பட்டால், அவன் தேவனுடன் கொண்டுள்ள தன்னுடைய ஐக்கியத்தை துண்டித்து போடுகிறான். ஒரு இணைப்பு அறிந்து விட்டதே. இந்த வார்த்தையின் பேரில் நீங்கள் கொண்டுள்ள விசுவாசம் ஒரு சங்கிலியை போன்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு சங்கிலியோ அதன் மிகவும் பலவீனமான இணைப்பில் மிகவும் பலமுள்ளதாக இருக்கிறது. அது உண்மை. ஏனெனில் அவ்வளவு பலுவைத்தான் அது தாங்கும். வார்த்தையில் ஏதோ ஒன்று உங்களுக்கு குழப்பம் உண்டாக்கினால், நீங்கள் வேறு விதமாக கேள்விப்பட்டிருந்தால், அவர்களோ இதுவா, ஓ அது கடந்து சென்ற அப்போஸ்தலர்களின் நாட்களுக்குரியது என்கிறார்கள். ஆனால் வேதமோ இயேசு கிறிஸ்து ஏற்றுமதி என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று உரைக்கிறது. எனவே அது பலவீனமாக இருக்க விட்டு விடாதீர்கள். அதை அரணிட்டு இறுக பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை அதில் சுற்றிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அது ஒன்று மாத்திரமே உங்களை நரகத்தின் அக்கினிக்கு மேலாக கொண்டு செல்ல முடியும். அது உண்மை. முதல் குடும்பமாகிய ஆதாமும் ஏவாளும் இந்த சங்கிலியை அறுத்த போது கவனியுங்கள், அவர்கள் ஒரு முழு வாக்கியத்தை மீறவில்லை, மூன்று வார்த்தைகளை மீறவில்லை, ஒரே ஒரு வார்த்தையை மீறினார்கள். மனிதன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நரகத்தின் மேல் தொங்கிக் கொண்டிருப்பான். அங்குதான் மனிதன் நித்தியமாக அடையும் ஸ்தலம் தீர்மானிக்கப்படுகிறது. அவன் அந்த சங்கிலியை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பான், அல்லது அவன் ஒரு கோட்பாட்டை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பான். இல்லையென்றால் சங்கிலியில் கோட்பாடு கலந்திருந்தால் அங்குதான் பலவீனமான இணைப்பு உள்ளது, நீங்கள் விழுந்து விடுவீர்கள். அங்குதான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பலவீனமான இணைப்பு இருந்தது. அந்த பலவீனமான இணைப்பு நிச்சயமாக அவன் சொன்னான் தேவன், அதாவது ஆனால் நிச்சயமாக தேவனை சொன்னான், தேவனை கூறியிருப்பார். ஆனால் அந்த அர்த்தத்தில் தான் அவர் கூறினார். மேலும் நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று அவர் கூறினதை தம்முடைய வார்த்தையை கூட காத்துக் கொள்ளுகிறார். நீங்கள் கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தையை தவிர வேற எதையாகிலும் உங்கள் ஆத்மாவில் போடும் அந்த நாளில் தேவனை விட்டு பிரிக்கப்படுகின்றீர்கள். இது மிகவும் கடினமானது. ஆனால் கூர்ந்து கவனியுங்கள், இப்பொழுது கவனியுங்கள், ஒரு வார்த்தை வேதாகமத்தின் துவக்கத்தில் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை மனிதனை நித்திய ஜீவன் சங்கிலிருந்து பிரித்தது என்று தேவன் கூறினார். அது மனிதனின் கால்களை கட்டி அவனை தலைகீழாக தொங்க விடுவது போல அவன் தன் கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்தியிருந்தான். ஆனால் அவன் தொங்கிக் கொண்டிருந்த கால்களை அல்லது பாத விரல்களை வெட்டி போட்டால் நீங்கள் தொங்கிக் கொண்டிருந்த அதே அடிப்பகுதியில் அந்த சங்கிலி அறுபட்டு நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள். இப்பொழுது அதை ஞாபகம் கொள்ளுங்கள். மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் எந்த ஒரு வார்த்தையும் நிறைவேறப்பட வேண்டும் என்று வேதம் உரைத்துள்ளது நினைவிருக்கட்டும். நாம் இயேசுக்கு நேர்ந்த சோதனைகளை குறித்து இன்னும் சில நிமிடங்களில் சிந்திக்கும் போது அதற்கு வருவோம். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் விழுந்து போகத்தக்கதாக அவர்களுக்கு நேரிடும் மூன்று சோதனைகள், சபை விழுந்து போகத்தக்கதாக அதற்கு நேரிடும் சோதனைகள், ஸ்தாபனங்கள் விழுந்து போகத்தக்கதாக அதற்கு நேரிடும் மூன்று சோதனைகள், தனிப்பட்ட நபர் விழுந்து போகத்தக்கதாக அவருக்கு நேரிடும் மூன்று சோதனைகள். இவை அனைத்தும் மூன்றாக அமைந்துள்ளன. நீதிமாராக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவியின் அபிஷேகம், பிதா குமாரன் பரிசுத்தாவி போல் எல்லாமே மூன்றில் பரிபூர்ணப்படுகின்றன. இப்பொழுது கவனியுங்கள், தேவன் ஆதியிலே தமது பிள்ளைகள் பிடைக்கத்தக்கதாக அவர்களுக்கு முதலாவதாக அளித்தது வார்த்தையே. அது உண்மை என்று இப்பொழுது நாம் காண்கிறோம். வேதாகமத்தின் நடுவில் இயேசு வந்து மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். பிறகு வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:18 இயேசுவே, இவைகளை நான் சாட்சியாக வச்சிருக்கிறேன், ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் அல்லது எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கு எடுத்து போடப்படும் என்றார். இப்பொழுது பாருங்கள், நாம் நல்லவர்களாக வாழுதல் என்னும் அடிப்படையில் அல்ல, அது நாம் சபைக்கு விசுவாசமுள்ளவர்களாக இருத்தல் என்னும் அடிப்படையில் அல்ல. முக்கியமான காரியம் என்னவெனில் அந்த வார்த்தையில் நிலைத்திருப்பதேயாகும். வார்த்தையை தவிர வேறெதையும் புசிக்காதீர்கள், அதனோடு நிலைத்திருங்கள். அவரே அந்த வார்த்தையாயிருக்கிறார். இப்பொழுது கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நாம் உண்டு உயிர் வாழும் இந்த அப்பத்தில் என்ன வித்தியாசம் உள்ளது? இப்பொழுது கோதுமை கொண்டு செய்யப்படும் அப்பத்தினால் நாம் உயிர் வாழ்கிறோம். அது கலப்புள்ள தானியம் அல்ல, அதை நிலத்தில் புதைத்தால் அது மறுபடியும் மேலே வருகிறது. அது முதிர்ந்த தானியமாக இருக்க வேண்டும். கெட்டுப்போன தானியங்கள் மேலே எழும்ப முடியாது. நாம் யாவருமே அதை அறிவோம். இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் சகோதரன் சாத்மன் கனடாவில் கோதுமையை பயிரிடுகிறார். கெட்டுப்போன தானியங்களை மண்ணில் விதைத்தால் கோதுமை பயிரை எதிர்பார்க்க முடியாது என்று அவருக்கு தெரியும். ஏனெனில் கோதுமையில் உள்ள புழுக்கள் அல்லது நுண்ணுயிரிகள் அதை அரிக்கும் போது அதில் உள்ள ஜீவனை முதலில் தின்றுவிடுகின்றன. உங்கள் சரீரங்களை அரிக்கப் போகும் புழுக்கள் இப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? யோபுவோ என் தோல் புழுக்கள் இந்த சரீரத்தை அழித்த பின்பு என்றான். உங்களை ஒரு சவப்பட்டியில் வைத்து காற்று புகாமல் அதை மூடினாலும் உங்களில் இருக்கும் புழுக்களே உங்களை தின்று போடும். நீங்கள் மாவை எடுத்து சிறிது நேரம் மூடி வைத்தால் அதில் பூச்சி இருப்பதை காணலாம். அது என்ன? துவக்கத்திலேயே அதில் அந்த பூச்சி இருந்தது. அது துவக்கத்திலேயே இருந்தது. இப்பொழுது இந்த தானியம் ஒரு நல்ல தானியமாக இருக்க வேண்டும். அது தவறுகள் குறைகளின்றி கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். அது கலப்பில்லாத தானியமாக இருக்க வேண்டும். அது கலப்புள்ளதாக இருந்து அதை நீங்கள் விதைத்தால் அதனால் வளர முடியாது. ஏனென்றால் நீங்கள் அதை மீண்டும் கலப்பினமாக்கி நடும்போது உங்களுடைய கோதுமை ஒன்றுமில்லாதாகிறது. ஏனென்றால் ஒரு கலப்பு தானியமானது மீண்டும் வளராது, அதனால் மீண்டும் வளர முடியாது. நீங்கள் அதை கலப்புள்ளதாக்கும் போது நீங்கள் அதிலிருந்து ஜீவனை எடுத்து விடுகின்றீர்கள். இன்றைக்கு அதுவே சபைகளுக்கு நேர்ந்துள்ளது. அவர்கள் உலகத்துடன் கலந்துள்ளனர். அதன் காரணமாகவே ஒரு எழுப்புதல் உண்டாகும் போது அது தொடர்ந்து மற்றொரு எழுப்புதல் உங்களுக்கு உண்டாக முடியவில்லை. ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்ட ஒவ்வொரு ஸ்தாபனமும் அந்த இடத்திலேயே மறித்து மறுபடியும் எழும்புவதில்லை. ஏனெனில் அடுத்த முறைமைகளில் உலகத்தையும் சேர்த்து விட்டது. ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்ட எந்த சபையும் மறுபடியும் எழுந்ததாக சரித்திரமே இல்லை. அது அங்கேயே மறித்து விடுகிறது. ஏன்? நீங்கள் அதை கலப்பு செய்து விட்டீர்கள். அதற்கு மேல் ஒரு பேராயரை அமர்த்தாதீர்கள். பரிசுத்த ஆவி அதற்கு தலைவராக இருக்கட்டும். புரிகிறதா? கலைகள் போன்றவைகளை புறம்பாக்கவே பரிசுத்த ஆவி அனுப்பப்பட்டார். பேராயரோ அல்லது கண்காணிகளோ என்ன நினைக்கிறார்கள் என்றல்ல, சபையை அதன் நிலையில் வைத்திருக்க பரிசுத்த ஆவியே அவசியம். அவரே பரிபூர்ண வார்த்தை. அதை நாம் பார்ப்போம். ஆதாம் தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை உடையவனாக இருந்தான். அவன் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பிழைக்க வேண்டும், அல்லது ஒரு வார்த்தையை அவிசுவாசித்து மறிக்க வேண்டும். நாமும் அதே தெரிந்து கொள்ளுதலை உடையவராயிருக்கிறோம். ஏனென்றால் நாமும் தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டும். தேவன் ஆதாமை வார்த்தையின் மேல் வைத்து, நம்மை வார்த்தையின் பேரில் மாத்திரம் வைத்து, பின்னர் ஒரு கோட்பாட்டில் அல்லது ஒரு விதமான கோட்பாட்டில் வைப்பாரானால் அப்பொழுது தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பில் அநீதி உள்ளவராக இருக்கிறார். அது அவருடைய பரிசுத்தத்துக்கும் ராஜாதிபத்தியத்துக்கும் ஏற்ற செயல் அல்ல. ஆனால் ஒவ்வொரு மனிதரையும் ஒரே அடிப்படையில் வைப்பதே அவருடைய ராஜாதிபத்தியத்துக்கு ஏற்றதாக இருக்கும். அவர் தேவன், அவர் மாறாதவர். தேவன் முதலில் எதை செய்கிறாரோ அதே காரியத்தையே அவர் என்னைக்கும் செய்கிறார். அவர் தமது திட்டத்தை மாற்றுவதில்லை. அவர் செய்யும் ஒன்றே ஒன்று அதை விரிவுபடுத்துகிறார். ஆனால் அவர் அதை மாற்றுவதில்லை. அதே காரியம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. இப்பொழுது ஆதாமுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருந்தது. அவன் வார்த்தையை பற்றிக் கொண்டால் பிழைப்பான், வார்த்தையை பற்றிக் கொள்ளாமல் போனால் மரிப்பான். நாமும் அதே காரியத்தை பெற்றுள்ளோம். நாம் வார்த்தையோடு தரித்திருந்தால் நாம் பிழைப்போம். மனுஷன் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். ஆனால் நாம் அப்படி செய்யாமல் போனால் மறிக்கிறோம். நாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் மறிக்கின்றோம். ஓ, நாம் இன்னமும் கூச்சலிட்டு நிச்சயமாகவே உதைத்து சத்தமிட்டு அலறி எல்லாவற்றையும் செய்யக்கூடும். ஆனால் பிழைத்திருப்பது என்பது அதுவல்ல. அதுவல்ல பிழைத்திருப்பது. நான் ஒரு மிஷினரி. அஞ்ஞானிகள் நம்மை காட்டிலும் அதிகமாக கூச்சலிட்டு தேவர்களை அறிந்திருப்பதாக அறிக்கை செய்வதையும் மற்றும் அதுபோன்ற காரியங்களையும் நான் கண்டிருக்கிறேன். அவர்கள் பிழைத்திருக்கவில்லை. அவர்கள் உயிரோடே செத்தவர்கள். அப்படித்தான் வேதம் கூறியுள்ளது. இப்பொழுது இந்த தெரிந்து கொள்ளுதல் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் கண்டறிகிறோம். ஆனால் அவரோ சாத்தானுடைய ஒரு வார்த்தையின் பேரில் ஒப்புரவாகி பின்னர் மறித்து போய்விட்டான். தேவன் தமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆதாமின் கீழ்ப்படியாமையை காணாமல் விட்டிருந்தால் நமக்கு அதன் விளைவாக நேரிடும் கஷ்டங்களும் இந்த சிறு குழந்தைகளின் மரணங்களும் மற்றும் ஒவ்வொரு காரியமும் யுத்தங்களும் சிலுவையில் அறைதல்களும் உள்நாட்டில் நாம் பெற்றுள்ள பிரச்சனைகளும் இருந்திருக்காது. அவர் அதை காணாமல் விட்டுவிட்டிருந்தால் அவருடைய வார்த்தையில் அவருடைய ராஜாதிபத்தியம் அதை அவரை காணாமல் விட்டுவிட அனுமதித்திருக்கும். ஆனால் அவர் அப்படி செய்திருந்தால் அப்பொழுது அவர் அநீதி உள்ளவராக இருந்திருப்பார். உங்களுக்கு இது நன்றாக புரிகிறதா? அவர் அதை காணாமல் விட்டுவிட முடியாது. துவக்கத்தில் அவர் ஆதாமுக்கு அதை காணாமல் விடவில்லை. அப்படி இருக்க அவர் உங்களுக்கும் எனக்கும் துவக்கத்தில் அப்படி செய்யவே மாட்டார். நாம் அந்த காரியத்திற்கு வார்த்தை அண்டைக்கு மாத்திரமே வரவேண்டியவர்களாக இருக்கிறோம். எல்லா மனிதர்களின் வார்த்தையும் போய் என் வார்த்தையே சத்தியம் என்று அவர் கூறினார். இப்பொழுது நாம் எந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையே நாம் கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது அறுப்பு காலம். ஆதாமின் வீழ்ச்சிக்கு பிறகு அவன் வார்த்தையினால் சோதிக்கப்பட்டு விழுந்து போனான். தேவன் தமது சிருஷ்டிப்பில் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கும் ஒரு மனிதனை கண்டுபிடிக்க முயன்றார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் அதை கண்டுபிடிக்க முயன்றார். அதாவது அவன் காலத்திற்கென்று அளிக்கப்பட்ட வார்த்தையின்படி வாழும் ஒருவனை கண்டுபிடிக்க முயன்றார். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், தேவன் தமது வார்த்தையை சிதறப்படினார். ஏனென்றால் அவரால் முடியும். அவர் முடிவற்றவர். அவர் சர்வவியாபி, சர்வமும் அறிந்தவர். எனவே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் எல்லாவிடங்களிலும் இருக்க முடியாது. ஆனால் அவர் சர்வ ஞானியாக எல்லாவற்றையும் அறிந்துள்ள காரணத்தால் அவர் எல்லாவிடங்களிலும் சர்வ வியாபியாக இருக்க முடிகிறது. காரணம் அப்படித்தான் அவர் தமது முன்னறிவின்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். இவன் ரட்சிக்கப்பட வேண்டும், இவன் இழக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புவதனால் அல்ல. ஆனால் யார் இழக்கப்படுவார், யார் ரட்சிக்கப்படுவார் என்று அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார். பாருங்கள், எனவே அவருடைய முன்னறிவின்படி அவர் முன்குறிக்க முடிகிறது. அவர் எல்லாவற்றையுமே தமது மகிமைக்காக கிரியை செய்யும்படி பண்ணுகிறார். அதுதான் அவருடைய தன்மைகள். இப்பொழுதோ கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. அவருடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. ஒன்று கனமான பாத்திரம், மற்றொன்று கனவீனமான பாத்திரம். ஆனால் தேவனவைகளை உண்டாக்குகிறவர் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். பாருங்கள், என் பிதாபுரவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இயேசு கூறினார். பிதாபானவரிடம் கொடுக்கிற யாவும் இறந்த காலம் வார்த்தையாகினிடத்தில் வரும். அவர்கள் வருவதற்கு முன்கூட்டியே நியமிக்கப்படாமல் போனால் அவர்களால் எப்படி வர முடியும்? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்கள், ஏனெனில் அவர்களுடைய பெயர்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களை மீட்கவே அவர் வந்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் முத்திரைகள் திறக்கப்பட்ட போது ஒரு புத்தகம் இருந்ததாக நாம் கண்டறிகிறோம். சிங்காசனத்தில் வச்சிருந்தவர் தேவன் அதை தமது வலதுகரத்தில் பிடித்திருந்தார். வானத்திலாவது பூமியிலாவது அல்லது வேறெங்காவது ஒருவரும் அந்த புத்தகத்தை வாங்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. யோவான் மிகவும் அழுதான், ஏனெனில் மேற்பின் முழு புத்தகமும் அங்கிருந்தது. அன்றொரு இரவு நடந்த கூட்டத்தின் போது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை சார்ந்த சகோதரன் சகோதரியும் எல்லா தேசங்களும் ஒன்றாக கூடின போது யோவான் என்னை கண்டானா என்று வியக்கிறேன், அவன் என்னை கண்டானா என்று பாடலை பாடினார்கள். உங்கள் பெயர் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் அவன் நிச்சயம் உங்களை கண்டிருப்பான். யோவானின் பெயரும் அதில் எழுதப்பட்டிருந்தது. அதை தொடவும் யாரும் பாத்திரமான காணப்படாதினால் யோவான் மிகவும் அழுதான். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன், யோவானே நீ அட வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கம் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். சிங்கத்துக்கான யோவான் சுற்றுமுற்று பார்த்துக் கொண்டிருந்த போது திரைக்கு பின்னால் இருந்து ஒரு ஆட்டுக்குட்டி வந்தது. அந்த ஆட்டுக்குட்டி உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்டதா இருந்தது. அப்பொழுது அவன் ரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டி வெளியே வருவதை கண்டான். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து வலதுகரத்தில் இருந்த புத்தகத்தை வாங்கி அந்த புத்தகத்தில் இருந்து அனைவரையும் அழைத்தார். அது மீட்பின் முழு புத்தகம். இதுதானது மீட்பின் புத்தகம். அந்த புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்த அனைவரையும் அவர் மீட்டார். புத்தகத்தில் எழுதப்படாமல் வெளியே இருப்பவரை அல்ல. துவக்கம் உள்ள எதற்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குமானால் நீங்கள் ஒருபோதும் துவங்கவே இல்லை. உங்களுக்கு முடிவும் கூட இருக்க முடியாது. ஏனெனில் நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் அவருடைய சிந்தைகளின் அவருடைய வார்த்தையின் தன்மைகளாக இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் அந்த புத்தகத்தில் இருந்தால் உங்கள் ஜீவனின் முடிவே கிடையாது. அவர்களை மீட்கவே ஆட்டுக்குட்டியானவர் வந்தார். கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்ளுகிற எல்லோரையும் அல்ல, நல்ல விதமாக மற்றும் பரிசுத்தமாக ஜீவிக்க முயற்சிக்கிற எல்லோரையும் அல்ல, ஆனால் அந்த புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்தவர்களை அவர்களை மாத்திரமே அவர் மீட்டுக் கொண்டார். இப்பொழுது அந்த ஒரு வார்த்தையில் தவறியதன் மூலம் ஆதாமின் வீழ்ச்சிக்கு சாத்தான் காரணமாக இருந்தார் என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது தேவன் தொடர்ந்து தமது சிருஷ்டிப்பில் ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைக்கும் ஒரு மனிதனை கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். அவருடைய முதல் மனிதன் தவறி போனான். இந்த ஆதாம் தன் காலத்தில் அவருடைய காலத்தில் வாழ்ந்து வந்தவன். இப்பொழுது பாருங்கள், துவக்கம் முதல் வழிவழியாக வெவ்வேறு காலங்கள் இருக்கும் என்று தேவன் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். அவரால் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் என்ன நடக்கும் என்று கூற முடியும். ஏனெனில் அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருக்காக அவருடைய சித்தத்தின்படி உண்டாக்கினார். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், இதை தவறவிட வேண்டாம். மோசே நோவாவின் செய்தியை கொண்டு வந்திருந்தால் எப்படி இருக்கும்? அது கிரியை செய்திருக்காது, முடியாது, இல்லை. இயேசுவானவர் மோசேயின் செய்தியை கொண்டு வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அதுவும் கிரியை செய்திருக்காது. நாம் மெத்தோடிஸ்ட் செய்தியை, பாப்டிஸ்ட் செய்தியை அல்லது பெந்தேகோஸ்தே செய்தியை கொண்டு வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அதுவும் கிரியை செய்யாது. அவை நல்ல செய்திகள் தான். இன்னும் ஒரு நிமிடத்தில் வார்த்தையை கொண்டு அதை நிரூபிக்கலாம். அவைகளுடைய காலத்தில் அவை நல்லவைகளாக இருந்தன, ஆனால் அந்த காலமோ கடந்து போய்விட்டது. இன்றைய காலத்துக்கு வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். இந்த நாளுக்கு அதை கொண்டுதான் மனிதன் அவன் காலத்தில் வாழ வேண்டும். முழு வார்த்தையை கொண்டு பிழைக்கும் ஒரு மனிதனை அவர் கண்டுபிடிக்க முயன்றார். அவர் செய்த முதல் காரியம், அவர் நோவாவை சோதித்தார். நோவா அவரிடத்தில் தவறி போனான். அவன் குடித்து வெறித்து தவறி போனான். தேவனுடைய மகத்தான பராக்கிரமமான அந்த சிறந்த வேலைப்பாடாக அமைந்திருந்த மோசேயை அவர் சோதித்தார். அவனும் தவறி போனான். அவன் தன்னை மகிமைப்படுத்திக் கொண்ட காரணத்தால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசிக்க அவன் அனுமதிக்கப்படவில்லை. அதன் பின்னர் அவரை பிரதிபலித்து காண்பிக்கும் தாவீது தோன்றினான். தாவீதில் அவருடைய மகத்தான ஆயிர வருட அரசாட்சியில் அவருடைய ராஜா எப்படி இருப்பார் என்பதை அவர் காண்பித்துக் கொண்டிருந்தார். அவருடைய சிங்காசனத்தில் உட்கார அவருடைய குமாரனை எழுப்புவதாக தேவன் தாவீதின் மேல் ஆணையிட்டார். தாவீது மிகவும் வீரமுள்ளவன். அவன் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தான். அவன் நன்மையானவளை செய்து கொண்டிருந்தான். அவன் எல்லா பெலிஸ்தரையும் முறியடித்து பீடங்களை தகர்த்து வார்த்தையில் நிலைத்திருந்தான். முடிவில் ஒரு அழகான ஸ்திரீ அவனை நிலைகுலைய செய்தார். அவன் கற்பனையை மீறி வார்த்தையை இழந்து விபச்சாரம் செய்தான். பார்த்தீர்களா, தாவீது தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தும் அவருக்கு தவறடைத்து விட்டார். பாருங்கள், மோசே அவருக்கு தவறழைத்தார், மற்றவர் அனைவரும் அவருக்கு தவறழைத்தனர். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை யாவும் வரப்போகும் ஒருவரை பிரதிபலித்து காண்பித்தன. வெளிப்படுத்தின விசேஷத்தின் விரிவுரைகளை நான் எழுதும் போது மற்றொருவர் அதை இலக்கண ரீதியாக அமைத்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய இலக்கணமோ மிகவும் சரியில்லாதா இருக்கிறது. அதை நல்ல இலக்கண ரீதியில் பெயர் சொற்களையும் பிரதி பெயர் சொற்களையும் சரியான இடங்களில் பொருத்த ஒரு வேத பண்டிதர் எனக்கு உண்டு. எனக்கு ஒரு பெயர் சொல்லுக்கும் பிரதி பெயர் சொல்லுக்கும் வித்தியாசமே தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். அவர் அதை இலக்கண ரீதியாக அமைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிந்த நான் அறிந்த ஒரே காரியம், தேவரதை எனக்கு அளிக்கிறார், அதை நான் எழுதிக் கொள்கிறேன். பாருங்கள், அவை வேத பள்ளிகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் சென்றால் அவர்கள் தங்கள் வழியில் அதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதியே அது அவ்வாறு அமைக்கப்படுகிறது. அதை இலக்கண வடிவில் எழுதி கொண்டிருக்கும் அந்த எழுத்தாளர் என்னிடத்தில் கூறினார், அந்த மனிதன் என்னிடத்தில், சகோதரன் பிரணாம் அவர்களே, பெர்கமோ சபையின் காலத்தில் இயேசுவானவர் ஜெயங்கொள்கிறவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன் என்று இங்கே கூறியிருக்க அவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பாரா என்று கேட்டார். மேலும் அவர் தொடர்ந்து, இயேசு தம்மையே விடிவெள்ளி நட்சத்திரம் என்று அழைத்திருக்க அவன் எப்படி விடிவெள்ளி நட்சத்திரத்தை பெற்றுக் கொள்வான் என்று கேட்டார். பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததியார் அனைவருமே நட்சத்திரங்களாக ஜொலிக்கின்றனர். ஆனால் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் உள்ளது. நாம் ஒருவருக்கொருவர் வித்தியாசமாயிருக்கிறோம். இயேசுவே எல்லாரை காட்டிலும் மிக பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறார். ஆனால் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரத்தில் அவர் தமது வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருப்பதாக நாம் கண்டறிகிறோம். அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளில் வரப்போகும் 7 சபைகளின் தூதர்கள் என்று அவர் வியாக்கியானம் உரைத்திருக்கிறார். எனவே அவர், அப்படியானால் அவர்கள் எப்படி விடிவெளி நட்சத்திரத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்று கேட்டார். அதற்கு நானோ, அவருடைய கரத்தில் உள்ள நட்சத்திரங்கள் விடிவெளி நட்சத்திரத்தின் ஒளியை பிரதிபலிக்கும் நட்சத்திரங்களாய் மாத்திரமே இருந்தன. பாருங்கள், அந்தந்த காலத்தின் தூதன் வார்த்தையை கொண்டிருந்தான் என்று அவர் வார்த்தையாயிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு தூதனும் அவரவருடைய காலத்துக்குரிய வார்த்தையின் பாகத்தை பெற்றிருந்தான். உலக முறைமைகளில் இருந்தும் உலக காரியங்களில் இருந்தும் பிரிந்து வந்து அவரோடு நடக்க ஆயத்தமாய் இருந்த ஜனங்கள் அக்காலத்து தூதரின் மூலம் விடிவெளி நட்சத்திரம் பிரதிபலிப்பதை காண்கின்றனர். அவர் நோவாவின் மூலம், மோசேயின் மூலம் பழைய ஏற்பாட்டை பிரதிபலித்தது போல் அவர்கள் அனைவரும் ஒருவரில் முடிவடைந்தனர். அவ்வாறே சபை காலங்களின் முடிவிலும் அது இயேசுவில் திரும்பவும் முடிவடையும். அதாவது அவர் வார்த்தையாயிருக்கிறார். நாம் கிறிஸ்தவர்கள் என்னும் முறையில் அவரை மாத்திரமே பிரதிபலிக்கிறோம். சூரியன் இல்லாத போது சந்திரன் அதை பிரதிபலிக்கிறது. அவ்வாறே தேவனுடைய குமாரன் இல்லாத போது விசுவாசி அவரையே பிரதிபலிக்கிறார். அது வேதாகம ஒளியாய் உள்ளது. வேத வாக்கியங்கள் நம்முடைய ஜீவியங்களில் ரூபகாரப்படுத்தப்பட்டு வார்த்தை இருளில் ஒளியை உண்டாக்குகிறது. நீங்கள் மலையின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய் இருக்கிறீர்கள். அது சூரியன் அல்ல, அது விளக்கு. விளக்கு சூரியனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒளியை கொடுக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆவியை மாத்திரம் கொண்ட தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறோம். அவரதை அளவில்லாமல் பெற்றிருந்தார். நாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஒரு நட்சத்திரமாய் இருக்கிறோம். நாம் ஒருமித்து உலகத்திற்கு ஒளியை கொடுக்கிறோம். ஆனால் அவரோ சூரியனாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தமது ஒளியை கொடுக்கிறார். அல்லேலூயா! நான் அவரை விசுவாசிக்கிறேன். என் அவிசுவாசம் நீங்க தேவன் உதவி செய்வாராக. முடிவில் இந்த பரிபூர்ணமான ஒருவர் தோன்றினார். அவர் தோன்றின போது நம்மை போல் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அவர் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் உரைத்துள்ளது. அவர் நோவாவை போல சோதிக்கப்பட்டார். அவர் மோசே போல சோதிக்கப்பட்டார். அவர் மற்ற எல்லோரையும் போல சோதிக்கப்பட்டார். நமக்கு நேரம் இருந்தால் அதை விரிவாக உங்களுக்கு காண்பிக்கலாம். ஆனால் நமக்கும் நேரம் இல்லை. உங்கள் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. அவர் அதே விதமாக சோதிக்கப்பட்டார். சாத்தான் தன்னுடைய உபாயங்களை ஒருபோதும் மாற்றிக்கொள்வதில்லை. தேவனும் அவ்வாறே தமது வழிமுறைகளை மாற்றிக் கொள்வதில்லை. காலங்கள் மாத்திரமே மாறுகின்றன. ஆனால் என்ன, சாத்தான் பூமியில் இருந்த தேவனின் முதல் குடும்பத்தில் உடைந்தார். சகோதரனே, சகோதரியே, இங்கேதான் காரியமே உள்ளது. இதை புரிந்து கொள்ள தவற வேண்டாம். சாத்தான் எப்படி முதல் குடும்பத்தில் உடைந்தான்? அவர்களை வார்த்தையை மீறச் செய்வதன் மூலமாகவே உள்ளே நுழைய முடிந்தது என்று வேறு வழியில் அவனால் நுழைய முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் வார்த்தைக்கு பின்னால் அரணாக்கப்பட்டிருந்தனர். அவனுக்கு மாத்திரம் நுழைவதற்கு சிறு இடம் கிடைத்திருந்தால் அவன் அப்படித்தான் அவன் ஒவ்வொரு காலத்தில் இருந்த ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த சிறு இடத்தை பயன்படுத்தி நுழைந்தான். வேதம் உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் அதை விசுவாசிக்கிறதில்லை. ஓ, அவன் அங்கு நுழைந்து விடுவான். அது மிகவும் மோசமானது. ஆனால் அவன் அங்கு சென்று நுழைந்தான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் இதை இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். தோன்ற வேண்டிய இந்த ஒருவர் முடிவிலே தோன்றி அவரும் மற்றவர்களைப் போல சோதிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. ஒவ்வொரு முறையும் சாத்தான் தன் தாக்குதல்களில் எவ்வளவு மும்முரமாக ஈடுபட்டான் என்பதை இப்பொழுது கவனியுங்கள். அவன் ஏவாளுக்கு செய்தது போல அவருக்கும் இயற்கையான அப்பத்தை கொடுக்க முயன்றான். நீர் இதை புசித்தால், இதை ஏற்றுக்கொண்டால், அல்லது அது போன்ற ஏதோ ஒன்றை அவன் கூறினான். அதைத்தான் அவன் ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் செய்கிறான். அதைத்தான் அவன் தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் செய்கிறான். நீங்கள் காணத்தக்கதான இயற்கையான காரியங்களை உங்களுக்கு அளிக்க அவன் உட்படுகிறான். அது உங்களையோ தூர கொண்டு சென்று விடுகிறது. இந்த பெரிய சபையை பாருங்கள், அவர்கள் கோடிக்கணக்கில் அதில் போட்டிருக்கிறார்கள். நகரத்திலேயே எங்கள் சபைதான் மிகப்பெரிய சபை. நகராண்மை கழக தலைவரோ எங்கள் சபைக்கு தான் வருகிறார். இதையெல்லாம் பாருங்கள், எங்கள் போலவருக்கு டிடி, எல்டி, பிஎச்டி போன்ற பட்டங்கள் இருக்கின்றன. அவர் நிச்சயமாகவே அறிவாளியாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு கத்தோலிக்க குருவானவர் தான் பெற்ற பட்டங்களை கொண்டு இவரை எத்தனையோ மடங்கு மிஞ்சி விடுவார். குருவானவர் ஆவதற்கு பட்டங்களை பெற அவர் 60க்கும் அதிகமான புத்தகங்களை படித்து உங்களுக்கு வேதம் தெரிந்த அளவுக்கு அப்புத்தகத்தில் உள்ளவைகளை அவர் அறிந்திருக்க வேண்டும். எனவே கல்வித்திறனை ஒப்பிட முயற்சிக்காதீர்கள். எப்பொழுதுமே ஒப்பிட்டு பார்க்க முயல்வது உலகத்தில் காணப்படுவது போன்றது. உலகத்தின் காரியங்களுடன் ஒப்பிடாதீர்கள், சபைகளோடு ஒப்பிடாதீர்கள், வேதாகமத்துடன் ஒப்பிட்டு பாருங்கள். அதைத்தான் நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் பெந்தேகோஸ்தி சபைகளோடு உள்ள காரியமாக உள்ளது. நால்வர் குழுக்கள் பாடுவதிலும் இன்னும் மற்றவைகளிலும் நாம் ஹாலிவுட்டை போல நடந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஹாலிவுட்டோ பல பழக்கிறது, ஆனால் சுவிசேஷமோ ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது. பல வளர்க்கிறதற்கும் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. புரிகிறதா? ஹாலிவுட் தன் உடைகளினாலும் ரிக்கிகள் ரிக்கட்டாக்கள் இவர்களினாலும் பல வளர்க்கிறது. ஆனால் தேவன் விசுவாசியின் தாழ்மையில் அவர் எவ்வளவு படிப்பறிவில்லாதனாய் இருந்த போதிலும் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறார். அவர் தாழ்மையில் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறார். ஹாலிவுட்டின் பளபளப்பினால் அல்ல. கவனியுங்கள், சாத்தான் தன் பழைய உபாயத்தை இயேசுவின் மேல் பயன்படுத்த முயன்றான். அவன் அதே காரியத்தை மோசுக்கு செய்தான், அதே காரியத்தை அவன் மற்றவர்களுக்கும் செய்தான். அவன் அதையே முயற்சித்தான். அவன் பளபளப்பாய் உள்ள பெரிதான ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கருதி அதை உங்கள் மேலும் உபயோகிக்க முயல்வான். நான் கரடிகளையும் மரத்தில் வாழும் மரமேறும் கரடியின மிருகங்களையும் வேட்டையாடுவது என் நிலைக்கு வருகிறது. என் தந்தை புகையிலையை உபயோகிப்பது வழக்கம். புகையிலையை முறுக்கி அதை சுற்றி இருக்கும் காகிதம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நான் அதை எடுத்துக்கொண்டு துளை உண்டாக்கும் கம்பியினால் ஓடையை சுற்றி மரக்கரடி ஓடிக்கொண்டிருக்கும் இடத்தில் அங்கே ஒரு துளையை உண்டாக்கி இந்த காகிதத்தை அங்கு ஒட்டிவிடுவேன். அதை ஆணி எடுத்து இந்த விதமாக ஒட்டிவிடுவேன். அப்பொழுது மரக்கரடியானது எப்பொழுதுமே பளபளப்பான ஒரு பொருளை அடைய விரும்பும். எனவே நில ஒளியில் பளபளப்பாக காணப்படும் அந்த காகிதத்தை அடைந்து அதை எடுத்துக்கொள்ள அதன் கையை நீட்டும். அதன் பிடியை அது தளரவிடாது. அது சில சபை அங்கத்தினர்களை போன்றது. அது பிடிபட்டு விட்டது என்று அறிந்த போதிலும் அதன் பிடியையோ அது தளர்த்தாது. நான் அப்படி செய்தால் அவர்கள் என்னை ஸ்தாபனத்தினின்று வெளியேற்றி விடுவார்கள். அது அவருடைய மரணம். அவ்வளவுதான். சரி, கவனியுங்கள், மரக்கரடியோ அதனை இறுக பிடித்துக் கொண்டு அதன் பிடியை விடுவதில்லை. இப்பொழுது சாத்தான் மற்றவர்களிடம் கையாண்ட தன்னுடைய அதே உபாயத்தை இயேசுவிடத்தில் கையாட முயன்றான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை அப்பத்தை தவிர வேற எதையோ அவரை புசிக்க செய்ய அவர் முயன்றான். ஆனால் இயேசுவோ மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல என்று எழுதியிருக்கிறது என்றார். புரிகிறதா? அவர் அவனுக்கு கீழ்ப்படிய செய்யும்படி சாத்தான் முயன்றான். அது நல்லதாக தென்பட்ட போதிலும் அவர் அவரை போஷித்துக் கொண்டிருக்க முடியும் என்று காணப்பட்ட போதிலும் வேண்டுமானால் அவர் அப்படி செய்திருக்க முடியும். நீங்களும் கூட உங்களுக்கு விருப்பமான வழியில் நடந்து கொள்ள முடியும். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது விட்டுவிடலாம். நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அந்த மரக்கரடிக்கு போதிய புத்தி இருந்தால் அது தன் கைகளை மூடி அதை இழுத்துக் கொண்டிருக்கும். ஆனால் அது அப்படி செய்யாது. அது அங்கே இருக்க பற்றிக் கொண்டு நினைத்திருக்கும். அப்படித்தான் அநேக பெயர் கிறிஸ்தவர்களும் செய்கின்றனர். அவர்களுக்கோ இதை குறித்து எதையுமே கேட்க விருப்பம் இல்லை. அவர் வந்து இதை கேட்க விரும்புவதில்லை. அவர்களுக்கு இது ஒன்று வேண்டாம். அப்படியானால் நீங்கள் சென்று மற்றதை இருக்க பற்றிக் கொள்ளுங்கள். பாருங்கள், பிறகு என்ன சம்பவிக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இப்பொழுது கவனியுங்கள், ஒவ்வொரு மனிதரையும் பிழைக்க செய்யும் ஜீவ அப்பத்தை தவிர வேற எதையோ அவரை புசிக்க செய்ய அவன் முயன்றான். ஆனால் இயேசுவோ பிதாவின் வார்த்தையில் தரித்திருந்தார். ஓ, அவன் ஏவாளை தாக்கவில்லை, அவன் மோசையை ஒருபோதும் தாக்கவில்லை, அவன் மற்றவர்களை தாக்கவில்லை. அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் பிரதிபலிக்க போகும் அந்த ஒருவரை தாக்கினான். பாருங்கள், அவர் வார்த்தை என்னும் காரணத்தால் அவன் அப்படி செய்தான். ஆனால் இயேசுவோ அவருடைய வேதசாஸ்திர உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து வார்த்தையில் நிலை நின்றார். ஆமையா, அவனுடைய புது வெளிச்சம், அவனுடைய அதிகமான அனுபவம், அவன் ஏவாளின் மேல் அதை திரித்து ஓ நிச்சயமாகவே என்று கூறினது போல இயேசுவின் மேல் திணிக்க முடியவில்லை. நாம் அனைவரும் ஒன்று கூடி உலக சபைகளின் ஆலோசனை சங்கம் ஒன்று நிறுவினால் ஓ நிச்சயமாகவே தேவன் அதில் இருப்பார். நிச்சயமாகவே தேவன் அதில் இருப்பார். அவர் ஒற்றுமையை விரும்புகிறார். அவர் சகோதரத்துவத்தையும் விரும்புகிறார். அவரோடு இருக்க வேண்டுமே என்று உலகத்தோடு அல்ல, அவருடன் சகோதரத்துவம் கொண்டிருந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதற்காகவே அவர் மரித்தார். அதாவது நீங்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல அவனால் முடியவில்லை. அவன் இயேசுவிடம் தோல்வி அடைந்தார் என்று இப்பொழுது நாம் கண்டறிகிறோம். இயேசுவோ கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதுடன் அவரிடம் திரும்பிச் சென்றார். அவன் ஒரு விசுவாசியை காணும் போது விசுவாசிகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் இதே விதமாக சோதிக்கப்படுவதை கவனியுங்கள். நீங்கள் வேதத்தில் நினைத்திருக்கிறீர்கள் என்பதை அவன் காணும் போது நீங்களோ, ஆம், நான் வேதாகமத்தை விசுவாசிக்கிறேன், நான் எந்த கோட்பாட்டையும் பின்பற்றி அதில் சேர்ந்து கொள்ளப் போவதில்லை, நான் வேதத்தில் நிலைத்திருக்கப் போகிறேன் என்று கூறுகிறீர்கள். உண்மையான சத்தியத்திலிருந்தும் வார்த்தையை விசுவாசிப்பதிலிருந்தும் அவன் உங்களை விளக்க முடியாவிட்டால் இரண்டாம் முறை அவன் இயேசுக்கு என்ன செய்தான் என்பதை நீங்கள் கவனிக்க விரும்புகிறேன். அவரால் உங்களை விளக்க முடியாவிட்டால் நீங்களோ, நான் எந்த கோட்பாட்டையும் சேரமாட்டேன், நான் எதிலும் சேரப்போவதில்லை, நான் சுயாதீனமாக பிறந்தவன், நான் வார்த்தையில் நிலைத்திருக்கப் போகிறேன், நான் இதை அதை மற்றதை செய்யப் போகிறேன் என்று கூறுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். பாருங்கள், சபையை சேர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்கிறார். அதுபோன்று மற்ற ஏதோ ஒன்றை செய்கிறார். அவனால் உங்களுக்கு அதை செய்ய முடியவில்லை என்றால் பின்னர் அவன் உங்களுக்கு வேற எதை ஆகிலும் செய்வான். ஓ சகோதரனே, இதை கவனியுங்கள். அவன் அதை செய்யவில்லை என்றால் அப்பொழுது அவனோ உங்களை சொந்த வேதசாஸ்திர பள்ளிக்கு அனுப்பி அவனுடைய சொந்த வேதசாஸ்திரங்களை கொண்டு நீங்கள் கற்பிக்கப்படும்படிக்கு செய்து விடுவான். பாருங்கள், அங்கு சாத்தான் தான் வியாச்சாரியாயிருக்கிறார். ஓ, அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன. அங்குள்ள கூட்டம் ஜனங்களோ மதபேதம் உள்ளவர்கள், இவர்களோ அப்படி இல்லை. பாருங்கள், அவன் உங்களை அங்கு அனுப்பி விடுவான். ஓ, நீங்களோ சகோதரன் பிரணாம், ஒரு நிமிடம் பொறும், ஒரு நிமிடம் என்று கூறலாம். ஆம், நாம் ஒரு நிமிடம் பொறுப்போம். பாருங்கள், நீங்களோ இப்பொழுது நீங்கள் இனிமேல் செய்யக்கூடாது அல்லவா, நாம் செய்யக்கூடாது அல்லவா என்று கூறலாம். அப்படி இல்லை ஐயா, இல்லை ஐயா. ஆனால் இயேசு சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, பாருங்கள், நான் உங்களுக்கு போதித்த வார்த்தையை அவர் உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்றார். அதுவே ஆவியினால் நிறையப்பட்ட ஒரு உண்மையான சபை. அது வார்த்தையோடு நிலைத்திருந்து வார்த்தையை தேவனை பூமியில் பிரதிபலிக்கும். புரிகிறதா? அவருக்கு எந்த வேத பண்டிதனும் அவசியமில்லை. ஏனென்றால் அவருடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்தி அது சத்தியம் என்று நிரூபிப்பதன் மூலம் அவர் தம்முடைய சொந்த வார்த்தையை வியாக்கியானிக்கிறார். மெத்தோடிஸ்ட் சபையானது பெந்தேகோஸ்தே நாளில் இருந்த அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டது போல நீங்களும் பெற முடியாது என்று உங்களிடம் கூறின போது நீங்களும் அதற்கு கவனம் செலுத்தினீர்களா? நிச்சயமாக இல்லையே. நீங்கள் முன் சென்று எப்படியும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள். புரிகிறதா? நான் திருத்துவத்தை குறித்து அன்றொரு இரவு ஒரு பாப்டிஸ்ட் போதகரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். நான் அவரிடத்தில் அது ஒரு சொல்லியலாய் மாத்திரமே இருந்தது என்றேன். எனவே நாம் கண்டறிவது என்னவென்றால், அதாவது அவருடன் கூட வேதாகம பள்ளியில் இருந்த மற்றொரு போதகரோ, திரு பிரணாமே, நீர் ஜனங்கள் அப்போஸ்தல மார்க்கத்தில் நம்பிக்கை கொள்ளும்படி செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு நானோ நிச்சயமாக அந்த ஒரு மார்க்கம் மாத்திரமே உள்ளது என்று பதிலளித்தேன். அப்பொழுது அவரோ, ஐயா, நீர் எந்த பள்ளிக்கு சென்றீர் என்று கேட்டார். அதற்கு நானோ, என் முழங்காலி, என் சகோதரனே, வேறெங்கும் இல்லை, பாருங்கள், அங்குதான் நான் பெற்றுக் கொண்டேன், இறையலில் அல்ல முழங்காலில் தான் என்றேன். மேலும் நான் அங்குதான் நான் அவரை கண்டுகொண்டேன் என்றேன். அதற்கு அவரோ, திரு பிரணாமே, பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தைப் போல இன்றைக்கும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூற நீர் முயற்சிக்கிறீரா என்று கேட்டார். அதற்கு நானோ, ஐயா, இயேசு கிறிஸ்து ஏற்றுமின்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் உரைக்கிறது என்றேன். மேலும் நான், அது பெந்தேகோஸ்தே நாளில் வந்த இயேசு என்றேன். ஓ, ஆம், அது அவரேதான். இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் உங்களுடனே வாசம் பண்ணி உலகத்தின் முடிவு என்றும் உங்களுக்குள்ளே இருப்பேன். நான், ஆம், பெந்தேகோஸ்தே நாளில் வந்தவர் அவரே. ஆம் ஐயா, அவர் வந்து அவர்களுக்குள் வாசம் செய்தார். கவனியுங்கள், பரிசுத்த ஆவி என்னும் நபரின் ரூபத்தில் வாசம் செய்தார். நாங்கள் தேவத்துவத்தை புரிந்து கொண்டுள்ளபடி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி என்னும் நபராக வந்தார் என்றேன். இப்பொழுது கவனியுங்கள், சாத்தானுக்கோ அவனுடைய வேதசாஸ்திரம் இறையியல் அவசியமில்லை. இந்த மனிதனிடத்தில், திரு பிரணாமே, நான் ஒரு குறிப்பிட்ட வேதாக பள்ளியில் படித்தவன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்றார். அதற்கு நானோ, உங்கள் நிகழ்ச்சியை நான் எப்பொழுதும் கேட்கிறேன் என்று கூறினேன். பாருங்கள், அவர், நாங்கள் அங்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்றார். மேலும் அவர்களுடைய பரிசுத்தாவியின் அபிஷேகம் சீஷர்களுக்கு மாத்திரமே என்றார். அப்பொழுது நானோ, மேலறையில் 120 பேர் இருந்ததாக வேதம் உரைத்திருக்கிறது என்றேன். மேலும் நான், அப்படியானால் யார் சரி, நீங்களா, வார்த்தையா என்று கேட்டேன். நான் தொடர்ந்து மேலும் பிலிப்பு சமாரியனிடத்தில் பிரசங்கம் செய்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்த போது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வரவில்லை. ஏனெனில் பேதுரு திருமகோல்களை வைத்திருந்தான். எனவே அவன் எருசலேமுக்கு ஆளனுப்பி பேதுருவை வரவழைத்தான். பேதுரு அவர்கள் மேல் கையில் வைத்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். வேதம் பரிசுத்த ஆவி என்று கூறுகிறது என்றேன். நான் மேலும், திறவுகோள்களை வைத்திருந்த பேதுரு ஒரு தரிசனம் கண்டு கொர்நேலியுவின் வீட்டுக்கு சென்றான். அப்போஸ்தலர் 10:49. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விசுவாசிகள் கேட்டு பிரமிப்படைந்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடி எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார் என்று வேதம் உரைக்கிறது. 30 ஆண்டுகள் கழித்து பவுல் மேலான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தபோது பாப்டிஸ்ட் மக்கள் பெரிய எழுப்புதல் கூட்டம் ஒன்றை நடத்திக் கொண்டிருப்பதை கண்டான். பெரிய அற்புதங்கள் அங்கு நடந்து கொண்டிருந்தன. அவர்களோ சத்தமிட்டு கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய 20 பேர் பங்கு கொண்ட ஒரு சபைக்கு பவுல் விஜயம் செய்தான். அங்கு ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் வந்து கலந்து கொண்டனர். அப்பல்லோ என்னும் ரட்சிக்கப்பட்ட வழக்கறிஞர் ஒருவர் இயேசுவே கிறிஸ்து என்று வேதத்தின் வாயிலாக நிரூபித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் ஒரு மகத்தான சந்தோஷத்தையும் ஒரு மகத்தான கூட்டத்தையும் உடையவர்களாயிருந்தனர். பவுல் அந்தபடியாக கடந்து வந்தார். கர்த்தர் அவனை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தார். குறி சொல்லும் ஒரு பெண்ணிலிருந்து அசுத்தாவி அவன் துரத்தின காரணத்தால் சிறையில் அடைக்கப்பட்டான். அவன் தேவனுடைய ஊழியத்தை நிமித்தம் அந்தபடியாய் வந்தபோது அந்த கூட்டத்துக்கு சென்றான். அப்பொழுது அவன், நீ பெரிய மனிதன் என்று ஒத்துக்கொள்ளுகிறேன், சரி, ஆனால் நீ விசுவாசியான பிறகு பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டாயா என்று கேட்டான். நீங்கள் விசுவாசித்த போது நீங்கள் அதை பெற்றுக் கொண்டு விட்டீர்கள் என்று அவன் விசுவாசித்தான். ஆனால் அவனோ, நீ விசுவாசியான பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டாயா என்று கேட்டான். அதற்கு அவனோ, பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றான். அப்பொழுது பவுல், அப்படியானால் நீ எந்த ஞானஸ்தானம் பெற்றாய் என்றார். அதுதான் கேள்வியாயிருந்தது. அதற்கு அவனோ, இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் என்ற அதே மனிதனால் நாங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தையே பெற்றுள்ளோம் என்றான். பாருங்கள், அப்பொழுது பவுல், யோவான் மனந்திருப்பதற்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தார். பாவ மன்னிப்புக்கு அல்ல, ஏனெனில் ஆட்டுக்குட்டியால் அவர் அப்பொழுது அடிக்கப்படவில்லை. எனவே யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் நீங்கள் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மனந்திருப்பதற்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தான் என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கையில் வைத்த போது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது 30 ஆண்டுகள் கழித்து என்றேன். நானோ, மேலும் நீங்கள் வேதாகமத்தை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டேன். அவரோ, நெச்சகமாக என்றார். நான் பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு அந்த சத்தம் உண்டான போது அவர்கள் எல்லோரும் உரத்த சத்தமாய் தேவனை துதித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்கள், புருஷர்களே, சகோதரரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அப்பொழுது பேதுரு, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் வரவழைக்கிற தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்றான். பாரமும் பூமியும் வழிந்து போம், ஆனால் அந்த வார்த்தை ஒரு காலம் வழிந்து போவதில்லை என்றான். பெந்தேகோஸ்தேயராகி நீங்கள் மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட் அல்லது பிரசிடியனுக்கு கவனம் செலுத்தவில்லை. அது ஒவ்வொரு காலத்துக்கும் அளிக்கப்பட்டது என்று நீங்கள் அறிந்து நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள் நிச்சயமாக. ஆனால் நீங்கள் இப்பொழுது அத்துடன் நின்றுவிடக் கூடாது, அப்படியே தொடர்ந்து முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். பாருங்கள், அங்குதான் மெத்தோடிஸ்டுகள் தங்களுடைய தவறை செய்தனர். அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுதல் வரைக்கும் முன்னேறி அத்தோடு நின்றுவிட்டார்கள். லூத்தரன்கள் நீதிமானாக்கப்படுதலை ஏற்றுக்கொண்டு நின்றுவிட்டனர். பாருங்கள், அதன் பிறகு அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு அங்கேயே மறுத்து விடுகின்றனர். அதுதான் அதன் முடிவு. அதனுடையதெல்லாம் அவ்வளவுதான். நாம் வேகமாக செல்லும் இந்நேரத்தில் இப்பொழுது இதை கவனியுங்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது அவர், நான் போதித்த எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, ஓ என்னே, அவைகளை உங்களுக்கு நினைப்பூட்டி, எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டி வரப்போகும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் ஒவ்வொரு வார்த்தையையும் ரூபகாரப்படுத்தி அந்த வார்த்தையை அடையாளங்கள் பின்தொடர்வதோடு அதை நிரூபிப்பார். அவர் வாக்களித்த ஒவ்வொரு காரியமும், அதாவது வேதாகமத்தில் தேவன் வாக்களித்ததை நீங்கள் ஒவ்வொரு கோட்பாட்டிலிருந்தும் ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் உங்களை விலக்கிக் கொண்டு வார்த்தையை இருக்கப்பற்றிக் கொண்டால் தேவன் தமது வார்த்தையை கவனித்துக் கொள்ள கடமைப்பட்டவராயிருக்கிறார். நீங்கள் அப்படி செய்யும் போது வார்த்தை தன்னைத்தானே ரூபகாரப்படுத்துகிறது. நல்லது, அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன என்று அவன் யாரிடமும் கூற வேண்டியது. ஒரு காலத்தில் கூடாயிருந்த என்னிடம் அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன என்று யார் கூற முடியும்? அல்லேலூயா. ஒருமுறை நான் படுக்கையில் இருந்த போது 3 நிமிடங்கள் மாத்திரமே உயிர் வாழ்வேன் என்று மருத்துவர்கள் எனக்கு அவகாசம் கொடுத்தனர். ஆனால் நான் என்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க அவர்கள் வேறு விதமாக என்னிடத்தில் எப்படி கூற முடியும்? ஒரு காலத்தில் நான் வெதுவெதுப்பான சபையங்கத்தினாக இருந்தேன். இப்பொழுதோ பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டிருக்கிறேன். தேவருக்கோ எந்த வியாக்கியானியும் அவசியமில்லை. வார்த்தையாகிய ஆவியானவரே அது சத்தியம் என்று வியாக்கியானம் செய்கிறார். ஒரு மனிதன் தைரியமாய் நின்று அதை ஏற்றுக்கொள்வானையானால் நலமாயிருக்கும். அவர் தம்முடைய சொந்த வியாக்கியானியாயிருக்கிறார். ஒருவரை நீங்கள் அவரிடம் அவ்வாறு ஏற்றுக்கொண்டு முயன்று பார்த்து அது சரியா அல்லது இல்லையா என்று கண்டுகொள்ளுங்கள். வேறு யார் கூறுவதிலும் கவனம் செலுத்தாதிருங்கள். தேவன் செய்ய கூறியுள்ளதை மாத்திரம் செய்யுங்கள். நல்லது, நான் இதை செய்கிறேன் என்று நீங்கள் கூறலாம். அப்படியானால் மற்றதை குறித்து என்ன? ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து என்ன? ஒரு வார்த்தையை பின்பற்றாமல் இருப்பது சங்கிலியை முறித்து விடுகிறது. அங்குதான், அந்த சங்கிலியில் தான் சபைகள் எப்பொழுதுமே தோல்வியடைகின்றன. அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொள்கின்றனர். இந்த மனிதர்கள் ஒன்று சேர்கின்றனர். பரிசுத்த பிதா இன்னாரின்னார் மற்றும் பண்டிதர் பேராயர் இன்னாரின்னார். முதலில் உங்களுக்கு நடப்பது என்ன? அங்குதான் காரியம். நீங்கள் அங்கேயே மறித்து விடுகின்றீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் சில நிமிடங்களில் நாம் அதை இயற்கையை கொண்டும் வார்த்தையை கொண்டும் நிரூபிப்போம். சரி, எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். அவர் ஒவ்வொரு வார்த்தையும் உபகாரப்படுத்துகிறார். அந்த வார்த்தையினால் நாம் பிழைக்கிறோம். அல்லேலூயா. அதனால் நாம் பிழைக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உபகாரப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும், விசுவாசிக்கிறவர்களை தொடரும் என்று இயேசு கூறினார். அதை இருக்க பற்றிக் கொள்ளுங்கள், அது சத்தியம் என்று தேவன் ரூபகாரப்படுத்துகிறார். ஆனால் சாத்தானால் ஊக்குவிக்கப்படும் வேதாக பள்ளிகளும் வேத பண்டிதர்களும், நீங்கள் அதை விசுவாசிக்க கூடாது, அது அப்போஸ்தலருக்குரியது, அந்த நாட்களோ கடந்து விட்டது, அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. அந்த காலத்தில் சுவிசேஷத்தை நிரூபிக்க அது அப்போஸ்தலருக்கு அளிக்கப்பட்டது. நாமோ இன்றைக்கு கல்வி அறிவுள்ள ஜனங்களாக இருக்கிறோம் என்பார்கள். அக்காலத்தில் இருந்தவர்களுக்கோ நமக்கு இப்பொழுது உள்ளதை காட்டிலும் அதிக கல்வி அறிவு இருந்தது. சரகரையும் சங்கத்தோடு ஒப்பிடக்கூடிய ஒரு சபையை எனக்கு காண்பியுங்கள். அவர்களுடைய முப்பாட்டினார் ஆசாரியராக இருக்க வேண்டும். சுருளில் காணப்படும் ஒரு வார்த்தையை கடைபிடிக்க தவறினாலும் அவர்கள் அதற்காக கல்லறிந்து கொள்ளப்படுவார்கள். அவர்கள் வார்த்தையுடன் அப்படியே தரித்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவர்களோ அந்த வார்த்தைக்கு உள்ளே இருக்கும் ஜீவனை காண தவறினர். அதன் காரணமாகத்தான் அவர்கள் ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கப்பட்டு சாத்தானின் ஊழியக்காரர் என்று அழைக்கப்பட்டனர். பாருங்கள், வேதசாஸ்திர பள்ளி மாணாக்கள் ஒருவர் உங்களிடத்தில் பரிசுத்தாவியோ இந்நாளுக்குரியதல்ல, தெய்வீக சுமணித்தல் போன்றவை வேறொரு காலத்துக்குரியது என்று கூறும்போது அது தேவனுடைய வார்த்தையை பிரதிபலிப்பதாயிருக்கவில்லை. பாருங்கள், அது தேவனிடத்திலிருந்து வரும் பிரதிபலிப்பாயிருக்கவில்லை, அது ஒரு கோட்பாட்டிலிருந்து வரும் ஒரு பிரதிபலிப்பாய் உள்ளது. அது வேதத்திற்கு அப்பாற்பட்ட உபதேசத்தின் பிரதிபலிப்பாகும். இயேசு கிறிஸ்து நேற்றுமென்று மாறாதவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 13:8 உரைத்துள்ளது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார் என்று பரிசுத்த யோவான் 14:12 உரைத்துள்ளது. இப்பொழுது எப்படி அந்த வார்த்தையை வேதத்திலிருந்து எடுத்து போட்டுவிட்டு அந்த இடத்தில் வேறொன்றை உங்களால் சேர்க்க முடியும்? அப்படி செய்வீர்களேயானால் நீங்கள் ஜீவசங்கிலியை முறித்து விடுபவர்களாக இருப்பீர்கள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமே பிழைப்பான், அவன் இந்த அப்பத்தினால் நித்திய காலமாக பிழைப்பான். மாம்ச பிரகாரமாகவும் அவன் அப்பத்தினாலே பிழைக்கிறான். இரண்டு விதமான அப்பங்கள் உண்டு. பரிசுத்த ஆவி, உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியே தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆமென் என்று கூறுகிறது. இப்பொழுது அது பரிசுத்த ஆவியாக இருக்குமானால் அவ்வாறு கூறும். இப்பொழுது நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். இப்பொழுது இதுவோ ஒரு மனசாட்சியை உணர்த்தும் ஒரு பாகம். நான் ஒரு சிறுவனாக இருந்தபோது என் தாயாரோ எனக்கு ஆமணக்கு எண்ணெயை குடிக்க கொடுப்பது வழக்கம். எனக்கு அதன் மனம் இன்று வரைக்கும் பிடிக்கவே பிடிக்காது. பாத்தீர்களா, நாங்கள் ஏழைகளாகவே வளர்க்கப்பட்டோம். தாயார் தோள்களை வெந்நீரில் குளிக்க வைத்து அதிலிருந்து கொழுப்பை எடுப்பார்கள். குட்வீன் என்னும் பெயர் கொண்ட ஒரு வயோதிக அம்மாள் இருந்தார்கள். அவர்களோ பந்திகிரச்சியை சமைத்து விற்பார்கள். அங்கிருந்து நாங்கள் தோள்களை எடுத்து வந்து அதிலிருந்து கொழுப்பை பிரித்தெடுத்து எங்கள் சோழ ரொட்டிகளை சமைத்து உண்போம். நாங்களோ எளிமையான உணவை உண்டு வந்தபடியால் எங்களுக்கு ஊட்டச்சத்து குறைவாக இருந்து வந்தது. ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமை இரவும் எங்கள் தாயார் நாங்கள் சரியாக உணவு உண்ணாதன் காரணத்தால் அவர்கள் ஒரு பெரிய அளவு ஆமணக்கு எண்ணெயை எங்களுக்கு குடிக்க கொடுப்பார்கள். அப்பொழுது நானும் மூக்கை பிடித்துக் கொண்டு, அம்மா இது எனக்கு குமட்டல் உண்டாக்குகிறது என்று அலறுவேன். அப்பொழுதோ அவர்கள், அது குமட்டல் உண்டாக்கவில்லை என்றால் அது உனக்கு எந்த நன்மையும் செய்யாது என்பார்கள். எனவே அந்த விதமான ஒரு வழியில் தான் இதுவும் கிரியை செய்யலாம். நான் உங்களை ஒன்று கேட்கப் போகிறேன். பரிசுத்த ஆவியினால் நிறைந்துள்ளதாக உரிமை கோரும் எந்த மனிதனும் ஸ்திரீயும், அதாவது வார்த்தையாயிருக்கிற, சரிதானே, நீங்கள் பரிசுத்தாவி தங்கும் மாம்சமாக அவருடைய ஒரு பாகமாக உங்கள் காலத்தின் சுவிசேஷத்தை பிரதிபலிக்கின்றவர்களாக அமைந்திருந்து அதே சமயத்தில் அவர் எழுதி வைத்த வார்த்தையை எப்படி மறுதளிக்க முடியும்? நீங்கள் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன், நான் உங்களை ஆப்பிரிக்க பழங்குடி மக்களிடத்தில் கொண்டு சென்று எந்த ஒரு கிறிஸ்தவனும் அருகில் வர முடியாத ஒரு சிறந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்வதை உங்களுக்கு காண்பிக்க முடியும். அவர்கள் விபச்சாரத்தில் அகப்பட்டார். ஸ்திரீகளை ஒருத்தி திருமணமாவதற்கு முன்பு ஒரு வாலிப பெண்மணி, அவளுடைய கண்டித்தன்மைக்காக அவள் முதலில் சோதிக்கப்பட வேண்டும். அவள் குற்றவாளியாக கண்டுபிடிக்கப்பட்டார். இப்பொழுது எந்த மனிதன் அதை செய்தான் என்று அவள் கூற வேண்டும். அவர்கள் இருவரும் சேர்ந்து கொல்லப்படுவார்கள். அப்படிப்பட்ட காரியம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் சம்பவித்திருந்தால் யாரால் அந்த எல்லா பிரேதங்களையும் அடக்கம் செய்திருக்க முடியும் என்று பார்த்தீர்களா? எனவே அங்குதான் காரியம். பாருங்கள், அவர்கள் அஞ்ஞானிகளே, ஆனால் அவர்களுடைய நல்லொழுக்கத்தை பாருங்கள் பாருங்கள். எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் பரிசோதிக்க முடியாது. நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு முகமதியர்கள் நல்ல வாழ்க்கையை கடைபிடிக்கின்றனர் என்று இங்குள்ள இந்திய சகோதரர் இப்பொழுது உங்களிடத்தில் கூற முடியும். அப்படியானால் அது என்ன? வார்த்தையே பரிசோதிக்கிறது. அந்த பரிசேயர்கள் இயேசுவை காட்டிலும் இரட்டிப்பாக தாழ்மையுள்ளவர்களாக இருந்தனர். அவர் சென்று அவர்களுடைய சபைகளை கிழித்தெறிந்து அவர்களை வெளியே துரத்தி அடித்து இப்படிப்பட்ட செயல்களை புரிந்தார். ஆனால் இந்த தேவபக்தி உள்ள வயோதிக ஆசாரியன் உங்களுக்கு தெரியுமே, ஏன் இன்று காலை அவருக்கு விரோதமாக நான் ஒரு கூட்டம் நடத்தி நீங்கள் வியாதியா இருந்த போது உங்களிடம் வந்து ஜெபித்தது யார் என்று கேட்டால் அந்த தேவபக்தி உள்ள வயோதிக ஆசாரியன் என்றே கூறுவீர்கள். தந்தையின் பயிர்கள் விளைய தவறின போது அவருக்கு கடன் கொடுத்தது யார்? அந்த தேவபக்தி உள்ள வயோதிப ஆசாரியன். உங்களை தேவனுடைய ஊழியத்திற்கென்று பிரதிஷ்டை செய்தது யார்? அந்த தேவபக்தி உள்ள வயோதிக ஆசாரியர். நீங்கள் சிறைச்சாலையில் இருந்த போது உங்களை வந்து பார்த்தது யார்? அந்த தேவபக்தி உள்ள வயோதிக ஆசாரியர். ஆனால் இயேசு என்று அழைக்கப்பட்ட இந்த வாலிப மத துரோகி அவர் என்ன செய்கிறார்? உங்கள் போதகரை ஒரு பாம்பு என்று அழைத்தார். பாருங்கள் பாருங்கள், அது கனிகளினால் அல்ல, அது வார்த்தையினால். மனுஷன் கனிகளினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். அவரே வார்த்தையாயிருந்தார். அவர்களோ அதை காண தவறினர். அதைத்தான் அவர் செய்ய வேண்டும் என்று கருதப்பட்டார். அவர்களால் அதை காண முடியவில்லை, ஏனெனில் அதை காண அவர்கள் நியமிக்கப்படவில்லை. அவர் நீங்கள் இன்னத்தில் வர முடியாது என்றார். அந்த பரிதாபமான யூதர்களை பாருங்கள், அவர்கள் கண்களோ குருடாக்கப்பட்டிருந்தன. நிச்சயமாக அவரே அதை செய்தார். அவர் தாமே அவர்களை குருடாக்கினார். குருடாக்கப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். வேதத்தை காண உங்களுக்கு பார்வை உள்ளதால் நீங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்பது நலம். இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது அவரே இந்த வார்த்தையாயிருந்தார். அதன் பிறகு அவர் சோதிக்கப்பட்டார். இயேசு சோதிக்கப்படுதல், அதனோடத்தான் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், யாருக்காயிலும் நல்லது, இது வேறொரு காலத்துக்குரியது என்று கூறினால் அது வார்த்தையை பிரதிபலிப்பதாயில்லை. ஏனெனில் அவர் நேற்று மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் உரைக்கிறது. அப்படி இருக்க நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுள்ள ஒருவர் என்று உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியினால் எப்படி கூற முடியும்? உங்களை நான் இப்பொழுது சற்று புண்பட செய்யலாமா? அதனால் பரவாயில்லையா? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். நீங்கள் என்னை கோபித்துக் கொள்ள மாட்டீர்களே. நீங்கள் அவ்வாறு கோபித்துக் கொண்டாலும் அப்படி செய்ய உங்களுக்கு உரிமை உண்டு. தலைமுடியை கத்தரித்துக் கொண்டுள்ள பெண்களாகிய நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டுள்ளதாக என்னிடம் எப்படி கூற முடியும்? ஒரு வார்த்தை, ஓ நான் அதிக பாஷையில் பேசுகிறேன், அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணவில்லை. மந்திரவாதிகள் அந்நிய பாஷையில் பேசி அதற்கு அர்த்தம் உரைத்து ஆவியில் கூச்சலிட்டு நடனம் ஆடுவதை நான் கண்டிருக்கிறேன். ஆண்களாகிய நீங்கள் உங்களை குடும்பத்தின் தலைவர் என்று அழைத்துக் கொண்டு அதே சமயத்தில் உங்கள் மனைவி குட்டைக்கால் சட்டையை அணிந்து அவ்வாறு நடந்து கொள்வதை அனுமதித்து உங்களை கிறிஸ்தவர்கள் என்று எப்படி அழைத்துக் கொள்ள முடியும்? அதுபோன்ற காரியத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உறுதியாக நிற்காத போதவர்களாகிய நீங்கள் தேவரை எப்படி முகமுகமாக சந்திக்கப் போகிறீர்கள்? அவர்களை நீங்கள் திருத்த முடியாது. ஆனால் அதை எதிர்த்து நீங்கள் பிரசங்கம் செய்ய நேரிட்டால் அப்பொழுது நீங்கள் வேதசாஸ்திர பள்ளியிலோ அல்லது அந்த குழுவிலோ நீண்ட காலமாக நிலைத்திருக்கவே முடியாது. நீங்கள் வேறெங்கோ இருந்துதான் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் சில நிமிடங்களில் அதற்கு வருவோம். புரிகிறதா? ஆனால் அங்குதான் காரியம். உங்களை புண்படுத்த வேண்டும் என்னும் நோக்கம் எனக்கு இல்லை. நான் உங்களை நேசிக்கிறேன், அதுதான் காரணம். நீங்கள் வெள்ளத்தில் அடித்துக் கொண்டு போகப்பட்டு நீங்கள் முழுகி போவதை நான் கண்டு தேனே ஒரு நல்ல நபராக இரு என்று கூறினால் நான் மாய்மாலக்காரனாக இருப்பேன். நீங்கள் அவர்களை எச்சரிப்பது நலம், அது உண்மை. அவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். நான் அந்த ஒரு இரவு கூறினது போல நான் கிறிஸ்தவனாக இருந்தால் வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரத்துடனும் என்னை நான் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நான் நோவாவோடு நின்று அவனோடு அந்நாட்களில் பிரசங்கித்து ஜனங்களை எச்சரிக்க வேண்டும், அது உண்மை. நான் ஏரியாவோடு கர்மேல் பருவத்தில் தனியாக இருக்க வேண்டும். நான் கல்வாரியில் நின்று கொண்டு என்னையும் என் சொந்த கருத்துக்களையும் அவரோடு சிலுவையில் அறைய வேண்டும். ஆனால் அதன் பிறகு மீண்டும் நான் அவருடன் ஈஸ்டர் என்று எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொண்டவனாய் உயிரோடு இட வேண்டும். உலகத்தில் காணப்படும் மாம்ச பிரகாரமான எல்லா காரியங்களுக்கும் மேலாக அவருடன் இட வேண்டும். கவனியுங்கள், அது வார்த்தையை பிரதிபலிப்பதில்லை, இல்லை அது ரூபகாரப்படுத்துவதில்லை இப்பொழுது. ஆனால் நீங்கள் இப்பொழுது வார்த்தையை விசுவாசித்தால் தேவன் இங்கே இயேசுவுக்கு செய்தது போன்று உங்களுக்கும் அவர் தாமே அதை ரூபகாரப்படுத்துவார். வார்த்தை என்னும் அப்பம் எப்பொழுதும் புசிக்கப்பட வேண்டும். மனுஷன் இந்த அப்பத்தை போன்ற அப்பத்தினால் மாத்திரமல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எனவே அது வார்த்தை அப்பம், அதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த அப்பத்தினூடாகவே ஒவ்வொரு காலத்தில் இருந்த சபையும் போஷிக்கப்பட்டு வந்தது. அது ஜெயங்கொள்கிறவனுக்கு மாத்திரம் மறைவான மன்னாவாக இருந்து வந்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் உரைத்துள்ளது. இதை விவரமாக எடுத்துரைக்க இப்பொழுது எனக்கு நேரமில்லை. எனக்கோ இன்னும் 30 நிமிடங்கள் மாத்திரமே உள்ளது. ஆனால் பாருங்கள், பரிசுத்த மன்னா வாரத்திலிருந்து விழுந்தபோது அது பரிசுத்த ஆவிக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. நீங்கள் அதன் பேரில் என்னோடு இணங்குவீர்கள். ஒரு ஓமர் அளவு மன்னாவை சேகரித்து அதை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கும்படி தேவன் மோசேக்கு கட்டளையிட்டார். ஏனெனில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்படாமற் போனால் அது புழு புழுத்து போகும். சரிதானே? புழுக்கள் அதனுள் நுழைந்துவிடும். அவர் மோசேயிடம், இந்த ஓமர் அளவு மன்னாவை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைப்பாயாக. அப்பொழுது ஒவ்வொரு சந்ததியிலும் அந்த ஆசாரியத்துவத்தின்படி வருகிறவன் ஒரு மனிதன் ஒரு ஆசாரியனாகி வார்த்தைக்கு ஊழியம் செய்ய வரும்போது அவன் அதற்காக நியமிக்கப்பட்டவுடன் அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவெனில் அந்த மூல மன்னாவில் இருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை புசிக்க வேண்டும் என்றார். அந்த மன்னாதான் அவன் தோன்றின அந்த புதிய சபையின் காலத்தில் அவன் கையில் பிரதிபலிக்கும் அவருடைய ஒளியாக அமைந்தது. பரிபூர்ணமாக ஜெயங்கொண்ட மனிதனுக்கு மாத்திரமே வார்த்தையை தவிர எல்லாவற்றையும் உதறித்தள்ள மனிதனுக்கு மாத்திரமே வார்த்தைதான் அந்த மன்னா. ஓ என்ன அது இயேசு! மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஓ அதுவே ஜெயங்கொள்பவனுக்கான மறைவான மன்னாவாய் இருந்தது. ஓ அது தொடர்ந்து வரும் ஒவ்வொரு ஆசாரியனுக்காகவும் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நீண்ட காலத்திற்கு முன்பே வேதசாஸ்திர பள்ளிகளோ ஆசீர்வதிக்கப்பட்ட இதை ஒரு பானை கூடுக்காக மாற்றிக்கொண்டது. அது முற்றிலும் உண்மை. ஆமையா, ஏசா செய்தது போல. ஒழுக்க விஷயத்தில் ஏசா யாக்கோவை காட்டிலும் மேன்மை உள்ளவனாய் இருந்தான். ஆனால் அவன் வார்த்தையாகிய சேஷ்டபுத்திர பாகத்திற்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? மூத்த மகனுக்கு வாக்கு தத்தமான வார்த்தையாயிருந்த சேஷ்டபுத்திர பாகம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் ஏசா நல்லவன், ஒழுக்கம் உள்ளவன், இன்றைய பெயர் கிறிஸ்தவர்களைப் போல அவன் நல்லவன். அவன் பொய் சொல்லவில்லை, அவன் திருடவில்லை, அவன் தன் தகப்பனுக்கு நல்லவனாயிருந்தான். இவை எல்லாவற்றையும் அவன் செய்தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவன் தன் சேஷ்டபுத்திர பாகத்தில் அவன் அதை குறித்து அக்கறை கொண்டிருக்கவில்லை. எனவே அவன், அதனால் என்ன வித்தியாசம்? நான் எப்படியும் ஒரு இஸ்ரவேலன், பாருங்கள், நான் எப்படியும் இதை சேர்ந்தவன் என்றான். ஆனால் அவனுடைய சேஷ்டபுத்திர பாகமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக எண்ணப்பட்டது. பாருங்கள், அவன் மாம்ச பிரகாரமாக சரியானவனாயிருந்தான், ஆனால் ஆவிக்குரிய பிரகாரம் அவன் எல்லா வகையிலும் தவறாயிருந்தான். இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. பானை கூழில் சபையையும் உலகத்தையும் ஒன்றாக கலந்துவிட்டனர். ஒவ்வொன்றிலும் சிறிதளவு மதுபான விருந்துகள், நடனங்கள், சபையில் எல்லா வகையான செயல்கள், குட்டை தலைமுடியும் குட்டை கால்சட்டையும் கொண்ட பெண்கள். நீங்களோ சகோதரன் பொன்னாம் அவர்களே, அது சிறிய காரியம் தானே என்று கூறலாம். அது வேதத்தில் உள்ள வார்த்தைகளில் ஒன்று. ஒரு ஸ்திரீ தன்னுடைய தலைமுடியை கத்தரித்துக் கொள்வது தவறு என்று கூறப்பட்டுள்ளது. அது உண்மை. அவள் அப்படி செய்தால் அவள் எப்படி உள்ளே போகப் போகிறாள்? புரிகிறதா? நீங்கள் எந்த போதகரையும் கேட்டு பாருங்கள், வார்த்தை அவ்விதம் உரைக்கிறது என்று அவர் உங்களிடத்தில் கூறுவார். பாருங்கள், அவள் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அவள் தன் புருஷனை கனவீனப்படுத்துகிறாள். அவள் தள்ளி வைக்கப்பட வேண்டும். அது முற்றிலும் உண்மை. தலைமுடியை கத்தரிக்கிறவள் அதை சிறைக்க கடவுள். பாருங்கள், அதன் மூலம் அது முழுவதையும் காண்பிக்கிறது. தலைமுடி கத்தரிக்கப்படுவதனால் அல்ல, தேவன் அவிதமாக அதை விரும்புகிறதில்லை. அது உங்களுக்கிடையே காணப்படுகிற ஒருவர். அதை கொண்டு விளையாடாதீர்கள், அதை முழுவதுமாக சிரைத்து விடுங்கள் அல்லது வளரவிடுங்கள். அப்படித்தான் தேவன் கூறியுள்ளார். சுவிசேஷத்தின் போதகர் எவருமே அவரது வெளிப்படையாக கூறினாலும் கூறாவிட்டாலும் அது உண்மை என்பதை அறிவர். ஆனால் அதுவோ சத்தியமாக இருக்கிறது. புரிகிறதா? மற்றெல்லாவற்றையும் நீங்கள் செய்துவிட்டு இதை மாத்திரம் கை கொள்ளாமல் விட்டுவிட்டால் அதனால் என்ன உபயோகம்? என்ன, உங்களுக்குள் உலக பிரகாரமான நாகரிகம் சிறிது உள்ளது. நீங்கள் மற்ற சபையில் நடந்து கொள்வதைப் போல நடக்க பார்க்கிறீர்கள். அங்குதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தொல்லையில் அகப்பட்டுக் கொண்டனர். அங்குதான் அவர்கள் மரித்தார்கள். அங்குதான் ஆதாம் தொல்லைக்குள்ளானார். அங்குதான் மற்ற அனைவரும் தொல்லைக்குள்ளானார்கள். அதற்கு ஒரு வார்த்தை மீறினால், ஒரு செய்தி கூற்றை மீறினால் போதுமானது. பானை கூழில் உலகம் கலந்துவிட்டது. உலகம் கொஞ்சம், ஹாலிவுட் கொஞ்சம், சபை கொஞ்சம், வேத சாஸ்திரிகள் கொஞ்சம், இவைகளை ஒன்று கலந்தால் உங்களுக்கு கிடைப்பதென்ன? கவனியுங்கள், சாத்தான் இங்கு தோல்வியடைந்தார். அவன் தன் இரண்டாம் உபாயத்தை கையாண்டு நீங்கள் வார்த்தையை அவிசுவாசிக்கும்படி செய்வான். அவன் வேத சாஸ்திர பள்ளிக்கு அனுப்புவான். அவன் அடுத்த ஒரு உபாயத்தை கையாள முயல்வான். இப்பொழுது இங்குதான் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். உங்களுக்கு விருப்பமானால் இந்த பாகத்தை உட்கார்ந்து கொண்டு 5 நிமிடம் கேளுங்கள். அவன் இயற்கைக்கு மேம்பட்ட ஒன்றை உங்களுக்கு அளிப்பான். முடிப்பதற்கு முன்பு இதையெல்லாம் நான் மீண்டும் திரும்ப கூறப் போகிறேன். பாருங்கள், அவர் உங்களை வார்த்தையிலிருந்து அகற்றும்படி சோதிக்க முடியவில்லை என்றார். இல்லை, நான் வார்த்தையில் நிலைத்திருக்கப் போகிறேன் என்று நீங்கள் கூறுவீர்களேயானால் அதன் பிறகு அவன் இயற்கைக்கு மேம்பட்ட ஒன்றை உங்களுக்கு அளிப்பான். அவனோ, நான் உனக்கு என்ன செய்வது என்று சொல்லுவேன். நீ தேவாலயத்தின் மேலேறி அங்கிருந்து தாழ குதித்து மீண்டும் எழுந்திரு. இயற்கைக்கு மேம்பட்ட ஒன்றை உன்னால் செய்ய முடியும் என்று ஜனங்களுக்கு காண்பி என்பான். கண்டிப்பாக அவர்களை அவன் அதில் சிக்க வைப்பான். இப்பொழுது இதை கவனியுங்கள். அந்த முடிவிற்கு நீங்கள் வரும்போது, இந்த சோதனை உங்களுக்கு நேரிடும் போது கவனமாயிருங்கள். அவன் உங்களை அந்நிய பாஷைகள் பேசும்படி செய்து நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்று நினைக்கும்படி செய்து விடுவான். பாருங்கள், அல்லது அவன் நீங்கள் தீர்க்க தரிசனம் இருக்கும்படி செய்து விடுவான். அது வார்த்தையுடன் இணையாமல் இருக்கலாம். ஜனங்கள் எழுமின்று கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் வார்த்தைக்கு முன்னாக உள்ள தீர்க்க தரிசனம் உரைப்பதை நான் கேட்டிருக்கிறேன். புரிகிறதா? நீங்கள் பிழைப்பது வார்த்தையினாலே. அப்படிப்பட்ட இயற்கைக்கு மேம்பட்ட மரங்களை சாத்தான் உங்களுக்கு கை நிறைய அளிக்கக்கூடும், நிச்சயமாக. அதனால் ஒரு உபயோகமும் இல்லை. அந்நாளில் அநேகரனை நோக்கி, கத்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, நான் மகத்தான கிரியைகளை செய்துள்ளேன், நான் ஸ்தாபனத்தில் பெரிய மனிதனாக இருந்தேன், நான் இந்த காரியங்களை இந்த எல்லா காரியங்களையும் செய்துள்ளேன் என்று கூறுவார்கள் என்று இயேசு கூறவில்லையா? அதற்கு அவரோ, அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்பேன் என்றார். அக்கிரமம் என்றால் என்ன? அது சரியென்று உள்ளத்தில் அறிந்திருந்தும் அதை செய்யாமல் விட்டு விடுவதே. வேதம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை போதிக்கிறது என்று நீ அறிந்தும் நீ அதை செய்யாமல் இருப்பதே அக்கிரமம். தாவீது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என்றார். அது உண்மைதானே? அது வேதத்தில் உள்ளதா? நீங்கள் நிச்சயமாகவே அதை குறித்து கோபம் கொள்ளக்கூடாது. பாருங்கள், இயேசு அந்நாளில் அநேகரனை நோக்கி, கர்த்தாவே, இவர்களை நான் செய்தேன் என்பார்கள், நானோ, அக்கிரமசைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்பேன் என்று கூறியுள்ளார். ஆதாமும் அப்படித்தான் கூறினான். ஆண்டவரே, நான் இதை செய்தேன், அதை செய்தேன் என்று ஆதாம் கூறினான். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, பாருங்கள், ஒரு வார்த்தை அதை செய்தது. அது மாத்திரமே. அதற்கு அவசியம் ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதிருத்தல். ஆம், ஒரு கால் வார்த்தைக்கு முன்னாக தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். ஆனால் இப்பொழுது அவனுக்கு இயற்கைக்கு மேம்பட்ட இந்த வரம் கிடைத்தவுடன் அவன் அந்த கூச்சலிலும் பகட்டிலும் மயங்கி விடுகிறான். எனவே தேவருக்கு மகிமை, நான் இன்னாருக்கு ஜெபித்தேன், அவர் எழுந்து நடந்தார், அல்லேலூயா, என்னால் அந்நிய பாஷைகளை பேச முடியும், வேறொருவர் அதற்கு அர்த்தமுரைக்கிறார், அது முற்றிலும் உண்மை என்கிறார். பவுல், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் நான் ஒன்றுமில்லை, மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தும் நான் ஒன்றுமில்லை என்கிறான். சரியா? ஆனால் பாருங்கள், அவரது உங்களுக்கு அளிப்பான். ஓ பெந்தேகோஸ்த ஜனங்களே, உங்களை நான் நேசிக்கிறேன், இல்லை என்றால் உங்களுடன் நான் இருக்க மாட்டேன். அங்குதான் நீங்கள் தவறிவிட்டீர்கள். பாருங்கள், வார்த்தையை கவனியுங்கள். வரங்களை அல்ல, அதை யார் அளிப்பது என்பதை கவனியுங்கள். அது எங்கிருந்து வருகிறது என்று பாருங்கள். அவர் அதில் முழுமையாக மயங்கி விடுகிறார். அவன் ஆவியில் நடனமாடுகிறார். அது ஒரே காரியம். அவனை அநேகர் சூழ்ந்து கொள்கிறார்கள். அவனுக்கு எல்லா இடங்களிலும் இருந்தும், அதாவது அங்கும் இங்கும் இருந்து அழைப்பு வருகிறது. அவன் வார்த்தையை மறந்து விடுகிறான். ஓ, அந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் விலகியுள்ள வரைக்கும் மிகவும் பிரபலமாக இருக்கிறீர்கள். ஆனால் எப்பொழுதாவது நீங்கள் அந்த வார்த்தைக்குள் வரும்போது ஒருமுறை உங்களுடன் யார் ஒத்துழைக்கிறார்கள் என்று கவனித்து பாருங்கள். புரிகிறதா? அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்றும் கவனித்து பாருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் நாம் இயற்கையின் மற்றொரு கட்டத்துக்கு வரப்போகிறோம். பாருங்கள், யாருக்கு நீங்கள் வேண்டும் என்பதை கவனியுங்கள். யாருக்கு வேண்டாம், ஓ, அதிலிருந்து விலகுங்கள் என்பார்கள். சில வாரங்களுக்கு முன்பு குறிப்பிட்ட ஒரு சங்கம் இங்கு கூடி என்னை அல்லது இந்நகருக்கு வரும் வேறெந்த முழு சுவிசேஷ ஊழியக்காரனை வியாதியஸ்தருக்காக ஜபிக்கும்படி அழைக்கும் எந்த ஊழியக்காரனும் சங்கத்தின் உறுப்பினராக இராதபடிக்கு தள்ளப்படுவான் என்று கூறி எனக்கு தடை விதித்தது. சரி, ஏனென்றால் நான் வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பதனால் அப்படி செய்தார்கள். சரி, அவர் கூறுவதை கேட்க வேண்டாம். அங்கு வார்த்தை ரூபகாரப்படுத்தப்பட்டது. அவர்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அதையே செய்தார்கள். ஒவ்வொரு காலத்தில் உள்ள தேவ மனிதருக்கும் அவர்கள் அதையே செய்தார்கள். அவர்கள் லூத்தர், வெஸ்லி, இன்னும் மற்றவருக்கும் அதையே செய்தார்கள். துவக்கத்தில் உங்களுக்கும் அவர்கள் அதையே செய்தனர். இப்பொழுது எந்த சேற்றிலிருந்து நீங்கள் வெளிவந்தீர்களோ அந்த சேற்றுக்கே திரும்புகின்றீர்கள். அந்த விதத்தை கவனித்து பாருங்கள். அது எக்காலத்திலும் அவ்வாறு இருந்து வந்துள்ளது. அது அவ்வாறு இருக்க தவறினதில்லை. சாத்தான் அதே காரியத்தை செய்கிறான். இப்பொழுது அவன் கூச்சலிலும் பகட்டிலும் மயங்கி என்னே, அவர் வார்த்தைக்கு கவனம் செலுத்தாமல் போய்விடுகிறான். ஓ சகோதரனே, சகோதரன் இன்னார் இன்னதை கூறினார், நான் அங்கு செல்ல வேண்டும். நான் பாருங்கள், அவன் அதில் மிகவும் மயங்கி அதை கவனிப்பது கூட இல்லை. அது வார்த்தையா இல்லையா, அது அவருக்கு எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுவதில்லை. மற்றவர்கள் அது சரி என்று சொன்னார்கள், எனவே அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. ஸ்தாபனமோ, நீ அதை பெற்றுக் கொண்டாய், யாரும் உனக்கு ஆலோசனை கூட சம்மதிக்காதே என்கிறது. நீ எதை பெற்றுக் கொண்டாய்? பாருங்கள், கவனியுங்கள், இந்த ஒரு இடத்திலும் கூட சாத்தான் வார்த்தைக்கு மேற்பூச்சி அளித்தான். ஏசு இயற்கைக்கு மேம்பட்ட அற்புதத்தை செய்ய அவன் முயன்ற போது, இயற்கைக்கு மேம்பட்டதை பாருங்கள், இயற்கைக்கு மேம்பட்டதாக இருந்ததை இயேசு அவனுக்கு செவி கொடுத்திருந்தால் என்ன நேர்ந்திருக்கும்? புரிகிறதா? அவரோ, இப்பொழுது பொறும், நீர் வார்த்தையோடு நினைத்திருக்க விரும்புகிறீர் இல்லையா? அவர் தம்முடைய தூதர்களுக்கு இதை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் மோதிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளை ஏந்தி கொள்வார்கள் என்றான். ஆனால் அவர் தம்முடைய பாதத்தை எந்த கல்லின் மேலும் மோதிக்கொள்ளவில்லை. புரிகிறதா? கவனியுங்கள், அவர் அதற்கு செவி கொடுத்திருந்தால் என்னவாக இருக்கும்? நீங்கள் கவனித்தீர்களா? சாத்தான் வார்த்தையை எடுத்துரைத்ததாக நான் கூறவில்லை. அவன் அதற்கு மேற்பூச்சு பூசினான். ஒரு கேக்கின் மேல் சர்க்கரையை ஊற்றி அதை மூடுவது போல, சுவற்றை வெள்ளையடிப்பது போல செய்தான். பாருங்கள், அது சரியான இடத்தில் பொருத்தப்படவில்லை. இன்றைக்கு அவர்கள் அதைத்தான் செய்ய முயற்சிக்கிறார்கள், அதற்கு வெள்ளையடிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அதை மற்ற வேத வாக்கியங்களோடு நீங்கள் இணைய செய்ய முடியாது. அது எல்லாமே இயேசு கிறிஸ்து ஏற்றுமென்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதாய் அமைந்திருக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் எவ்வளவுதான் வார்த்தைக்கு மேல்பூச்சு பூச முடிந்தாலும் அது சரிவராது. அவர் எவ்வாறு கூறினாரோ அதே விதமாக அதை எடுத்துரைக்க வேண்டும். அது சரியாக எடுத்துரைக்கப்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் அவர் அதை ரூபகாரப்படுத்துவார். அப்படித்தான் நீங்கள் எல்லா மனிதராலும் அறிந்து வாசிக்கப்படுகின்ற எழுதப்பட்ட உண்மையான தேவனுடைய நிருபங்களாக இருக்கிறீர்கள். எழுதப்பட்ட நிருபம் என்பது இந்த வேதாகம் தான். அது சரியா? நிருபம் என்பது வேதாகமம். நீங்கள் எழுதப்பட்ட வேதாகமாய் அவருடைய வார்த்தையை பிரதிபலித்து தேவனுக்குள் மீண்டும் அந்த பரிபூர்ண மனிதராக இருக்கிறீர்கள். ஆனால் இயேசு இப்படியும் எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்கள், ஆனால் கவனியுங்கள், ஏவாள் இதே கட்டத்தில் அவளுடைய இயற்கைக்கு மேம்பட்ட புரிந்து கொள்ளும் தன்மையினால் மயங்கி போனாள். அவளுக்கு ஒரு வேத சாஸ்திர அனுபவம் கிடைத்தது. அவளுடைய கல்வி அறிவு அக்காலத்தில் இருந்த எந்த வேத பண்டிதரின் அறிவை காட்டிலும் சிறந்ததாக இருந்தது. பாருங்கள், அவள் அதில் மிகவும் மயங்கினதால் அவள் அதை அறியவே இல்லை. ஆதாமுக்கு இல்லாத ஒன்று அவளுக்கு இருந்தது என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவள் தன் ஆதாமை விட அதை குறித்து அதிகம் அறிந்திருந்த காரணத்தால் ஒரு கால் அவள் அவனை இப்பொழுது ஆளுகை செய்ய முடியும். அவர்களுடைய ஆதாம்கள் இன்று என்ன செய்கிறார்கள் என்று கவனியுங்கள். அவள் நன்மை தீமை என்னவென்று அறிந்திருந்தாள். அவள் சத்தியத்தை குறித்து சிறந்த கல்வியை கொண்டிருந்தாள். அது உண்மை. சத்தியத்தை குறித்து அவள் முன்பு அறிந்திராத சிறந்த கல்வியை கொண்டிருந்தாள். அது தேவனுடைய சத்தியம். ஆனால் அவளோ வார்த்தையை மீறின நிமித்தம் மரித்து போனாள். ஆம், அவள் தன் கல்வி அறிவை பெற்றுக் கொண்டாள். சரி, அவ்வாறே வேதாகம பள்ளியும் உங்களுக்கு ஒரு வேதசாஸ்திர அனுபவத்தை அளிக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் குறித்து எடுத்துரைக்க கூடும். ஆனால் நீங்கள் அது அவர்களுக்குரியது என்று கூறி வார்த்தையை மீறாதபடிக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். அவ்வாறு செய்ய வேண்டாம். அது உங்களுக்கானதாக உள்ளது. அது விரும்புகிற யாவருக்கும் உரியது. புரிகிறதா? புரிகிறதா? ஜாக்கிரதையாயிருங்கள். ஓ, அது முன்காலத்தில் இருந்த சபைக்கு மாத்திரமே என்று கூறிவிடாதீர்கள். அவர் நேற்று மின்றுமென்று மாறாதவராயிருக்கிறார். அவளுக்கு நல்ல கல்வி அறிவு இருந்தது. ஆனால் அவள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளாயிருந்தாள். இப்பொழுது சாத்தானின் மூன்றாம் திட்டம், நாம் அதை வேகமாக பார்ப்போம். ஏனெனில் நாம் அதிக நேரம் எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. ஒரு கால் இன்னும் 15-20 நிமிடங்கள் எடுத்துக் கொள்வேன். அந்த அளவு நீங்கள் இன்னும் கூடுதலாக கவனிக்க விரும்பினால் நலமாயிருக்கும். அவனுடைய மூன்றாம் திட்டத்தை அல்லது மூன்றாம் சோதனையை கவனியுங்கள். மற்ற திட்டங்களோ தோல்வியடைந்தாலும் இது தோல்வியடையாது. பாருங்கள், அவன் இயேசுவுக்கு செய்தது போல இப்பொழுது உங்களுக்கு சபையில் ஒரு பதவியை அளிக்கிறான். இந்த உலகத்தை உமக்கு தருகிறேன், நீர் ராஜாவா இருக்கலாம், உம்மை ராஜாவாக்குவே, அவ யாவும் எனக்கு சொந்தம், எனவே நான் உமக்கு தருகிறேன். யார் ஒரு மனிதனை ஒரு போதகராக்க முடியும்? யார் ஒரு மனிதன் மேல் கைகளை வைத்து அவருக்கு வரத்தை அளிக்க முடியும்? தேவன் சபையை ஒழுங்கில் வைத்திருக்கிறார். புரிகிறதா? அவர்கள் வார்த்தையை எப்படி திரித்து விடுகிறார்கள் என்பதை பாருங்கள். ஏவாள் தான் பெற்ற புது அறிவை கொண்டு ஆதாமை ஆட்டி வைத்தது போல ஆதாமனை ஏற்றுக்கொள்ளும்படி அவள் செய்தவுடனே அவள் தன் விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும் செய்ய முடிந்தது. ஆனால் அவன் இயேசுவிடம் வந்தபோது அவரோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அப்பாலே போ சாத்தானே என்றார். வேறு விதமாய் கூறினால் அதை நான் தவறாக எடுத்துரைக்கவில்லை, அதற்கு விரிவுரை அளிக்கிறேன். மனுஷன் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று உன்னுடைய ஆலோசனை மூலமாய் அல்ல. நான் உண்மை பொதுவான மேற்பார்வையாளராக அல்லது திருச்சபை அலுவலராக அல்லது உதவிக்காரராக அல்லது சகோதரியே உன்னை இசைப்பேழையை இசைக்க செய்வேன் என்பதனால் அல்ல. நீ மிகவும் பிரபலமான ஒரு நபர், உமது திறமையோ என்னுடைய சபைக்கு அவசியம் என்ற இந்த எல்லா ஆலோசனைகளையும் பாருங்கள். பாருங்கள், வார்த்தைக்கு வாருங்கள். ஏவாள் ஆதாமை ஆள முடிந்தது அல்லது அவருக்கு கற்றுத்தர முடிந்தது. இன்றைக்கு நடப்பது போல அவ்விதமாகவே அவர்கள் அதை இன்றைக்கும் செய்கிறார்கள். உங்களுக்கு வேத பண்டிதர் பட்டம் அளிக்க உங்களை மாகாண போதகர், மேற்பார்வையாளர், மேலாண்மை தலைவர் அல்லது அது போன்ற ஏதோ ஒன்றை அளிக்க முற்படுகிறார்கள். இயேசுவை காட்டிலும் அது எவ்வளவு வித்தியாசப்பட்டது! அவர் வார்த்தையில் நிலை நின்றார். இப்பொழுது அடுத்த சில நிமிடங்களுக்கு இயற்கையை கொண்டும் வார்த்தையை கொண்டும் இவையனைத்தும் உண்மை என்று நிரூபித்து இவர்களை ஒன்றாக இணைக்க விரும்புகிறேன். அவரே அப்பத்துக்காக வார்த்தை மாம்சமானவர் என்பதை இது நிரூபிக்கிறது. அவர் வார்த்தை மாம்சமானவர். அவர் எதை பிரதிபலித்தார்? வார்த்தையை மாத்திரமே. நீங்கள் எழுதப்பட்ட நிருபமாய் இருப்பீர்களேயானால் நீங்கள் வார்த்தையை மாத்திரமே பிரதிபலிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். வேதாகம பள்ளி கூறுவதையோ வேறு யார் கூறுவதையோ, குமாரி ஜோன்ஸ் அதை குறித்துக் கொண்டுள்ள கருத்தையோ, வேத பண்டிதர் இன்னார் அதை குறித்துக் கொண்டுள்ள கருத்தையோ அல்ல. ஆனால் தேவர் அதை குறித்து என்ன கூறுகிறாரோ அதை மாத்திரமே. எல்லா மனிதனுடைய வார்த்தையும் போய் என் வார்த்தையே சத்தியம். இந்த கற்பனைகளில் மிகச் சிறியதை மீறி ஜனங்களுக்கு அவ்வாறு போதிக்கும் எவனும், ஒருவர் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து போட்டால் அல்லது இதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினால், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தையினால் நித்தியமாக பிழைத்திருங்கள். நீங்கள் சரீர பிரகாரமாக பிழைத்திருக்க செத்த ஒரு பொருள் உங்களுக்கு அவசியம் போல, ஆவிக்குரிய பிரகாரமாக பிழைத்திருக்க கிறிஸ்து உங்களுக்கு அவசியம். இல்லையே நீங்கள் மறித்து விடுவீர்கள். கிறிஸ்து என்னவாக இருக்கிறார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியிலே வாசமடைந்தார். நீங்கள் அதே எழுதப்பட்ட நிருபமாயிருக்கிறீர்கள். ஒரு காலத்துக்கு ஒன்றும் மற்றொரு காலத்துக்கு ஒன்றுமாக அக்காலத்து ஒளியாய் விளங்குகிறீர்கள். ஆனால் அவர்களோ அதை காண தவறுகிறார்கள். நீங்கள் ஒளியை பிரதிபலிக்க மாத்திரம் செய்கிறீர்கள். மற்றவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் தவறியிருந்த போதிலும் இவரோ தவறவில்லை. நான் ஏற்கனவே கூறினபடி வெளிப்படுத்தின விசேஷம் 22:18 அவர் எவனாகிலும் இதனுடன் ஒரு வார்த்தையை கூட்டினால் என்று கூறினார். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். மத்தேயு 24:24 மனதில் பதியத்தக்கதாய் உள்ளது. அவர்கள் எப்படி, அதாவது இந்த கடைசி நாட்களில் இந்த காரியத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று இயேசு கூறினார். ஆவிகளை கவனியுங்கள். கடைசி நாட்களில் வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் உள்ளது. அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கடைசி நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதற்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். அது பிழையின்றி வேத பிரகாரமாக மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் உள்ளது. அதில் நீங்கள் எந்த பிழையுமே காண முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். அப்படித்தான் இயேசு கூறினார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அது வஞ்சிக்கும். அது பிழையற்ற வேத வாக்கியம். அதை நீங்கள் மாம்ச கண்களால் காணலாம், ஆனால் நீங்கள் பாருங்கள், அதுவல்ல. இயேசு அந்த பரிசேயர்கள் மிகவும் பரிபூர்ணமாக வேதத்தை பெற்றிருந்தனர். ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த வியாக்கியானத்தினால் அதை அறிந்திருந்தனர். அவர் தவறல்ல என்று அவர்கள் எப்படி அறிந்து கொண்டனர்? அந்த காலத்தில் தேவன் அவர்களுக்கு அளித்த ஒவ்வொரு வார்த்தையும் ரோமகாரப்படுத்தின காரணத்தால் அப்படித்தான் அவர் மேசியா என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். புரிகிறதா? இப்பொழுது கவனியுங்கள். இந்த நாட்களில் கூடுமானால் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரமே அவசியம். ஆதாமை விட செய்ய சாத்தானுக்கு ஒரு வார்த்தை மாத்திரமே அவசியமாக இருந்தது. அவன் ஒரு வார்த்தையை மீறும்படி செய்தான். இன்றைக்கும் அவனுக்கு அவ்வளவுதான் தேவை. ஒரு வார்த்தை மீறும்படி செய்ய அவ்வளவுதான் அவனுக்கு தேவை. இப்பொழுது அது உண்மை என்று உங்களுக்கே தெரியும். ஒரு வார்த்தையை கூட்டினால் அல்லது ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அது முழு தோல்வியாய் உள்ளது. ஒவ்வொன்றும் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வேதாகம பள்ளிகளில் அளிக்கப்படும் வியாக்கியானங்களை குறித்து இப்பொழுது யோசித்து பாருங்கள். அவை ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாய் உள்ளன. எங்காவது சத்தியம் இருக்க வேண்டும். இதுதான் அது, வேதாகமம். இப்பொழுது இயேசு கூறினார், நீங்கள் நல்லது. சகோதரன் பிரணாமே, அவர்கள் மிகவும் அழகான ஆராதனை கொண்டிருக்கிறார்களே என்று கூறலாம். இயேசு மனுஷருடைய கற்பனைகளை, வேத சாஸ்திரங்களை உபதேசங்களாக போதித்து வார்த்தையை அல்ல வீணாயின காராதனை செய்கிறார்கள் என்றால், மனிதன் தன் சொந்த கருத்து கொண்டவனாய் வார்த்தையை வியாக்கியானம் செய்கிறான். நான் ஏற்கனவே கூறினபடி தேவனுக்கு எந்த வியாக்கியானியும் அவசியமில்லை. அவர் தாமே ஒவ்வொரு வார்த்தையையும் வியாக்கியானம் செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்கள், அதை உங்களுக்கு வியாக்கியானம் செய்ய யாரும் வேண்டியதில்லை. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள சித்தமுள்ளவர்களாகும் போது தேவனே அதை உங்களுக்கு வியாக்கியானம் செய்து தருகிறார். பாருங்கள், அதுதான் ஜீவன், அதுதானே ஜீவனாய் உள்ளது. இயேசு வீணாயினை ஆராதனை செய்கிறார்கள் என்றால், அவர்கள் உண்மையில் தேவனுக்கு ஆராதனை செய்கிறார்கள். துவக்கத்தில் காயினோ உண்மையில் தேவனுக்கு ஆராதனை செய்தான், ஆனால் வீணாயினை ஆராதனை செய்கிறார்கள். வீண் என்றால் என்ன? அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் நான் இதை செய்கிறேன், நான் ஆவியில் நடனமாடுகிறேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், நான் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறேன் என்று கூறலாம். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய தலைமுடியை வளரவிடாமல் கத்திருக்கின்றனர். அந்த ஒரு காரியத்தில் அவர்கள் தவறும் போது என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். ஆவியானவர் உங்களை அங்கேயே விட்டு சென்று விடுவார். அதுதான் நமது சபைகளுக்கு சம்பவித்துள்ளது. அவர்கள் தவறி போயினர். வீணாயினை ஆராதனை செய்கிறார்கள். ஓ, அது ஒரு அழகான ஆராதனை. ஆனால் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாயினக்கு ஆராதனை செய்கிறார்கள். அந்த பரிசேயர்கள், அதிகம் படித்த வேத பண்டிதர்கள், அவர்களுடன் ஒப்பிடக்கூடிய எதையாகிலும் இன்று நாம் பெற்றுள்ளோம் என்று கூற துணிச்சல் கொள்ள வேண்டாம். நிச்சயமாகவே கிடையாது. அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் அது எழுதப்பட்ட விதமாகவே அறிந்திருந்தனர். ஆயினும் அவர்கள் வீணாய் ஆராதனை செய்தனர். அதை சற்று யோசித்து பாருங்கள். வீணாய், பெரிய அழகிய வேதாகம பள்ளிகள், ஆசிரியர்கள், வாலிபர்கள் எல்லாமே, ஆனால் இழக்கப்பட்டார்கள். மனாந்திரத்தில் நடந்தது போல அவர் எல்லோரும் மனாந்திரத்தில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். எல்லோரும் மன்னாவை புசித்தார்கள் என்றார். மேலும் ஏசு அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தார்கள் என்றார். மரணம் என்பது நித்தியமாக பிரிக்கப்படுதல் என்றே பொருள்படுகிறது. ஏன் அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தை விசுவாசிக்க தவறினர்? ஓ, உங்களை இவ்வளவு நேரமாக பிடித்து வைக்க எனக்கு விருப்பமில்லை, ஆனால் இதை நான் கூறியாக வேண்டும். பாருங்கள், இதை கூற நான் ஒரு நிமிடத்துக்கு மேல் எடுத்துக் கொள்ள மாட்டேன். அவர்கள் ஒவ்வொருவரும் அக்கினி சமத்தின் கீழ் வெளிவந்து அவர்கள் வனாந்திரத்தை அடைந்து தேவரை விசுவாசித்து பவனி சென்றனர். ஆனால் அவர்கள் தடங்களை கண்டபோது 10 பேர் திரும்பி வந்து ஞாபக தேசத்தை கைப்பற்ற முடியாது, ஓ என்ன அங்கு ராட்சதர் இருக்கிறார்கள், அவர்கள் இது அது மற்றது, அவர்கள் நம்மால் முடியாது, அது கூடாத காரியம் என்று கூறினார்கள். ஆனால் காலேபும் யோசுவாவும் என்ன செய்தனர்? அவர்கள் ஜனங்களை அமர்த்தி நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றனர். ஏன் அந்த ஜனங்கள் அவர்களால் என்ன காண முடிந்ததோ பாருங்கள், அவர்களால் காண முடிந்ததையே பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆனால் காலேபும் யோசுவாவும் தேவன் அளித்த வாக்குத்தத்தை நோக்கிக் கொண்டிருந்தனர். தேவன், அந்த தேசத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன், நீங்கள் போய் கைப்பற்றுங்கள் என்றார். இப்பொழுது எபிரேயர் 6 அதிகாரத்தில் உள்ள வசனத்தை நான் எடுத்துரைக்க கூடுமானால் நலமாயிருக்கும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு சென்று அங்கிருந்த திராட்சை பழங்களை புசித்த அந்த நபர்களைப் போல, ஆனால் வார்த்தையை பின்பற்றும் விஷயத்துக்கு வந்தபோது அவர்களோ நம்மால் அதை செய்ய முடியாது என்றனர். அவர்கள் வனாந்திரத்தில் அழிந்து போயினர். அந்த நிலையைத்தான் நாம் அடைந்துள்ளோம். நாம் தேவனுடைய நல்வார்த்தையை ருசி பார்த்தோம், ஆனால் முழு வாக்குத்தத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் போது இல்லை இல்லை, நாம் அதை செய்ய முடியாது. பாருங்கள், ஏனெனில் வேத பண்டிதர் இன்னார் அல்லது இன்னும் வேறு சிலர் நாம் அதை செய்யவே முடியாது என்று கூறுகிறார்கள். அது அப்போஸ்தலருக்கானதாம், அது வேறொரு நாளுக்கானதாம் என்று கூறிவிடுகிறோம். அங்கேயே நீங்கள் மறித்து விடுகிறீர்கள். பாருங்கள், எல்லா வேத வாக்கியங்களும் ஒன்றாக இணைகின்றன. அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்றாக இணைகிறது. அது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட எந்த தத்துவத்தினாலும் உறவினாலும் அழிக்கப்பட முடியாது. அது பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே வெளிப்பட வேண்டும். இயேசு பிதாவே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார். வேகமாக நம்மால் முடிந்தவரை நாம் அடுத்த கருத்துக்கு செல்வோம். வீணாய் என ஆராதனை செய்கிறார்கள் அந்த படித்த மேதைகளான பரிசேயர்கள். ஓ, அவர்களோ நல்லொழுக்கம் உள்ளவர்கள், ஆனால் அவர்கள் இயேசுவினால் பிசாசுகள் என்று அழைக்கப்பட்டனர். அந்த படித்த வேத பண்டிதர்கள், இயேசுவோ நீங்கள் பிசாசுகள், உங்கள் பிதாவின் கிரியைகளையே நீங்கள் செய்வீர்கள், நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை அலங்கரிக்கிறீர்கள், உங்களுக்கு முன்னால் இருந்த உங்கள் பிதாக்களும் அதையே செய்தார்கள் என்றார். தீர்க்கதரிசிகளோ அந்த மார்க்க சம்பந்தமான முறைகளை கிடித்தறியவே தோன்றினர். அதைத்தான் அவர்கள் செய்தனர். தீர்க்கதரிசிகள் யாரிடத்துக்கு வார்த்தை வருகிறது? ஒரு வேத பண்டிதரிடத்திலா அல்லது ஒரு தீர்க்கதரிசியிடத்திலா? வேத பண்டிதரிடத்திலும் வேதாகம பள்ளியிடத்திலும் அது வருவதே கிடையாது. அது எப்பொழுதுமே தீர்க்கதரிசியிடத்திற்கே வருகிறது. தேவன் தமது முறைகளை ஒருபோதும் மாற்றுவதில்லை. எப்பொழுதும் அவர் அதே முறையை கையாண்டு வருகிறார். ஒரு குழுவுக்கல்ல, ஒரு தனிப்பட்ட நபருக்கு. ஆமையா, ஒரு தீர்க்கதரிசிக்கே. இயேசு, உங்கள் பிதாக்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்து அவர்களை அடக்கமணியின கல்லறைகளை நீங்கள் அலங்கரிக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அதையே சாத்தான் குருடாக்கி போட்ட வேதாக பள்ளிகளில் செய்து வருகின்றனர். புரிகிறதா? இப்பொழுது பெந்தேகோஸ்தையினரே, உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தில் இருந்து விலகியிருங்கள். இப்பொழுது இங்குள்ள ஊழியர்களே, நீங்கள் ஜனங்களுக்கு தலைமை அலுவலகத்தில் எழுதுங்கள். நீங்கள் அசம்பிளி ஸ்தாபனத்துக்கு எழுத வேண்டிய அவசியம் வராது. ஏனெனில் அவர்கள் அத்தோடு எந்த தொடர்பு கொள்ளக்கூடாது என்று தீர்மானம் செய்துவிட்டனர். பாப்டிஸ்ட் சகோதரர்களே, நீங்களும் அதிலிருந்து விலகியிருங்கள். அது வந்து கொண்டிருக்கும் மிருகத்தின் முத்திரை என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? நீங்கள் வேத வாக்கியங்களை குறித்து அறிந்திருப்பீர்களேயானால் அதை விழுங்கப் போவது யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். வார்த்தை உங்களில் பிரதிபலிக்குமானால் அந்த காரியத்திலிருந்து விலகியிருங்கள். உங்கள் ஸ்தாபனம் அதற்குள்ளாக விரைந்து போடும். நீங்களும் அதில் சேராவிட்டால் உங்கள் ஸ்தாபனம் உங்களை சபையிலிருந்து தள்ளிவிடும். நீங்கள் ஸ்தாபனத்தில் இருந்து கொண்டதில் சேராமல் இருக்க முடியாது. நீங்கள் அதில் சேர வேண்டும், இல்லாவிடில் உங்கள் ஸ்தாபனத்தை விட்டு வெளியேற வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஸ்தாபனத்தை சேர்ந்திருக்கவில்லை என்பதை காண்பிக்கிறீர்கள். முற்றிலுமாக நீங்கள் அப்படி செய்வீர்களானால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அப்படி செய்வார்கள் என்று கூற முடியாது, ஆனால் சிலர் அப்படி செய்வார்கள், சந்தேகமே இல்லை. ஆமையா, வஞ்சிக்கப்பட்டவர்கள். இயேசு அவர்களை பிசாசுகள் என்று அழைத்தார். ஆனால் இயேசுவோ அங்கு நின்று கொண்டு என்ன, ஒவ்வொரு சோதனையும் அவரது வார்த்தையினால் கடிந்து கொண்டு வார்த்தையினால் அங்கே நினைத்திருந்தார். தேவரது ரூபகாரப்படுத்தினார். அன்றொரு இரவு நான் மைக்கேல் ஆஞ்சலோவை குறித்து பிரசங்கம் செய்தது போலவே எத்தனை பேர் ஃபாரஸ்ட் லான் என்ற இடத்திலுள்ள மைக்கேல் ஆஞ்சலோ உண்டாக்கின மோசேயின் சிலையை பார்த்திருக்கிறீர்கள்? அதை முதன்முறையாக நான் அங்கு சென்று கண்டபோது அது என்னை கவர்ந்தது. மைக்கேல் ஆஞ்சலோ ஏறக்குறைய தன் வாழ்நாள் முழுவதும் மோசே எப்படி இருந்தார் என்று தன் கற்பனையில் கொண்டிருந்த கருத்து அனைத்தையும் சின்னமாக உருவாக்கினான். அவன் மறிப்பதற்கு முன்பு அந்த சிலையை உண்டாக்கி முடித்துவிட வேண்டும் என்று எண்ணினான். அவன் கல்லை இங்கு செதுக்கி அங்கு உடைத்து இங்கு மெருகேற்றி இப்படியாக அநேக ஆண்டுகள் செலவழித்து வந்தான். முடிவில் அநேக ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் அவன் அந்த சிலையை செய்து முடித்த போது அவன் கையில் ஒரு கந்தை துணியை வைத்துக் கொண்டு இப்படி பின்னோக்கி நின்று அதை இந்த விதமாக பார்த்தான். அவன் மோசே குறித்து கேள்விப்பட்ட அன்று முதல் தன்னுடைய மனதில் மோசே எப்படி இருப்பான் என்று கொண்டிருந்த கற்பனை சிலை வடிவில் அவனுக்கு முன்பாக நின்றது. அவனுடைய வேலைப்பாட்டினால் அவன் அதிக உற்சாகம் கொண்டு ஒரு சுற்றுகளை கையில் எடுத்து அந்த சிலையின் காலில் அடித்து மோசே பேசு என்றாராம். மோசேயின் சிலை அவ்வளவு தத்ரூபமாக இருந்த காரணத்தால் அது பேசும் என்று அவன் எண்ணிக்கொண்டான். காலில் ஏற்பட்ட பழுது இப்பொழுதும் உள்ளது. அது முழுமையான ஒரு பரிபூர்ணமான சிலையாக அமைந்துள்ளது. ஆனால் இப்பொழுது அதன் வலது காலில் ஒரு துண்டு உடைந்து வந்துவிட்டது. ஃபாரஸ்ட் லானில் அதை சென்று பாருங்கள். நீங்கள் கதவுக்குள் நுழையும் அந்த இடத்தில் மூல சிலையை போல உண்டாக்கப்பட்ட சிலையை காணலாம். மைக்கேல் ஆஞ்சலோவின் மோசே, அவனுடைய சிறந்த வேலைப்பாடு அவனுடைய வாழ்க்கையை முத்தரித்தது. தேவன் ஒரு சிறந்த சிற்பி, உண்மை. அவர் தம்மை பிரதிபலிக்க மனிதனை தமது சாயலில் உண்டாக்கினார். அவர் வார்த்தையாயிருக்கிறார். அவர் என்ன செய்தார்? அவர் ஆதாமை சோதித்தார். அவர் தோல்வியடைந்தார். மோசே தோல்வியடைந்தார். மற்ற எல்லோருமே தோல்வியடைந்தனர். ஆனால் இங்கு பரிபூர்ணமான ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா! அது என்ன? அவர் வம்சத்தில் தோன்றிய தேவரே என்று அதை காட்டிலும் குறைவுள்ளவர் அல்ல. அவரில் பிரதிபலித்த வார்த்தை தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தை மாம்சத்தில் கொண்டு வந்தது. ஒரு தீர்க்கதரிசியே அல்ல, இருப்பினும் அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார். ஒரு மனிதன் அல்ல, இருப்பினும் அவர் மனிதனாக இருந்தார். யூதர்களே, அவர் உங்களுடையவர் என்று உரிமை கோர முயற்சிக்காதீர்கள். அவர் யூதனும் அல்ல, புறஜாதியும் அல்ல, அவர் தேவர். பாருங்கள், உங்கள் ரத்தம் எதுவோ அதுதான் நீங்கள். பாருங்கள், நீங்கள் வம்சமாக இருக்கிறீர்கள் என்பது உண்மைதான். உண்மையாகவே மரியாள், பரிசுத்தாவி மரியாளுக்கு உணர்ச்சியை கொடுத்ததன் விளைவாக அவள் கர்ப்பம் தரிக்கவில்லை. பிதாவாகிய தேவன் ஒரு கிருமியை, ஒரு முட்டையை மரியாளுக்குள், அவளுக்குள் ஒரு இரத்த அணுவை சிருஷ்டித்தார். அது தேவனுடைய ரத்தமாயிருந்தது. ரத்தம் ஆணிலிருந்து உண்டாகின்றது. செந்நிற ரத்த அணுக்களும் ரத்தமும் தகப்பனிடத்திலிருந்து வர வேண்டும். ஆகையால் தான் ஒரு குழந்தை காசநோய் போன்ற தாய்க்குள்ள வியாதியினால் பாதிக்கப்படுவதில்லை. தாயின் சுவாசத்தின் வழியாக அது குழந்தைக்கு பரவ வழி உண்டு. ஆனால் அதை தாயிலிருந்து பிறப்பின் மூலம் பெற முடியாது, ஏனெனில் அது பரவுவதற்கு அதில் தாயின் ரத்தம் இல்லை. ஆனால் இயேசுவுக்கு யூதனின் ரத்தமோ அல்லது புறஜாதியானின் ரத்தமோ இருக்கவில்லை. அது யெகோவாவே சிருஷ்டித்த ரத்தமாகும். அவர் தேவனுடைய ரத்தமாயிருந்தார். நாம் தேவனுடைய ரத்தத்தினால் ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதம் கூறியுள்ளது. அது ஒரு யூதனின் ரத்தமும் அல்ல, ஒரு புறஜாதியின் ரத்தமும் அல்ல. அப்படிப்பட்டது உடலுறவின் மூலம் வரும் ரத்தம். ஆனால் இதுவோ தேவனுடைய ரத்தமாயிருந்தது. இப்பொழுது கவனியுங்கள், அவர் அந்த பரிபூர்ணமானவரை கண்டபோது அவரை அடித்து பழுதுபடுத்தினார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார் என்று ஏசாயா உரைத்துள்ளார். அவர் என்னவாயிருந்தார்? அவர் பரிபூர்ண வார்த்தை பிரதிபலித்த அப்பமாயிருந்தார். அதை ஒவ்வொரு மனிதனும் புசித்து பிழைக்க வேண்டும். அவர் அரைக்கப்பட்டு நான்கு சுவிசேஷங்களிலும் வேதாகமத்தின் 66 புத்தகங்களிலும் போடப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்னும் கோதுமையாக இருந்தார். மனிதன் அதை கொண்டு மாத்திரமே பிழைக்க முடியும். அதன் மூலமாக மட்டுமே அது ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க முடியும். அதுவே மைக்கேல் ஆஞ்சலோவின் சிறந்த வேலைப்பாடு. தேவன் தம்மை ஒரு மனிதனில் பிரதிபலிப்பதை காண வேண்டும் என்று கருதி அந்த பரிபூர்ண மனிதனை தம் சொந்த சாயலிலே உண்டாக்கினார். ஓ என்ன, என்ன ஒரு மனிதன்! அவர் நம் எல்லோருக்காகவும் மறிக்க வேண்டியதாயிருந்தது. நாம் அதன் பேரில் பேசி நீண்ட நேரம் தரித்திருக்க கூடும், ஆனால் நமக்கு ஒரு நேரம் இல்லை. அவர் நம் எல்லோருக்காகவும் மறிக்க வேண்டியதாயிருந்தது. பரிபூர்ணமற்ற நாம் அவருடைய வேதாகமத்திலுள்ள ஒவ்வொரு வார்த்தையிலும் பங்கு கொண்டு பரிபூர்ணமடைய வேண்டும் என்று கருதி பரிபூர்ணமான அவர் மறித்தார். அதன் பின்னர் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக தேவன் அவரை எழுப்பி உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மேல் நம்மை உரிமை உள்ளவர்களாக்கினார். அவரோ இப்பொழுது இங்கிருந்து கொண்டு நாம் படைத்திருக்கும்படிக்கு ஒவ்வொரு வார்த்தையையும் நமக்கு அருளுகின்றார். இப்பொழுது வேகமாக அதன் பிறகு நாம் முடிப்போம். இப்பொழுது மணவாட்டியாகிய இரண்டாம் ஏவாள். இப்பொழுது முதலாம் மணவாளன் ஆதாம் அது அநேக தீர்க்கதரிசிகளின் வழியாக வந்து பரிபூர்ணமடைந்து மற்றவர்களுக்கு அப்பமாக இருப்பதற்காக மறிக்க வேண்டியதாக இருந்தது. ஏவாளை குறித்து என்ன? அவளும் அதையே செய்ய வேண்டும். ஆனால் இயேசு வந்தபோது நினைவில் கொள்ளுங்கள், ஏவாள் ஸ்திரியாக இருந்தாள். சபையானது வேதாகமத்தில் எப்பொழுதுமே ஒரு ஸ்திரியாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவள் மணவாட்டியாக இருக்கிறாள். இப்பொழுது அவள் என்ன செய்தாள் என்று கவனியுங்கள். அவர் அவளுடைய போதகத்தை கை கொள்ள இணங்க வைக்க வேண்டும் என்று அவள் முயன்றார். அவர்கள் நினைத்ததை பிரசங்கிக்கும் வரைக்கும் அவள் ஒரு மகத்தானவராக இருந்தார். ஆனால் ஒரு நாள் அவர் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று கூறி பேச துவங்கினார். ஓ, உன்னை தேவனுக்கு சமமாக்கிக் கொள்கிறாய் பாருங்கள். ஓஹோ, என்ன அந்த நபரிடம் இனிமேல் நாங்கள் எந்த தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டோம். அவரோ, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை பிசியாமல் இருந்தால் என்பது போன்ற இந்த மற்ற அநேக காரியங்களை கூற ஆரம்பித்தார். அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு மருத்துவர் என்ன நினைத்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சாதாரண அறிவு கொண்ட எந்த மனிதனும் நீங்கள் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்பதை கேட்டபோது என்ன நினைத்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர்களோ, இந்த மனிதன் ரத்தத்தை குடிக்கும் போதும் போதகர் அல்ல, அந்த மனிதனிடத்திலிருந்து விலகுங்கள், அவர் ஒரு பைத்தியக்காரர், அவரிடமிருந்து விலகுங்கள் என்று கூறியிருப்பார்கள். ஆனால் அவர் கூறினது சத்தியமாயிருந்தது. பாருங்கள், அது சத்தியமாயிருந்தது. நீங்கள் அதை புசியாமல் இருந்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள். நீங்கள் அதை புசிக்காவிட்டால் நீங்கள் யாவரும் மரிப்பீர்கள். அது இன்றைக்கும் அதே காரியமாக உள்ளது. அப்பமும் திராட்சரசமும் ஒரு அடையாளமாக உள்ளது. அந்த இயற்கை பொருட்களை கொண்டு நீங்கள் திருப்தடைய வேண்டாம். நீங்கள் வார்த்தையாகிய கிறிஸ்து புசிக்க வேண்டும். அப்படித்தான் நீங்கள் பிடிப்பீர்கள். புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஆதியாகவும் தொடங்கி வெளிப்படுத்த விசேஷம் முடிய உள்ள முழு வேதாகமத்தையுமே. இப்பொழுது இரண்டாம் ஏவாள், அவளை கவனியுங்கள். அவள் அவரை போல புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டாள். பெந்தேகோஸ்தே நாளில் அவள் ஆவியினால் நிறைந்து வார்த்தையினால் போஷிக்கப்பட்டாள். ஆவே, நான் இப்பொழுது பக்தி பரவசம் அடைகிறேன். எனக்கோ நல் உணர்வு தோன்றுகிறது. அந்த முதலாம் சபை, அந்த முதலாம் ஏவாள் கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்க வேண்டியவள். எத்தனை பேர் அதற்கு ஆமென் என்று கூற முடியும்? அவள் கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்க வேண்டியவள். அவள் பெந்தேகோஸ்தே என்று பிறந்தாள். அவள் ரோமாபுரியில் இருந்த நிசாயாவில் பிறக்கவில்லை, இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் பிறக்கவில்லை, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பிறக்கவில்லை, லூத்தரின் காலத்தில் ஜெர்மனியில் பிறக்கவில்லை, வெஸ்லியின் காலத்தில் இங்கிலாந்தில் பிறக்கவில்லை, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பெந்தேகோஸ்தே என்று அழைக்கப்படுபவரிடம் பிறக்கவில்லை. அவள் பெந்தேகோஸ்தே நாளில் பிறந்தாள். அவள் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாள். அவள் ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் போஷிக்கப்பட்டாள். ஓ, அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அது தேவனுடைய பூமியில் உண்மையாகவே மலர் பூத்து வளரும் மனவாட்டி மரமாக அவரை சுட்டி காண்பிக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தின் வார்த்தை அவரை அவளில் பிரதிபலிக்க செய்தது. அவர்கள் பேதர்வின் மேலும் மற்றவர்கள் மேலும் கவனம் செலுத்த வேண்டியதாக இருந்தது. அவர்கள் எந்த வேதாகம கருத்தரங்கிற்கும் செல்லாமல் இருந்தனர். ஆனாலும் அவர்கள் அந்த வார்த்தையை அறிந்திருந்தனர். அவர்கள் எந்த வேதாகம பள்ளிக்கும் எந்த வேதாகம கருத்தரங்கிற்கும் சென்றதே கிடையாது. அவர்களுக்கோ படிப்பறிவும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் தங்கள் சொந்த பெயரையும் கூட எழுத முடியாதவர்களாக இருந்தனர். வேதமோ அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்களும் என்பதாக உரைத்துள்ளது. ஆனால் என்ன நடந்தது? அவர்கள் இயேசுவுடன் கூட இருந்தவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவர் அவர்களுக்குள் இருந்து கொண்டு அவருடைய வாக்குத்தத்தை பிரதிபலித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. அதுவே இந்த நாளில் நமக்கு தேவையாயிருக்கிறது. அவருடைய வார்த்தை அவரை சபையாகிய அவளில் பிரதிபலித்தது. அவள் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்தாள். ஆனால் ஏவாளை போல் அவளும் ரோமாபுரியிலிருந்து நிசாயாவில் வார்த்தையிலிருந்து விழுந்து போனாள். அங்குதான் முதன் முதலாக ஸ்தாபனம் அகில உலக கிறிஸ்தவ சபை தோன்றினது. வேத பண்டிதர் யாரேனும் இங்கு இருக்கிறார்களா? அது உண்மை என்பதை அறிந்துள்ள வேத பண்டிதர் யாராகிலும் இங்கு இருக்கிறார்களா? முதலாம் ஸ்தாபனம் ரோமாபுரியில் இருந்து நிசாயாவில் தோன்றினது. தேவன் ஒருபோதும் ஸ்தாபனத்தை கொண்டிருக்கவில்லை, இனி கொள்ளப்போவதும் இல்லை. அது மனிதரால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அங்குதான் அவர்கள் எல்லோருமே, நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நீ எந்த சபையை சேர்ந்தவன்? ஒரே ஒரு சபை மாத்திரமே உண்டு. நான் 55 ஆண்டுகளாக ஒரு பிரணமாக இருந்து வருகிறேன். அந்த குடும்பத்தில் நான் சேரவில்லை, அதில் நான் பிறந்தேன். அப்படித்தான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய வார்த்தையில் ஒரு பிரதிபலிப்பாக இருக்கிறீர்கள். கவனியுங்கள், ஏவாள் விழுந்து போனாள். அதுபோன்றே இரண்டாம் ஏவாள் ரோமாபுரியில் இருந்த நிசாயாவில் விழுந்து போனாள். ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்திக் கொண்டு வார்த்தைக்கு பதிலாக கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஜூபிட்டர் போன்ற அஞ்ஞான விக்கிரகங்களின் ஸ்தானத்தில் பவுல் பர்னபாஸ் இவர்களின் விக்கிரகங்களை நிரூபி சூரிய தேவனையும் சந்திர தேவதையும் வழிபாட்டில் உழைத்து சந்திர தேவதையாகிய அஸ்தரோத்தையும் அதை சித்தரிக்கும் வட்டவடிவமான அப்பத்தையும் எடுத்துக்கொண்டு அவனை ஜூபிட்டராகிய சூரிய தேவனின் தாயாக்கிவிட்டனர். இயேசுவின் பிறந்த நாளை அவர்கள் ஏப்ரல் மாதத்தில் இருந்து சூரிய தேவனின் பிறந்த நாளுக்கு மாற்றினர். அவர் ஆட்டுக்கடாக்கள் பிறக்கும் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தார். ஏனென்றால் அவர் ஒரு ஆட்டுக்கடாவாய் இருந்தார். அவர்களோ சூரிய தேவனின் பிறந்த நாளுக்கு அதை மாற்றி அமைத்தனர். சூரிய தேவனுடைய பிறந்த நாள் தேவகுமாரனுடைய பிறந்த நாள் அல்ல. அந்த நாள் டிசம்பர் 25 நாள் கடந்து செல்லும் போது ஏறக்குறைய ஒரு சிறு வித்தியாசம் மாத்திரமே உள்ளது. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் சாண்டா கிளாஸ் விளையாடி மரங்களை அலங்கரிக்கிறோம். இது போன்ற காரியங்களை செய்வது அஞ்ஞான பழக்க வழக்கம். இவை அனைத்தும் செய்து நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறோம். கிறிஸ்தவ சபைக்கு என்ன நேர்ந்தது? வார்த்தையை பிரசங்கித்து சத்தியத்தை எடுத்துரைத்து அதை தேவன் என்று உறுதிப்படுத்தி அவர் நேற்று மட்டுமின்றி மாறாதவராக இருக்கிறார் என்பதை மக்களுக்கு நிரூபிக்கும் அப்படிப்பட்ட ஒருவர் நமது மத்தியில் எப்பொழுதாயிலும் எழும்புவாரா? நமக்கு ஒரு வேதாம பள்ளி தேவையில்லை, நமக்கு ஒரு வேத பண்டிதர் தேவையில்லை, நமக்கு தேவையோ ஒரு தீர்க்கதரிசியே. அது உண்மை, தேவனும் கூட அதை வாக்களித்துள்ளார். ஏவாள் தன் தோல்வியை சந்தித்தாள், சபையும் அப்படியே செய்தது. அது தன்னை ஸ்தாபனத்துக்கும் மனித விதிமுறைகளுக்கும் அர்ப்பணித்து விட்டதே என்று ஆவியினால் நடத்தப்படுவதற்கில்லை. அது வார்த்தையிலிருந்து விலகி கோட்பாடுகளையே ஏற்றுக்கொண்டது. அதற்கு யார் ஆமே என்று கூற முடியும்? நிச்சயமாக. ஆனால் புராட்டஸ்டன்ட்களாகிய நாம் வார்த்தைகளுடன் சிலவற்றை கூட்டி அதிலிருந்து சிலவற்றை எடுத்து போட்டதன் விளைவாக அநேக கோட்பாடுகளை கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? சாத்தான் ஏவாளிடம் கையாண்ட அதே உபாயத்தை சபையிடமும் கையாண்டு அதை கைப்பற்றிவிட்டான். வார்த்தையல்லாத ஒன்றுடன் ஒத்துப்போது அங்குதான் அவன் அதை கைப்பற்றினான். வார்த்தையிலிருந்து வித்தியாசப்பட்ட கோட்பாட்டை ஸ்தாபனத்தை ஏற்றுக்கொள்ளுதல் மூலமித்து ரத்த சாட்சியாக மறித்து நிலத்துக்கடியில் சென்றது. ரோமாபுரியில் எந்திரங்கள் விந்தேகோஸ்தையிலிருந்து வளர்ந்து வந்த அந்த கோதுமையை பொடியாக அரைத்து தொழுவரத்தில் அவர்களை எரித்து சிங்கங்களுக்கு அவர்களை இரையாக்கினது. அவர்கள் மற்ற கோதுமையை போல் நிலத்திற்கடியில் சென்றனர். அது உண்மை. ஆனால் அவரோ அதை சீர்திருத்தத்தின் போது எழுப்பினார். அது கோதுமை இரண்டாம் முறை. அவர் இரண்டாம் ஆதாமுக்கு செய்தது போன்றேயாகும். ஆதாம் விழுந்து போன பிறகு அவர் இரண்டாம் ஆதாமை எழுப்பினார். இரண்டாம் ஆதாம் மறித்து மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். முதலாம் ஆதாம் தன்னுடைய பாவத்தில் விழுந்து அங்கேயே நிலைத்திருந்தான். ஆனால் இரண்டாம் ஆதாம் மனிதரை பாவத்திலிருந்து மீட்பதற்கென விழுந்து மேலே எடுக்கப்பட்டார். முதலாம் சபை ரோமாபுரியில் இருந்த ரிசாயாவில் வேதத்திலிருந்து ஒரு சத்திய வார்த்தை எடுத்து போட்டது நிமித்தமாக விழுந்தது. அங்கு ரோம சபை அவர்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சேர்த்தது. மார்ட்டின் லூத்தரனு பெயர் கொண்ட ஒரு குருவானவர் எழும்பி, இது ராபோஜனம் அல்ல, இது கிறிஸ்தவின் சரீரம் அல்ல, இது வெறும் பட்டவடிவுமான கோஷரப்பம், மனுஷரோ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றார். அவர் அப்பத்தை தரையிலே எரிந்து போட்டு அதை எதிர்த்தார். அதுவே தியேத்ராவின் காலத்தில் பிரகாசித்த முதலாம் நட்சத்திரம். ஆமையா, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல். அந்த சிறந்த சிற்பி அவருடைய வார்த்தையை பிரதிபலிக்கும் சிறந்த வேலைப்பாடான மனவாட்டியை உண்டாக்க தொடங்கினார். ஆனால் லூத்தரின் மரணத்திற்கு பிறகு லூத்தரன்கள் என்ன செய்தனர்? அவர்கள் சாத்தானை சந்தித்து ஒரு ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டு மறித்தனர். அதன் பிறகு அது வேறொன்றுமே செய்யவில்லை. அது திரளான ஜனங்களை கொண்ட ஒரு ஸ்தாபனமானது. சரி, அதன் பிறகு தேவன் மற்றொரு சத்தியத்தை பிரதிபலிக்க எண்ணி ஜான் வெஸ்லியின் காலத்தில் அதை மறுபடியும் எடுத்தார். ஜான் வெஸ்லி என்ன செய்தார்? அவர் பரிசுத்தமாக்கப்படுதல் கிருபையின் இரண்டாம் கிரியை என்றார். தேவன் என்ன செய்தார்? அவரதை ஆசீர்வதித்தார். வெஸ்லி ஆங்கிலிக்கன் சபை, ஸ்விங்லி சபை பிரமாணத்தை கடைபிடிப்பவர்களை சரியாக்குனார். கால்வின்கள் போன்றவர்களை எதிர்த்தார். அவர் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் என்று லூத்தர் கூறினார். கிருபையின் இரண்டாம் கிரியை பரிசுத்தமாக்கப்படுதல் என்றார். அது சத்தியம், அது உண்மை. புரிகிறதா? அதன் பின்னர் அவர்கள் என்ன செய்தனர்? வெஸ்லி, ஆஸ்பரி இவர்களின் மரணத்துக்கு பிறகு லூத்தரன்கள் செய்த அதையே இவர்களும் செய்து ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டு மறித்து போயினர். அதன் நிலையை இப்பொழுது பாருங்கள். அறுவை சிகிச்சைக்கு ஆயத்தமாக இருந்த ஒரு சிறிக்கு ஜெபம் செய்ய அண்மையில் நான் மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அவள், சகோதரன் பிரணாம் அவர்களே, உங்களை நான் அழைத்தேன், உங்களுக்கு என்ன தெரியாது, எனக்காக ஜெபிப்பீர்களா என்று கேட்டாள். நாளை காலையில் எனக்கு அறுவை சிகிச்சை நடக்கவிருக்கிறது என்றும் கூறினாள். அதற்கு நானோ, நிச்சயம் சகோதரியே என்றேன். அங்கோ மற்றொரு மனிதனும் சிறியும் ஏறக்குறைய 18 வயதுள்ள பையனும் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். அவர்கள் என்னை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தனர். நான் அவர்கள் பக்கமாக திரும்பி, நீங்கள் என்னை மன்னியுங்கள், நான் ஜெபிக்கப் போகிறேன் என்றேன். அப்பொழுது அவளோ, திரையை இழுத்துவிடுங்கள் என்றாள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று நான் கேட்டேன். அதற்கு அவளோ, நாங்கள் மெத்தோடிஸ்டுகள் என்று கூறினாள். அப்பொழுது நானோ, அதை நான் கேட்கவில்லையே, நான் கேட்டது என்னவென்றால், நீங்கள் மெத்தோடிஸ்டாக இருந்தால் நான் திரையை இழுத்து விடுகிறேன், ஆனால் நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் திரையை இழுத்துவிடக் கூறியிருக்க மாட்டீர்கள் என்றேன். எனவே ஆம், அதுதான் உண்மை. எனவே ஒரு மெத்தோடிஸ்ட் அல்லது ஒரு பாப்டிஸ்ட் அல்லது பிரஸ்பிட்டேரியனாக இருப்பதற்கும் கிறிஸ்தவராக இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. டேம்லெட்டாக இருப்பதல்ல, ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது. பாருங்கள், அவள் என்ன செய்தாள்? அதே காரியம். பிறகு என்ன சம்பவித்தது? தென்பாகத்தில் உள்ள ஒரு சிறு கூட்டத்தை தேவன் தெரிந்து கொண்டார். கோணல் கண்ணுள்ள கருப்பு நிறமுள்ள ஒரு மனிதர், அவர் என்ன செய்தார்? அவர் வரங்களை புதுப்பித்தலை ஊற்றினார். அது பெந்தேகோஸ்தே ஆனது. அங்கே பின்னாக அமர்ந்துள்ள சகோதரன் வால்டஸ் அவர்களை போன்றே உங்களில் அநேகர் பழங்காலத்தவர்களாக இருக்கிறீர்கள். அவரோ, எனக்கு 5 வயதாக இருந்தது முதற்கொண்டே பிரசங்கித்துக் கொண்டு வருகிறார். அவருக்கு பெந்தேகோஸ்தேவின் ஆரம்பம் நினைவிருக்கும். அந்த ஆரம்ப கால பெந்தேகோஸ்தேயினரிடையே நீங்கள் ஸ்தாபனத்தை குறித்து பேச முடியாது. அவர்கள் அந்த அசிங்கமான காரியத்திற்கு வெளியே வந்திருந்தனர். அவர்கள் தேவனுடைய செய்தியை பெற்றிருந்தனர். ஆனால் இவர்களும் என்ன செய்தனர்? மற்றவர்கள் செய்வதையே செய்து ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டனர். தற்போது அவர்களுக்கு ஏறக்குறைய 30 அல்லது 40 ஸ்தாபனங்கள் இருக்கின்றன. ஒருத்துவம், இருத்துவம், திருத்துவம் போன்றவை. என் வாழ்க்கையில் நான் கேள்விப்படாத அப்படிப்பட்ட பெயர்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் அந்த இடத்திலேயே மறித்து விட்டீர்கள். அவ்வளவு தூரம் தான் உங்களால் செல்ல முடியும். உங்கள் ஸ்தாபனம் இதை ஏற்றுக்கொள்ளாது. உங்கள் மனிதரை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். இந்த மனிதர் அமைப்பு போல விசுவாசிக்காவிட்டால் அவரை இங்கு வைக்காதீர்கள். நம்முடைய ஐக்கியம் அவரை வைத்துக் கொள்ள முடியாது என்று கூறுகிறீர்கள். ஓ, கவனியுங்கள், வேகமாக முடிக்கிறேன். ஒரு உண்மையான வித்து வர வேண்டும். அது நடக்க வேண்டும். ஏனெனில் அவர் கரைதிரையற்ற மனவாட்டிக்காக வருகிறார். அவர் அதற்காகவே, அதாவது ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தை மனவாட்டிக்காகவே வருகிறார். ஓ, அவள் மிகச்சிறிய கூட்டமாக இருப்பாள். இயேசுவோ நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 8 பேர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டார்கள் என்றார். சரிதானே? இப்பொழுது எத்தனை பேர் எனக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள், மனவாட்டி அவரவர் காலத்தில் வார்த்தை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் கொண்டவளாய் இருப்பாள். இந்த கடைசி கால கூட்டம் மாத்திரமல்ல, தேவன் இவர்கள் அனைவரையும் இருந்து எடுத்துக் கொள்வாரா? ஓ இல்லை, அது மிகச்சிறிய கூட்டமாயிருக்கும். அது ஆச்சரியமாயிருக்கும். அவர்கள் காணாமல் போவார்கள். அவர்கள் போய்விட்டார்கள் என்று நீங்கள் அறியவும் கூட மாட்டீர்கள். இந்த கடைசி நாட்களில் அவர் 500 பேர்களை எடுத்துக் கொண்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் அதை ஒருபோதும் அறியவும் கூட மாட்டீர்கள். சில நாட்களில், 2 அல்லது 3 நாட்களில் அவர் 500 பேர்களை எடுத்துக் கொண்டால் எப்படி இருக்கும்? உங்களில் எத்தனை பேர் காணாமல் போகின்றனர்? அவர்கள் எங்கே என்று அறிவதில்லை. உங்களை குறித்து ஒன்றுமே கேள்விப்படுவதில்லை. கர்த்தராகிய இயேசுவின் ரகசிய வருகையின் போதும் அப்படியே இருக்கும். அவள் எடுத்துக் கொள்ளப்படுவாள். மற்றவர்கள் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டே இருப்பார்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல தேவனுக்கு மகிமை, நாங்கள் பெற்றுக் கொண்டோம், அல்லேலூயா என்று கூறி தங்களுடைய மரணத்துக்கென்று முத்தரிக்கப்படுவார்கள். அப்படித்தான் வேதம் உரைக்கிறது. அது தவறி போக முடியாது. வரப்போகும் இந்த பரிபூர்ணமான மனவாளனை நோவா, மோசே, தாவீது ஆகியோர் பிரதிபலித்தது போல வரப்போகும் பரிபூர்ண மனவாட்டியை லூத்தர், வெஸ்லி, பெந்தேகோஸ்தையினர் ஆகியோர் பிரதிபலித்தனர். கவனியுங்கள், ஒவ்வொரு முறையும் அவள் சுட்டிக்காட்டி அவள் என்ன செய்தாள்? ஒவ்வொரு முறையும் அந்த சபையானது ஏவாள் செய்தது போன்று அவள் தன்னுடைய ஆதாமை, அவளுடைய புது வெளிச்சத்தை, அவளுடைய திட்டத்தை விசுவாசிக்கும்படி செய்து அங்கேயே அதனுடன் மறித்து விட்டாள். எங்கள் குழுவோ ஒன்றாக சேரும். பாருங்கள், ஓ, நாங்கள் கண்டுகொண்ட எங்கள் புது ஆசீர்வாதங்கள் போன்றவை. இவையெல்லாம் ஏவாளுக்கு என்ன செய்தது? நமக்கோ குறுகிய நேரம் மாத்திரமே இப்பொழுது உள்ளது. இவையெல்லாம் ஏவாளுக்கு, முதலாம் தாய் சபைக்கு, முதலாம் ஆதாமின் முதலாம் மனவாட்டிக்கு என்ன செய்தது? அது அவளுக்கு என்ன செய்தது? இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் இதனோடு இணங்க போகிறதில்லை. ஆனால் அது சர்பத்தின் வித்தை தோன்ற செய்தது. சரியாக, அவளுடைய முதலாம் குமாரன் ஆதாமின் குமாரன் அல்ல. அப்படி இருந்திருந்தால் அவன் பிறப்புரிமையை பெற்றிருப்பான். வேதமோ யூதா நிறுவத்தில் ஆதாமுக்கு 7வது தலைமுறையான ஏரோக்கு என்று உரைக்கிறது. சரிதானே? ஆதாம் சேத்தை பெற்றார் என்று அவன் தொடங்குகிறான். அப்படியானால் காயினை குறித்து என்ன? யார் பிறப்புரிமையை பெற்றிருந்தான்? காயின் ஆதாமின் குமாரன் அல்ல. சேத்தை பெற்ற பிறகு யாரே? இப்படி வழிவழியாக ஆதாம், ஏரோக்கு, ஆதாமுக்கு 7வது தலைமுறை. காயின் ஆதாமின் குமாரனாய் இருந்திருந்தால் வேதத்தில் எங்குமே, லூக்காவும் கூட வம்ச வரலாற்றை கூறும்போது காயின் ஆதாமின் குமாரன் என்று கூறவில்லை. அப்படியானால் அவன் யாருடைய குமாரனாய் இருந்தான்? அவரோ ஆதாமின் குமாரனாக இருந்திருந்தால் அவருடைய முதல் குமாரனாக எல்லா பிறப்புரிமையும் பெற்றிருந்திருப்பான். ஓ, அங்குதான் வேறொன்றை ஏற்றுக்கொண்ட மாம்சத்துக்குரிய சபை உள்ளது. உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையா? வார்த்தைக்கு பதிலாக விபச்சாரத்தை ஏற்றுக்கொண்டது. பெந்தேகோஸ்தே ஜனங்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, அவர் ஏவாளில் எதை தோன்ற செய்தான்? சர்பத்தின் வித்தை. இந்த கடைசி நாட்களில் ஸ்தாபனத்தின் மூலம் அது என்ன செய்துள்ளது? மறுபடியும் சர்பத்தின் வித்தை தோன்ற செய்துள்ளது. வார்த்தையை புறக்கணித்தல். அவன் எதை செலுத்தினான்? கனிகளையும் மற்றவர்களுமே என்று ரத்தத்தை அல்ல. வார்த்தையின் வெளிப்பாட்டின் மூலம் தேவனுடைய வார்த்தை எழுதி வைக்கப்படுவதற்கு முன்பே விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய வலியிலும் மேன்மையான வலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையினால் வார்த்தை அவன் மூலம் பிரதிபலித்தது. ஓ, காயின் சென்று நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான். ஏவாளோ ஆப்பிள் பழத்தை புசித்ததாக அவன் நினைத்தான். பெரும்பாலான வேதாக பள்ளிகள் இப்பொழுது அதை ஏப்ரிகாட் பழம் என்று மாற்றிவிட்டன. அது விபச்சாரமாயிருந்தது. வேதம் அறிந்துள்ள எவருக்கும் அது உண்மை என்று தெரியும். நிச்சயமாகவே அது விபச்சாரமாகவே இருந்தது. கவனியுங்கள், முதலாம் ஏவாள் வார்த்தையிலிருந்து விலகினதை நிமித்தமாக சர்பத்தின் வித்து தோன்றியது. இரண்டாம் ஏவாள் அதையே ரோமாபுரியில் இருந்த நிசாயாவில் செய்தாள். அவள் எதை பெற்றாள்? ஒரு கூட்ட ஸ்தாபன பிள்ளைகளை. அது உண்மை. ஓ, அவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்கள், நிச்சயமாக அருமையானவர்கள். ஆனால் அதை குறித்து என்ன? அவர்களுடைய கோட்பாடுகளின் மூலம் மறித்த நிலையில் இருக்கிறார்கள். இப்பொழுதும் அதேதான். காயின் பெற்ற வார்த்தையின் வெளிப்பாடு இவர்களுக்கும் அதையே செய்துள்ளது. என்ன அவளுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளது? காலத்தின் முடிவில் இந்த ஏவாளுக்கு இப்பொழுது என்ன வாக்களிக்கப்பட்டுள்ளது? இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், நான் முடிக்கப் போகிறேன். முடிவு காலத்தில் இந்த ஏவாளுக்கு என்ன வாக்களிக்கப்பட்டுள்ளது? ஐஸ்வர்யங்கள், லவோதிகேயா, பெரிய பெயர், பெரிய மனிதர், ஐஸ்வர்யம். ஆனால் அவள் மரித்து நிர்வாணியாயிருப்பதை அறியாமல் இருக்கிறாள். சபைக்காலம் அதில்தான் முடிவடைகிறது. ஆனால் அவளோ வார்த்தையை பதிலளிக்கிறாள். மத்தேயு 24:24 அவளை நிறைவேறுவதற்கென அவள் நிறைய இறைச்சலுடன் செல்ல முயன்றாள். அவள் நிறைய இது நிறைய சமுதாய புகழ் போன்றவைகளை கொண்டிருந்து எங்களுக்கு வல்லமை உள்ளது, தேவனுக்கு மகிமை, அல்லேலூயா, எங்களுக்கு வல்லமை உள்ளது என்று இந்த விதமான காரியங்களை கூற முயன்று கொண்டிருக்கிறாள். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளித்தல் அது மிகவும் நெருங்கியிருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மஞ்சிக்கும். ஒரு மனிதன் ஆவியில் நடனமாடி அந்நிய பாஷைகள் பேசி அதே சமயத்தில் சத்தியமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கும் போது அது எப்படி பரிசுத்த ஆவியாக இருக்க முடியும்? அது அவ்வாறு செய்யப்பட முடியாது. ஒவ்வொரு வார்த்தையையும் தேவன் ஒரு காரியத்தை கூறுவாரால் அவர் பொருட்படுத்தி கூறும் அர்த்தம் அதுவே. அதை வேற எந்த வழியிலும் வியாக்கியானம் செய்யாதீர்கள். அதை யாரும் தனிப்பட்ட விதத்தில் வியாக்கியானம் செய்யக்கூடாது என்று வேதம் உரைத்திருக்கிறது. அவர் அதை சொன்ன விதமாகவே அதை கூறுங்கள். கவனியுங்கள், ஒரு போலியான வல்லமை அதைத்தான் சாத்தான் இயேசுவிடம் உப்பரிக்கின் மேல் சென்று அங்கிருந்து தாழ குதித்து தம்மை பிரபலமாக்கிக் கொள்ள கூறின போது அவர் கழிக்க முயன்றான். ஜனங்கள் அப்படி செய்கின்றனர். எல்லோருமே சபைகளின் ஆலோசனை சங்கம் கூட அதனோடு எழும்பி வரும் உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்துடன் யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று வேதம் உரைக்கிறது. நமக்கோ நேரம் இருந்தால் நாம் அதை பார்க்கலாம், ஆனால் நமக்கோ நேரம் இல்லை. கவனியுங்கள், இரண்டாம் வார்த்தையாதமாகிய இயேசு நெருங்கி இருக்க போகிற இந்த சபையின் நாட்களில் நடக்கிறதை கவனியுங்கள். கடைசி சபை காலம் லவோதிக்கேயா, அதற்கு எத்தனை பேர் ராமன் என்று கூற முடியும்? அவள் என்ன செய்கிறாள்? அந்த மகிமையான கட்டத்திற்குள் அவள் எப்படி செல்கிறாள்? வெதுவெதுப்பாக, தேவரற்றவளாக. அவள் என்ன செய்தாள்? இப்பொழுது ஏவாளோ மனப்பூர்வமாக அல்ல, அறியாமையின் விளைவாக வஞ்சிக்கப்பட்டதை ஆதாம் கண்டு அவளை மீட்பதற்கென அவளோடு வெளியே நடந்து சென்றார். சரியா? வேதமோ ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்று உரைக்கிறது. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டார். அந்த காரணத்தினால் தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேதம் ஸ்திரிக்கு தடை விதிக்கிறது. புரிகிறதா? ஆதாம் மீறுதலுக்கு உட்படவில்லை, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஆகையால் தான் அவள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் கூடாது. அப்படித்தான் வார்த்தை உரைக்கிறது. நீங்களோ இதை வேறு விதமாக கூறலாம். இது என்ன செய்கிறது, அது என்ன செய்கிறது என்று எனக்கு கவலை இல்லை. சகோதரனே, சகோதரியே, வார்த்தை என்ன கூறுகிறது என்பதையே நான் உங்களுக்கு கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். வார்த்தை என்ன கூறுகிறது என்பதையே பாருங்கள். நாம் வார்த்தையினால் பிழைக்கிறோம். ஏதோ ஒரு அத்தாட்சியினால் அல்ல, அல்லது மாம்ச பிரகாரமான ஏதோ ஒன்றினால் அல்ல, அல்லது ஏதோ ஒரு அனுபவத்தினால் அல்ல. அதற்கு இதனோடு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. வார்த்தையை மறுதளிக்கும் எந்த விதமான அனுபவம் கிரியை செய்யாது. அந்நாளில் அநேகரனை நோக்கி, நான் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறேன், நான் பிசாசுகளை துரத்தினேன், நான் அந்நிய பாஷைகளை பேசினேன், நான் இந்த எல்லா காரியங்களையும் செய்தேன், தெய்வீகத்தில் பாண்டித்ய பட்டம் பெற்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் என்று சொல்வார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரரே என்று சொல்வேன் என்றார். வார்த்தை இவ்வாறு கூறுகிறது என்று அறிந்த போதிலும் ஏதோ ஒரு ஸ்தாபனம் அல்லது ஒரு முறைமைக்காக அதை கைவிட்டு ஒப்புரவாதல். ஓஹோ நண்பனே, உன்னை சிநேகிக்கும் ஒரு அருமை சகோதரன் என்ற முறையில் உன்னை எச்சரிக்க விரும்புகிறேன். கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட காரணத்தால் ஆதாம் அவளுடன் வெளியே நடந்து சென்றான். ஆனால் இந்த லவோதிக்கேயா சபை வித்தியாசமான செயலை புரிந்தது. ஆமையா, அவள் அவரை அவளுடைய படுக்கை அறையிலிருந்து துரத்தி விட்டாள். அவர் வெளியே நின்று கொண்டு கதவை தட்டி உள்ளே வர முயன்று கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் அவள் கலாச்சாரம் உள்ளவள், அவள் உயர்ந்த நிலையில் உள்ளவள். ஓ என்றே, அவளுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று அவள் சொல்லிக் கொள்கிறாள். ஆனால் அவள் நிர்வாணி, பரிதவிக்கப்படத்தக்கவள் என்பதை அறியாமல் இருக்கிறாள். அந்த சபைதான் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும். கவனியுங்கள், அவளுக்கோ வல்லமை இருந்தது, போலியான வல்லமை. அவள் வார்த்தையின் ஒரு பாகத்தை மாத்திரம் ஏற்றுக் கொண்டாள், மற்றதையோ ஏற்றுக்கொள்ளவில்லை. கூறப்பட்ட மிகப்பெரிய பொய்யது, அதில் 99% உண்மை அடங்கி உள்ளது. யாராகிலும் ஒருவர் வில்லியம் பிரனாம் இந்த குறிப்பிட்ட தேதியில் டெக்சாஸில் உள்ள ஹவுஸ்டனில் இருந்தார், அவர் குடித்து வெறித்திருந்தார் என்று கூறினால் அது போய். புரிகிறதா? நீங்கள் ஓ இல்லை, அவர் அந்த தேதியில் அரிசோனாவில் உள்ள ஃபீனிக்ஸில் இருந்தார், அவர் கிறிஸ்தவ வர்த்தகர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளின் பேரில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அநேகராக இருந்தனர், அவர்கள் ஏறக்குறைய 10:30 வரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தனர் என்பீர்கள். ஆனால் நீங்களோ 10:30 பிறகு அவர் என்ன செய்தார் என்று தெரியுமா? அவர் சென்று மதுபானம் வாங்கி அறிந்தார் என்று சேர்ப்பீர்களேயானால் இப்பொழுது அதுவோ போய், மற்றதெல்லாம் உண்மை. பாருங்கள், வஞ்சிப்பதற்கென அது உண்மையைப் போலவே காணப்பட வேண்டும். அப்படித்தான் ஜனங்கள் என்று செய்கின்றனர். அவர்கள் பெரும்பாலும் சத்தியத்தை கொண்டவர்களாக இருப்பதால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவர்கள் வஞ்சிக்கின்றனர். ஆனால் அதற்கு ஒரு வார்த்தை மாத்திரமே அவசியம். அதை நான் வேத பிரகாரமாக நிரூபித்திருக்கிறேன். கவனியுங்கள், அவர் அவளோடு வெளியே நடந்து செல்லவில்லை, அவள் வார்த்தையாகி அவரை வெளியே துரத்தி அவரை புறக்கணித்தாள். நாம் முடிவுக்கு வரும்போது இப்பொழுது இது பரிதாபமான காட்சியாய் உள்ளது. பாபிலோனில் இருப்பது போல மனிதன் தான் சாதிக்க முயலும் எதையும் நிறுத்தவே மாட்டான், அவன் நிறுத்தவே மாட்டான். நோவாவின் நாட்களில் நடந்தது போல எவ்வளவுதான் நோவா பிரசங்கித்து அவர்களை எச்சரித்த போதிலும் அதனால் சிறிது உபயோகமும் இல்லை. ஆகாப்பின் நாட்களில் அவன் தன்னை நரகத்திற்கு அனுப்பிக் கொள்ள தன் சொந்த அப்பத்தை உண்டாக்க வேண்டியதாக இருந்தது. அசரியே, அந்த சங்கிலியின் இணைப்பு அறுபட்டு அது தன்னை நரகத்திற்கு அனுப்புவதற்காக அவன் தன் சொந்த அப்பத்தை உண்டாக்க வேண்டியதாக இருந்தது. ஆகாவும் எசபேலும் போல. ஆனால் காரியம் என்னவென்றால், அவர்கள் பாவம் செய்ததாக நினைக்கவே இல்லை, அவர்கள் நன்மை செய்து கொண்டிருந்ததாகவே அவர்கள் எண்ணியிருந்தனர். உங்களுக்கு தெரியுமா, இயேசுவோ உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் என்றார். என்னுடைய புதிய புத்தகமானது வெளிவரும் வரைக்கும் காத்திருங்கள். ரோமன் கத்தோலிக்க சபையும் புராட்டஸ்டன்ட் சபைகளையும் இணைப்பது தவறு என்று கூறின சிலரை நோக்கி அன்றிரவு அவர்கள் சுற்றனர். என் நண்பனின் கட்டிடத்துக்குள் 3 துப்பாக்கி குண்டுகள் சென்றன. அது அரிதாய் குறி தவறினது. இந்த புத்தகம் வெளியாகும் வரை காத்திருங்கள். அவர்கள் பாவம் செய்து கொண்டிருப்பதாக எண்ணுவதில்லை, அவர்கள் சரியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். தேவனுக்காக செய்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள். சரியான காரியத்தையே செய்வதாக நினைத்து யூதர்கள் இயேசுவை கொலை செய்தனர். ஏனெனில் அவர்களுடைய சபை உபதேசம் அவர் தவறாய் இருந்தார் என்று உரைத்திருந்தது. ஓ, அவர் கூறினார், அவர்கள் எந்த அப்பத்தினால் பிழைக்க வேண்டும் என்று கருதப்பட்டனரோ அந்த அப்பத்தையே சிலுவையில் அறைந்தனர். ஆனால் அவர்களுடைய ஜீவனாக, நித்திய ஜீவனாக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மூலம் பிழைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பாகமாகி தேவனுடைய பிள்ளைகளாகும் படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சரியா? அதுவோ பேய் குமட்டி காய்களை போல வேத சாஸ்திரிகளின் பள்ளிகளில் இருந்து வந்த பானையில் சாவு இருந்தது. அவர்களுக்கு ஜீவ அப்பமாகி இயேசு வேண்டாம், அவர் அவர்களுக்கு வேண்டாம். அவர்கள் அவரை தங்களுடைய சபைக்கு வெளியே தள்ளிவிட்டனர். அவர்கள் அப்படித்தான் செய்ய வேண்டும். அவர்கள் என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்களோ சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் அதை மாற்றி அமைக்கப் போகின்றீர்கள் என்று நீர் நினைக்கிறீரா என்று கேட்கலாம். இல்லை ஐயா, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் அவரை வெளியே தள்ளினர். ஏன்? அவர்கள் தங்களுடைய கூழ்பானை எடுத்து அதை உலகத்துடன் சில உபதேசத்தோடு ஒன்றாக கலந்து ஒரு வேத சாஸ்திர பள்ளி கூழ்பானையாக மாற்றினர். பானையில் உள்ள தோஷத்தை போக்க அவர்கள் எலியா தீர்க்கதரிசியின் மாவை ஏற்க மறுக்கின்றனர். அந்த காலத்தில் அவர்கள் அதை செய்தார்களா? எலியாவிடம் கொஞ்சம் மாவு இருந்தது. அந்த மாவுதான் கிறிஸ்துவாகிய போஜன பலி. அது ஒரே அளவாக அரைக்கப்பட்டிருந்தது. அதில் உள்ள ஒவ்வொரு பொடியும் ஒரே அளவாக அரைக்கப்பட வேண்டும். எலியா அதை பானையில் போட்டபோது அது தோஷத்தை நீக்கி சாவை அகற்றி போட்டது. ஆனால் இன்றைக்கும் அவர்கள் பானையில் சாவு உள்ளது. அவர்களுக்கு எலியாவின் மாவு, கிறிஸ்து, அப்பம், வார்த்தை வேண்டாம். வேண்டாம் ஐயா, அது மதமேதம் என்கிறார்கள். அவர்கள் அதை ஏற்க மாட்டார்கள். நீங்கள் சென்று அதை புசியுங்கள். உலகம் உள்ளது எவ்வளவு ரட்சிகமோ அவ்வளவு ரட்சிகமாக மறித்து போவீர்கள். பானையில் விஷம் உள்ளது. அவர்கள் தங்கள் வேதசாஸ்திர பானையில் இந்த மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்லை ஐயா, அவர்கள் அதை செய்யவே மாட்டார்கள். அவர்கள் அதை வெளியே தள்ளிவிடுவார்கள். அவர்கள் அதனோடு எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. இப்பொழுது பெந்தேகோஸ்தே நாளில் உருவான இரண்டாம் ஏவாளாகிய அப்பதானியம் இரண்டாம் ஆதாமாகிய அப்பத்தை போல ரோம ஆதிக்கத்தினால் உபத்திரவத்துக்குள்ளாகி ரத்த சாட்சியாக மறித்தது. ஆனால் அவளுடைய சகோதரி ஒரு வேசியானாள். அப்படித்தான் வேதம் கூறுகிறதா? அது உண்மை. அவள் என்ன செய்தாள்? அவள் உலகத்திற்குள் சென்று பிள்ளைகளை பெற்றாள். அதற்கு ஆமேன் என்று யார் கூற முடியும்? வெளிப்படுத்தல் 17 அதிகாரம், வேசியும் அவளுடைய குமாரத்திகளும். ஆனல்ல பெண் சபைகள் ஸ்தாபனங்கள் அவளை வேசியாக்கியது எது? அவள் வார்த்தையை புறக்கணித்து ஸ்தாபனத்தை ஏற்றுக்கொண்டதால் அவள் வேசியாகிவிட்டாள். அவளுடைய குமாரத்திகள் என்ன செய்தனர்? அவர்களும் வேசிகளே. அதே காரியம், அவர்களும் வார்த்தையை புறக்கணித்து ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டனர். அவளுடைய பிள்ளைகள், குமாரத்திகள், சபைகள், அவர்களை பாருங்கள். இப்பொழுதோ நான் இதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன். நீங்கள் புரிந்து கொள்வீர்களா? பெரிய குடும்ப தகராறு ஏறக்குறைய தீர்ந்துவிட்டது. அவர்கள் எல்லோருமே திரும்பி வந்து ஒன்றாக சேர்கின்றனர். பண்டைய தாய் தன் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள போகிறாள். எப்படியாயினும் அவர்கள் எல்லோரும் ஒன்றே. அவர்கள் ஒன்றாயிருக்க விரும்புகின்றனர். அதே நேரத்தில் சபையும் தேவனும், சபையும் வார்த்தையும் ஒன்றாக இணைய நேரமாகிவிட்டது. ஏனென்றால் இந்த சபைக்காகவே அவர் வருகிறார். அப்படிப்பட்ட அந்த விதமான ஒரு குழுவிற்கு அல்ல. இல்லை ஐயா, ஒரு கோதுமை மணியாயிருக்க வேண்டும். இப்பொழுது இயற்கையை கவனியுங்கள். இந்த கருத்தோடு நான் முடிக்கப் போகின்றேன். இயற்கையை கவனியுங்கள். ஒரு மனிதன் கோதுமையை விதைக்கிறான். அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளனர். நீங்கள் எல்லோரும் அதை படித்திருப்பீர்கள் என்று நான் யோசிக்கிறேன். அநேகமாக வேத பண்டிதர்களாகிய உங்களில் சிலர் படித்திருப்பீர்கள். அது அமைதியான தேவன் என்று தலைப்பிடப்பட்டது. நீங்கள் ஒரு காலத்தை புத்தக சாலைகளில், புத்தக விற்பனை நிலையங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். அமைதியான தேவன் என்ற புத்தகம். நாத்தியன் ஒருவன், தேவன் ஒருவர் இருப்பாரானால் இருளின் காலங்களில் சிறு பிள்ளைகள் தீயில் போடப்படுவதையும், நீண்ட தலைமுடியை கொண்ட ஸ்திரீகள் தங்கள் தலைமுடியானது தாரிலே தோய்க்கப்பட்டு சுட்டரிக்கப்படுவதையும், அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் சுரூபத்தை முத்தம் செய்ய மறுத்தால் ஒவ்வொரு கையிலும் காளை மாட்டை பூட்டி அவர்களை இரண்டாக கிடைத்ததையும் பார்த்துக் கொண்டு அமைதியாக இருந்திருக்க முடியும் என்று எப்படி உங்களால் எதிர்பார்க்க முடியும்? பிள்ளைகள் சுட்டரிக்கப்படுவதை அவர் பார்த்துக் கொண்டு எப்படி சும்மா இருந்திருக்க முடியும் என்று அந்த புத்தகத்தில் அவன் கேட்டிருந்தான். பாருங்கள், அது மாம்ச பிரகாரமான மாம்ச சிந்தை. புரிகிறதா? கோதுமை மணியானது நிலத்தடியில் செல்லும் போது அது அங்கு அழுக வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்படித்தான் பெந்தேகோஸ்தே சபையும் மீண்டும் ஜீவனை கொண்டு வர நிலத்தடியில் போய் மரிக்க வேண்டியதாயிருந்தது. அது மீண்டும் ஜீவனை பிறப்பிக்க அழுக வேண்டியதாயிருந்தது. சரிதானே? இப்பொழுது கவனியுங்கள், இதுவே முடிக்கப் போகும் இந்நேரத்தில் என் கருத்துக்கள். முடிக்கப் போகும் இந்நேரத்தில் நாம் இயற்கையை எடுத்துக் கொள்வோம். தேவன் எல்லா காரியங்களுக்குமே இயற்கையுடன் இணையாக கிரியை செய்கிறார் என்பதை உங்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பாருங்கள், அவர் உலகத்தை சிருஷ்டித்தார். அவர் ஒரு மனிதனை மீட்கிற அதே முறையிலேயே உலகத்தையும் மீட்கிறார். ஒரு மனிதன் எதை விசுவாசிக்கிறான்? அவன் விசுவாசிக்கிறான், அதன் பிறகு ஞானஸ்தானம் பெறுகிறான், அதன் பிறகு ரத்தத்தினால் கழுவப்படுகிறான், பரிசுத்தமாக்கப்படுதல். அதுவே வெஸ்லியின் செய்தி. அதன் பிறகு அவன் பரிசுத்தாவின் அக்கினியால் நிரப்பப்படுகிறான், அது உலகத்தை அவனிலிருந்து எடுத்து போடுகிறது. அவன் ஆவியினால் நிரப்பப்படுகிறான், அதுவே வார்த்தையாய் உள்ளது. அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது என்னவென்று கவனியுங்கள், தேவன் அவருடைய உலகத்தையும் அதே விதமாகவே மீட்கப் போகிறார். எத்தனை பேரிடத்தில் மணவாளர் மற்றும் மணவாட்டியின் எதிர்கால வீடு என்னும் ஒலிநாடா உள்ளது? பாருங்கள், அதில் இதை குறித்து நான் கூறியிருக்கிறேன். கர்த்தர் அதை எனக்கு அளித்தார், அவர் அதை எனக்கு அளிக்கும் போது நான் அதை உங்களுக்கு அளிக்கிறேன். பாருங்கள், முதலாவது காரியம் என்னவென்றால், ஆதாம் வார்த்தையிலிருந்து விழுந்த காரணத்தால் இந்த உலகமானது ஆக்கைக்குள்ளாக்கப்பட்டது. நோவாவின் பிரசங்கம் நீதிமானாக்கப்படுவதை கொண்டு வந்தது. தேவன் பூமியை தண்ணீரினால் ஞானஸ்தானம் பண்ணினார். அதன் பிறகு குமாரன் வந்து தமது ரத்தத்தை அதன் மேல் சிந்தி அதை பரிசுத்தமாக்கி அதை தம்முடையதென்று உரிமை கோரினார். முடிவிலே அது அக்கிரியினால் சுத்திகரிக்கப்படும். அது எல்லா கிருமிகளையும் மற்ற எல்லாவற்றையும் எரித்து போடும். அது ஆயிரக்கணக்கான மைல்கள் உயரத்தில் ஆகாயத்தில் இருக்கும். அதன் பிறகு என்ன? பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது தேவனும் மனிதனும் இயேசுவோடும் அதே காரியம். பாருங்கள், அவர் தண்ணீரினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட போது தன்னுடைய ஆயத்தங்களை செய்த போது அவர் முதலாவதாக பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டார். அவர் தம் கரங்களை உயர்த்தின போது இதோ புறா இறங்கி வந்து ஆட்டுக்குட்டியானவரின் மேல் தங்கினது. அவர் புறாவை அங்கு வைத்த போது தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? அந்த ஜீவனின் பாகத்தை அவர் உரிமை கோரினார். அது பூமியின் ஒரு பாகமாக இருந்தது. இயேசு நம்மை போல உணவுண்டார், இயற்கை உணவு. ஆனால் இப்பொழுது தேவன் அதை உரிமை கோரும் போது எதுவுமே அதை தடுத்து நிறுத்தப் போவதில்லை. மரணம் அதை நிறுத்த முடியாது. அவர் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் அதை மறுபடியும் எழுப்புவேன் என்றார். மனிதனும் ஸ்திரீயும் தேவனிடம் முழுவதுமாக செல்லும் போது ஏதோ ஒரு கவர்ச்சியினால் அல்லது உணர்ச்சி வசத்தினால் அல்ல, ஆனால் உண்மையில் வார்த்தையும் அவனும் ஒன்றாகும் போது தேவன் அவனை ரட்சித்து உலகத்தின் காரியங்களில் இருந்து அவனை பரிசுத்தமாக்கி பரிசுத்தாவின் அக்கினியினால் உலகத்தின் காரியங்கள் அனைத்தும் அவனை விட்டு எடுத்து போட்டு அவனை புதிதாக்கி அவனுக்குள் வாசம் செய்து தம்மை பிரதிபலிக்கிறார். அந்த பரிபூர்ண மனிதன் அல்லது பரிபூர்ண ஸ்திரீ வார்த்தையினால் பிழைக்கிறாள். பாருங்கள், அதுதான் சுத்திகரிக்கப்பட்ட பூமி. அவர் பூமிக்கும் அதே முறையை உபயோகப்படுத்தி அவர் அதை மீட்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், கோதுமை மணி நிலத்தில் விழுகிறது. இப்பொழுது இயேசுவே நிலத்தில் விழுந்த அந்த கோதுமை மணியாயிருந்தார். அவர் பரிபூர்ணமாக்கப்பட்ட பின்பு அவருக்குள் ஜீவன் இருந்தது. மோசே எழும்பவில்லை, ஆதாம் எழும்பவில்லை, மற்ற யாவருமே எழும்பவில்லை. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்து எல்லா விதத்திலும் வார்த்தையை பிரதிபலித்தவரே இந்த பரிபூர்ணமானவராயிருக்கிறார். எத்தனை பேரால் அதற்கு ஆமேன் என்று கூற முடியும்? அவர் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்தார். என்ன சம்பவித்தது? அவர்கள் அவரை கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் மூன்றே நாட்களில் அவர் அதை உடைத்து வெளியே வந்தார். புரிகிறதா? இப்பொழுது சபையானது எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கென்று அந்த பரிபூர்ணத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. ரோமாபுரியில் இருந்த நிசாயாவில் முதலாம் ஸ்தாபனம் உண்டாக்கப்பட்ட போது சபையானது நிலத்தில் விழுந்தது. யாரேனும் அது சரிதான் என்பதற்கு ஆமேன் என்று கூற முடியுமா? அவள் என்ன செய்தாள்? அவள் தற்காலிக உயிர்த்தெழுதலில் வெளிவந்தாள். அவர் நோவாவின் மூலம் முயன்றது போலவே லூத்தரின் மூலம் முயன்றார். ஆனால் அவர் என்ன செய்தார்? அவர் வார்த்தையில் தவறி போய் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டார். அது என்ன செய்தது? அது மேலே வந்து கொண்டிருக்கும் ஒரு கோதுமை மணியை போன்றது. கோதுமை மணியானது மேலே வரும்போது முதலில் வருவது என்ன? இரு சிறு முளைகள். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், இயற்கையில் என்ன வருகிறது? நாம் இயற்கையை ஆவிக்குரியதோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இயற்கை அப்பத்தை ஆவிக்குரிய அப்பத்துடன் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். என்ன சம்பவிக்கிறது? இந்த மனிதன் எப்படி அப்பமாக இருக்க முடியும்? கவனியுங்கள், சபை மேலே வந்தபோது அது ஒரு சிறு துளிராக இருந்தது. காண்பதற்கோ அது நிலத்தடியில் சென்ற கோதுமை மணியைப் போலவே இல்லை, ஆனால் அது ஜீவனை சுமக்கும் ஒன்று. புரிகிறதா? இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? இப்பொழுது அந்த நிலத்தை பயிரிடும் மனிதன் ஓ, எனக்கு நல்ல கோதுமை பயிர் கிடைத்து விட்டது என்கிறார். ஆனால் அவருக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அவர் மறைவாக அதை பெற்றிருக்கிறார். என்ன சம்பவித்தது? அடுத்ததாக ஸ்விங்லி தோன்றினார். அது லூத்தருக்கு பின்பு உண்டான மற்றொரு அளவு. அப்பொழுதும் அது கோதுமை அல்ல, அது ஒரு முளைக்கதிர். அதன் பின்னர் தண்டோ கால்வின் போன்ற அதே கதிர்களை தோன்ற செய்தது. முடிவில் ஆங்கிலிக்கன் சபை எழுப்பினது. எல்லாம் கதிர்கள். பாருங்கள், அவை யாவும் ஒரே விதமாக இருந்தன. அதே காரியம். அதன் பிறகு சம்பவித்தது என்ன? கோதுமை மாறுகிறது. தானியம் மாறுகிறது, ஒவ்வொரு காரியமும் மாறுகிறது. அடுத்தபடியாக வருவதோ ஒரு பட்டுக்குஞ்சம். நீங்கள் அதை பட்டுக்குஞ்சம் என்று அழைக்கலாம். அது என்ன தொகுத்துக் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். சிறு மகரந்த பொடிகள். அது கதிரை காட்டிலும் நிலத்தடியில் சென்ற மூல கோதுமை மணியைப் போல் சற்று அதிகமாக தோற்றமளிக்கிறது. சரியா? வெஸ்லியின் செய்தி லூத்தரின் செய்தியை காட்டிலும் வேதத்துக்கு நெருங்கியுள்ளது. அது உங்களுக்கு தெரியும். சரியா? இந்த சிறு பட்டு குஞ்சங்கள் எல்லாம் யார்? வெஸ்லியின் மெத்தோடிஸ்டுகள், நசரீன்கள், யாத்ரீக பரிசுத்தர், ஐக்கிய சகோதரர்கள், இவர்கள் யாவரும் பரிசுத்த வாக்குப்படுதலின் கீழ் இருந்து வந்தனர். அதிலிருந்து என்ன தோன்றினது, முடிவிலது, என்ன செய்தது? ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டு மறித்து விட்டதே. அதிலிருந்து தோன்றினது பெந்தேகோஸ்தே என்றாயிருந்தனர். நீங்களோ ஓ சகோதரனே என்று கூறலாம். இப்பொழுது இதை பயபக்தியுடன், தெய்வீக அன்புடன் நான் கூறுகிறேன். உங்களிடம் நான் தொடக்கத்தில் கூறின சர்வ வியாபியான அந்த மகத்தான பிதா இங்கு பிரசன்னமாயிருக்கிறார். நானோ இதை தப்பெண்ணம் கொண்டு கூறினால் அவர் என்னை நியாயந்தீர்ப்பார். நான் உண்மையை கூறினால் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தால் அதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி செய்வார். முதல் சிறு கோதுமை மணி தண்டிலிருந்து தோன்றும் போது காண்பதற்கோ அது கோதுமை மணியைப் போலவே உள்ளது. அது சரியா? ஆனால் அது என்ன? அது கோதுமை மணி அல்ல. அதுதான் மத்தேயு 24:24. மிகவும் நெருங்கி இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மஞ்சிக்கும். கவனியுங்கள், காண்பதற்கு அது கோதுமை மணியைப் போலவே உள்ளது. ஆனால் நீங்கள் அதை பிடுங்கி உட்கார்ந்து அனுதரிசனியை கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் அது கோதுமை மணியின் மேலுள்ள பதராய் மாத்திரமே உள்ளது. அதுவோ கோதுமை மணியை பாதுகாத்தது. ஆனால் அது சரியாக கோதுமை மணியைப் போலவே காணப்படுகிறது. அது உண்மை என்று எத்தனை பேருக்கு தெரியும்? கரங்களை உயர்த்துங்கள் நிச்சயமாக. ஆனால் அதுவோ பதராய் உள்ளது. இப்பொழுது பெந்தேகோஸ்தே சகோதரரே, என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், ஆனால் இதுவே சத்தியம். நீங்கள் இயற்கையை எதிர்க்க முடியாது. இயற்கை எல்லாவற்றிலும் அதனுடைய சிருஷ்டிகரான தேவனை வெளிப்படுத்துகிறது. இப்பொழுது அந்த பதரை நோக்கி பாருங்கள். அது காண்பதற்கு, அதாவது அவர்கள் என்ன செய்தனர், அவர்கள் அந்நிய பாஷைகள் பேசினர். பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்களோ அப்படியே இவர்களும் நடந்து கொண்டனர். ஆனால் நீங்கள் அதை வெட்டி அதை எடுத்து பார்ப்பீர்களேயானால் அது பதர்கள் கொண்டதாய் உள்ளது. ஒரு நல்ல பூத கண்ணாடியை கொண்டு அதை பரிசோதித்து பார்த்தால் ஒரு சிறுமணி வளர்ந்து வருவதை காண்பீர்கள். அதுதான் உண்மையானது. இது அதை சுமப்பதாய் உள்ளது. ஏன்? கோதுமை மணியை பாதுகாக்க அது அங்கு இருக்க வேண்டும். அவை இசைவாக இயங்குகின்றன. அது கோதுமை மணியை பாதுகாக்க வேண்டும். அந்த கோதுமை மணி நிலத்தடியிலிருந்து லூத்தரன்களின் மூலமாகவும் அவர்களுடைய சபைகளின் மூலமாகவும் வெஸ்லியின் மூலமாகவும் பட்டுக்குஞ்சத்தை அடைந்து இப்பொழுது பதரை அடைந்துள்ளது. பதரோ காண்பதற்கு உண்மையானது போல உள்ளது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அது வஞ்சிக்கும் என்று இயேசு கூறினதில் வியப்பொன்றுமில்லையே. அதுவோ காண்பதற்கு கோதுமை மணியைப் போலவே இருந்து கோதுமை மணி இருக்க வேண்டிய இடத்திலும் உள்ளது. ஆனால் என்ன சம்பவித்தது? அதற்கு முன்பிருந்தவர்கள் செய்ததையே அதுவும் செய்தது. அது ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டது. அது என்னவா இருந்தது? கோதுமை மணியை சுமக்கும் கருவியாக இருந்தது. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நாட்களில் எந்த எழுப்புதலுமே கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வரைக்குமே நீடிக்கின்றது என்று சரித்திரக்காரர் எவருமே அறிவர். அதன் பிறகு அதிலிருந்து ஒரு ஸ்தாபனம் தோன்றிவிடுகிறது. சகோதரனே, சகோதரியே, நான் வாழ்ந்து வரும் இந்த மகத்தான 15 ஆண்டு எழுப்புதலில், அதாவது நான் உங்களோடு வாழும் சாக்கியம் பெற்ற இக்காலத்தில், இதிலிருந்து ஒரு ஸ்தாபனமும் எழும்பவில்லை. இனிமேல் ஸ்தாபனங்கள் கிடையாது, அவை இருக்காது. பெந்தேகோஸ்தே தான் கடைசி ஸ்தாபனம். இதை பாதுகாக்க பெந்தேகோஸ்தே இருக்க வேண்டியது அவசியம். இதை விசுவாசிக்க ஒரு பெந்தேகோஸ்தேக்காரர் இல்லாமல் போயிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு செய்தியுடன் நாம் எங்கு சென்றிருப்போம்? 1933 ஒகையா நதியில் நடந்த சம்பவத்திற்கு மீண்டும் செல்லுங்கள். புரிகிறதா? என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். எனக்கோ இன்னும் அதிக காலம் இல்லை, அது உங்களுக்கு தெரியும். எனக்கு 55 வயதாகிறது. ஆனால் நான் இவ்வுலகை விட்டு போய்விட்ட பின்பும் இந்த ஒளிநாடாக்கள் நிலைத்திருக்கும். அது உண்மையா அல்லது இல்லையா என்பதையும், நான் ஒரு உண்மையான ஊழியக்காரனா அல்லது ஒரு கள்ள தீர்க்கதரிசியா என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நான் உங்களிடத்தில் உரைத்தது ஒன்றுமே இதுவரை நிறைவேறாமல் இருந்ததில்லை. ஆகையால் இதுவும் நிறைவேறும். அது சுமக்கும் ஒரு கருவி, அது அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் கோதுமையானது வளர தொடங்கும் போது அக்காலத்து சபையும் முதலில் இயேசுவை சுமக்கும் ஒன்றாக அமைந்திருந்தது. ஆனால் அவர் தேவனுடைய சத்தியத்தை அவர்களுக்கு எடுத்துரைத்த போது அவர்கள் அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டனர். இப்பொழுது என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? ஒத்துழைப்பே கிடையாது. ஏன்? அது அப்படித்தான் இருக்க வேண்டும். எனவே கோதுமை சூரியனுக்கு முன்பாக கிடக்க வேண்டியது அவசியம் போல, ஆவிக்குரிய கோதுமையும் குமாரனுக்கு முன்பாக கிடந்து பொன்னிறமான வார்த்தையின் மணியாக ஆக வேண்டும். பாருங்கள், வார்த்தையாக ஆகி தேவன் வம்சமாகி உறுதிப்படுத்தப்படுதல். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். வார்த்தையினால் பிழைக்கும் சபையானது ஸ்தாபனத்தின் மூலமல்ல, ஆனால் வார்த்தையாகிய குமாரனின் சமூகத்தில் அது என்னவாகிறது? பெந்தேகோஸ்தே நாளில் நிலத்தடியில் சென்ற அதே வார்த்தையாகிறது. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்பு இது நடக்கும் என்று மல்கியா 4 உரைக்கவில்லையா? அது எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் பிள்ளைகளுடைய இருதயங்களை பிதாக்களிடத்திற்கு திருப்புவார். அது சரியா? மூல பெந்தேகோஸ்தே பிதாக்களின் விசுவாசத்திற்கு அந்த நாளில், அது லூக்கா 17:20 உள்ளது என்றே நான் நினைக்கிறேன். இயேசு மனுஷகுமாரன் வெளிப்படும் அந்த நாளில் என்று கூறியுள்ளார். மனுஷர்கள் அல்ல, மனுஷகுமாரன் தாவரம் அல்ல, மனுஷகுமாரன் வார்த்தை தானே மறுபடியும் ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுதல். புரிகிறதா? வார்த்தை தானே உங்களில் மாம்சமாகிறது. நீங்கள் இந்த நேரத்தில் செய்தியின் பிரதிபலிப்பாக விளங்குகின்றீர்கள். பாருங்கள், நீங்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளிருந்த ஜீவனை கொண்டு பிடிக்கிறீர்கள். நீங்கள் குமாரனின் சமூகத்தில் இருக்கின்றீர்கள். அதற்கு என்ன சம்பவிக்கிறது? சபைக்கு என்ன சம்பவிக்கிறது? கவனியுங்கள், முடிவில் கோதுமை தன்னை வெளிப்படுத்த துவங்கும் போது பதரானது அதிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கிறது. என்ன சம்பவித்தது? பதரிலிருந்து ஜீவனானது கோதுமைக்குள்ளாக சென்று விட்டது. ஜீவன் மாறுவதில்லை, சுமப்பவைதான் மாறுகின்றன. அவை ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொள்கின்றன. பாருங்கள், கதிர்கள், பட்டுக்குஞ்சம், பதர் போன்றவை, ஆனால் கோதுமை மாற முடியாது. அவர் வார்த்தையில் இருந்தது போல முதலாம் சபை ஆவியில் நிறைந்து வார்த்தையில் இருந்து கொண்டு வார்த்தையினால் போஷிக்கப்பட்டது போல ஸ்தாபனத்தினால் போஷிக்கப்படுவதல்ல, வார்த்தையினால் போஷிக்கப்படுதல். இதுவும் முற்றிலும் வார்த்தையிலுள்ள ஊழியமாக திகழும். இப்பொழுது இயற்கை உள்ளது மற்றும் தேவனுடைய வார்த்தை உள்ளது. அவரே அந்த அப்பம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். முடிக்கப் போகும் இத்தருணத்தில் ஜபத்திற்கு முன்பு இங்கு கவனியுங்கள், நான் கூற நினைத்ததோ இதோ நினைவிற்கு வருகிறது. இப்பொழுது பலர் கோதுமையிலிருந்து விலக வேண்டும், அது தேவனுடைய தீர்மானமாய் உள்ளது. எத்தனை பேர் ஆமை என்று கூறுகின்றீர்கள்? கோதுமை முதிர்வடைந்து கொண்டு வருவதால் பதரானது அதிலிருந்து விலக வேண்டும். கோதுமை மேலே தோன்றுகிறது, பதர் இனி அங்கிருக்க முடியாது. அது ஜீவனை சுமந்த ஒரு கருவி மாத்திரமே. அதிலிருந்த ஜீவன் கோதுமைக்குள் சென்று விட்டது. அதுதான் காரணம். கவனியுங்கள் நண்பர்களே, நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு 15 ஆண்டுகளாக எழுப்புதல் இருந்து வந்துள்ளது. எத்தனை பேர் அதற்கு ஆமை என்று கூற முடியும்? அதிலிருந்து எந்த ஸ்தாபனம் எழுப்பினது? எதுவுமே இல்லை. அவர்கள் நான் ஸ்தாபனம் உண்டாக்க வேண்டும் என்று முயன்றனர். மேலும் சகோதரன் பிரணாமே, உங்கள் ஊழியத்தை ஸ்தாபனமாக்கிக் கொள்வீர்களா என்று கேட்டனர். நான் அல்ல, என்னை குறித்து நான் பேசவில்லை. இக்காலத்தின் இந்த நேரத்தின் செய்தியை குறித்தே நான் பேசுகிறேன். அவர்கள் கனடாவுக்கு சென்று பின்வாரி சபையை சேர்ந்த சில சகோதரர்களை சேர்த்துக் கொண்டு நடத்தினர். அது அங்கேயே மறித்துவிட்டது. சகோதரர்களே, உங்களுக்கு பின்வாரி சபை ஞாபகம் உள்ளதா? அது எங்கே போய்விட்டது? மற்றவர்களும் எங்கே சென்று விட்டன? ஆனால் ஸ்தாபனங்களுக்கு அதிலிருந்து என்ன கிடைத்தது? மனம் மாறின கோடிக்கணக்கானவர்கள். அவர்களை இவர்கள் தங்கள் கோட்பாடுகளுக்கு அடிமைகளாக்கி, தாங்கள் ஐஸ்வர்யவான்களாகி கோடிக்கணக்கான டாலர்கள் செலவில் கட்டிடங்களை கட்டி கர்த்தர் வருகிறார் என்று அதே சமயத்தில் அறிவித்து, போதகர்களை வேதாகம பள்ளிகளுக்கு அனுப்பி மனிதரால் உண்டாக்கப்பட்ட வேத சாஸ்திரங்களை அங்கு பயில செய்கின்றனர். லூத்தரன்கள், வெஸ்லியன்கள், இன்னும் மற்றவர்களும் அதையே செய்கின்றனர். அது பதராகி விடுகிறது. ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், கோதுமை மணி சென்று கொண்டிருக்கிறது. அது வார்த்தையின்படி நாம் வாழும் இக்காலத்தில் உண்மையாயுள்ளது. இயற்கையும் அது உண்மை என்று உறுதிப்படுத்துகிறது. அது எல்லா விதத்திலும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அப்படியானால் இன்னும் நமக்கு எவ்வளவு நேரம் உள்ளது? என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? உலக சபைகளின் சங்கம் வருவதாக கேள்விப்படுகிறேன். அது அதை பிரிக்கும். அது என்ன செய்யும்? தண்டிலிருந்து அதை வெட்டி எடுக்கும். ஆனால் அவளுக்காக, அவளை கொண்டு செல்ல ஒரு உயிரை தூக்கும் சாதனம் காத்திருக்கிறது. அவள் இக்காலைகள் ஒன்றில் வீடு செல்வாள். ஓ ஆம், நீங்கள் புரிந்து கொண்டால் ஆமே என்று கூறுங்கள். உலகமோ அதை நம்புகிறதில்லை என்பதை நான் அறிவேன். அவர்களால் அதை நம்ப முடியாது. அவர்களுக்காக நான் வருந்துகிறேன். ஏனெனில் என் பிதா ஒருவரை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குமானால் அவன் நிச்சயமாகவே வார்த்தையை அடையாளம் கண்டுகொள்வான். அவன் கண்டுகொண்டே ஆக வேண்டும், ஏனெனில் நீண்ட காலமாகவே உரைக்கப்பட்டு வந்துள்ளது. அது உண்மை என்று அவ்வளவு பரிபூர்ணமாக ரூபகாரப்படுத்தப்பட்டு வருகிறது. நமக்கோ இனிமேல் வேறு ஸ்தாபனங்கள் இருக்காது, ஆனால் எல்லா ஸ்தாபனங்களும் ஒன்றாக இணையும். அவள் எதற்கு உபயோகம்? அவர்கள் வைக்கோலை என்ன செய்கின்றனர்? சுட்டரிக்கின்றனர். தூதர்கள் வந்து கோதுமையை களஞ்சத்தில் சேர்ப்பார்கள் என்றால் என்ன சம்பவிக்கும்? தண்டுகள், முட்கள், பதர்கள் அவியாத அக்கனியிலே சுட்டரிக்கப்படும். உங்களுக்கு புரிகிறதா? முதலில் என்ன செய்யப்பட வேண்டும்? தூதர்கள் முதலில் சென்று களைகளை கட்டுகின்றனர். சரிதானே? பாருங்கள், அவர்கள் தங்களை ஒரு பெரிய ஸ்தாபனமாக உண்டாக கட்டிக் கொள்கின்றனர். இனி வேறு ஸ்தாபனங்கள் கிடையாது. கோதுமையோ இங்குள்ளது. தேவனுக்கு ஸ்தோத்திரம், கோதுமையானது இங்குள்ளது. கிறிஸ்து இங்கே இருக்கிறார். அவர் தமது வார்த்தையை நிரூபிக்கிறார். இது சத்தியமாக உள்ளது. கோதுமையோ இங்குள்ளது. அது இப்பொழுது முதிர்வடைந்து வருகிறது. அது குமாரனின் சமூகத்தில் கிடக்கிறது. யாரும் அதை தொடக்கூடாது. பதர் அனைத்தும், அதனோடு நாங்கள் எவ்வித தொடர்பு கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டு தங்களை விலக்கிக் கொள்ளுகின்றன. நீங்கள் அப்படித்தான் செய்ய வேண்டும். ஓ சகோதரனே, கோதுமைக்குள் புகுந்துகொள். உனக்குள் இருக்கும் ஜீவன் கோதுமைக்குள் வரட்டும். அப்படி செய்வாயா? தேவனை விசுவாசியுங்கள், தேவனோடு தரித்திருங்கள். நீங்கள் அதை செய்ய போகின்றீர்கள் என்ற நிச்சயமுடையவராய் இருக்கிறீர்களா? மற்ற எவரேனும் என்ன கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. இதுவோ ஒரு சமயம் நான் படித்த ஒரு கதையை போன்றே உள்ளது. மருத்துவர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு அருமையான மனிதராய் இருந்தார். அவர் ஏழை மக்களிடத்தில் அன்பு கொண்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் ஏழைகள் தங்கள் கடனை செலுத்த முடியாமல் போன போது அவர் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவரோ, நீ மன்னிக்கப்பட்டு விட்டாய் என்று கூறி சிகப்பு மையினால் அந்த ரசீதில் கையொப்பமிட்டார். முடிவாக ஒரு நாள் அந்த மருத்துவர் மறித்து போய்விட்டார். அவருடைய மனைவியோ மிகவும் கர்வம் பிடித்தவளாயிருந்தாள். அவள் இன்றைய சபையைப் போல வித்தியாசமானவளாயிருந்தாள். அவள் சென்று கடன் வாங்கின அனைவரையும் காரணம் கேட்டு அவர்கள் மேல் அவள் வழக்கு தொடர்ந்து அவர்கள் எல்லோரையும் நீதிமன்றத்தில் நிறுத்தி நீங்கள் எப்படியும் கடனை செலுத்தி தீர்க்க வேண்டும் என்றாள். ஆனால் நீதிபதியோ அந்த ரசீதிகளை பார்வையிட்டு, அம்மணியே இங்கு வாருங்கள் என்றார். சிகப்பு மையினால் போடப்பட்ட கையொப்பம் உங்கள் கணவருடையது தானே என்று கேட்டார். அவளோ ஆமையா என்று பதிலளித்தார். அப்பொழுது அவர், அப்படியானால் இந்த தேசத்தில் உள்ள எந்த நீதிமன்றமும் அவர்கள் மேல் இந்த வழக்கை தொடர முடியாது, அவர்கள் சுயாதீனர் என்று கூறிவிட்டார். அவர்கள் கூற விரும்புகிற எதை வேண்டுமானாலும் கூறட்டும். அவர் தமது வார்த்தையை தமது சொந்த ரத்தத்தினால் கையொப்பமிட்டு விட்டார். சகோதரனே, எதுவுமே அதை நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் சுயாதீனர். நாம் ஜபம் செய்வோமாக.
I do not send my prophets in time of peace, but I send them in time of trouble, yea, they may turn my people back unto me. Oh, my people, how long will you say amen? How long will you be hearers and not doers of my word, saith the Lord? How long, my people, how long? Hear my word and let it become a part of you till you will receive it, yea, in your heart, yea, till it shall become a
part of Amen. இப்பொழுது உங்கள் தலைகளை வணங்கியிருப்பதோடு ராஜாவின் நாட்களில் அவர்களுக்கு மத்தியில் ஒருவன் எழுந்திருந்து சத்ருவை எங்கு சந்தித்து அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தான். நான் அதை புரிந்து கொள்வேனே. ஆனால் இப்பொழுது அதை நான் சரியாக புரிந்து கொண்டிருந்தால், உங்கள் சத்ருவை சந்திக்க ஒரு இடம் உள்ளது, அதுதான் வார்த்தை. அங்குதான் அவன் உங்களை சந்திக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதுடன் நீங்கள் அவனை அங்கு சந்தியுங்கள். இங்குள்ள எத்தனை பேர் உங்கள் தலைகள் வணங்கியிருப்பதோடு இப்பொழுது பகலானது நெருங்கிவிட்டது. பீட அழைப்பு கொடுக்க எனக்கு நேரமில்லை. உங்கள் கரங்களை உயர்த்தி உங்கள் தலைகள் வணங்கியிருப்பதோடு உங்கள் கண்களை மூடி நான் அவருடைய ஒரு பாகமாக இருக்க விரும்புகிறேன். அவருடனும் அவருடைய வார்த்தைகளுடனும் நான் என்னை இணைத்துக் கொள்ள விரும்புகிறேன். என்ன வந்தாலும் அல்லது போனாலும் உலகம் என்ன கூறினாலும் கவலைப்படாமல் நான் அவருடைய ஒரு பாகமாக இருக்க விரும்புகிறேன் என்று உங்கள் கரங்களை உயர்த்தி நான் அப்படி இருக்க விரும்புகிறேன் என்று கூறுவீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, 100% என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது நாம் இப்பொழுது அமைதியாக வாய்த்திரவாமல் இந்த பாடலை மௌனமாக பாடுவோமாக. எல்லோரும் ஜெபித்துக் கொண்டிருங்கள். நம் இருதயங்களை பிணைக்கிற அந்த கட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வார்த்தை. நம்முடைய இருதயங்களை கிறிஸ்தவ அன்பினால் பிணைக்கும் பிணைப்பு, ஒரே மனது உள்ளவர்களின் ஐக்கியம். மேற்கூறியது போன்றிருக்கும், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல நீங்களும் கூட அவரில் ஒன்றாயிருக்கிறீர்கள். நாம் பிரிந்து செல்லும் போது நமக்கோ உள்ளில் வேதனையை அளிக்கிறது. ஆனால் நாம் அப்பொழுதும் இருதயத்தில் ஒன்றாக இணைக்கப்பட்டு மறுபடியும் சந்திப்போம் என நம்புகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த சனிக்கிழமை காலை அரிசோனாவில் உள்ள பிளாக் ஸ்டாப்பில் உங்களை மீண்டும் சந்திப்பேன் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? இப்பொழுது நான் இத்தோடு விட்டுவிடப் போகிறேன். பாருங்கள், வேதமோ விசுவாசித்தவர்கள் அத்தனை பேரும், வசனத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் என்று உரைத்துள்ளது. புரிகிறதா? யார் ஏற்றுக்கொள்வார்கள், யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று என்னால் கூற முடியாது. அது உங்களை பொறுத்தது. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு கோட்பாட்டை பற்றிக் கொள்வீர்களேயானால், மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பெந்தேகோஸ்தையினராகிய உங்களில் சிலர் வார்த்தைக்கு முரணான சிலபத்தை பின்பற்றுவீர்களேயானால், என் அருமையானவர்களே, தயவு கூர்ந்து இன்றே அதை விட்டு விலகுங்கள். அப்படி செய்வீர்களா? அதிலிருந்து விலகி அவரிடத்துக்கு திரும்புங்கள். கிறிஸ்துவின் ஐக்கியத்திலிருந்து ஒரு வார்த்தை கூட உங்களை பிரித்துவிட அனுமதிக்காதீர்கள். அவருடைய ஆவிதாமே இதை அருள்வாராக. பிதாவே, தேவரே, இந்த ஜனங்களோ நீண்ட நேரமாக இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். பவுல் இதே விதமாக ஒரு முறை சுவிசேஷத்தை பிரசங்கித்தது என் நினைவிற்கு வருகிறது. அவர்களோ இரவு முழுவதும் உட்கார்ந்து கொண்டு அவன் பேசுவதையே கேட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு வாலிபன் ஜன்னல் வழியாக கீழே விழுந்து மரித்து போய்விட்டான். அப்பொழுது பவுல் சென்று அந்த வாலிபனின் மேல் தன்னை கிடத்தி அவருக்கு உயிர் திரும்ப வந்துவிட்டது என்று கூறினான். இப்பொழுது பிதாவே, இங்கு வியாதியஸ்தரும் அவதியுருவோரும் இருக்கின்றனர். தங்கள் சரணங்களுக்கு ஜெபம் தேவையானோர் இருக்கிறார்கள். அன்புள்ள தேவரே, சுகம் பெற கூட்டம் முடியும் வரை காத்திருக்க வேண்டாம் என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் கூட்டம் முடியும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தை எப்பொழுதுமே இங்கு உள்ளது. அது கிறிஸ்துவாய் உள்ளது. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் பரிபூர்ண சுகம் பெறுவார்களாக. இதை அருள்வீராக. இவர்களையும் இவர்களுடைய முயற்சிகளையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, இவர்களோ இதை விசுவாசிக்காவிட்டால் இவ்வளவு நேரமாக இங்கு உட்கார்ந்து கொண்டு கேட்டிருக்க மாட்டார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கிறார்கள். அவர்களை விசுவாசிக்கின்றனர். இங்குள்ள ஒவ்வொரு போதகரும் ஒவ்வொரு சபையகத்தினரும் இதை தங்கள் இதயங்களில் ஏற்றுக்கொள்வார்களாக. பாவியானவன் அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாராக. பின்வாங்கி போனவர்கள் திரும்பி வருவார்களாக. பிதாவே, இதை அருளும். இந்த ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். அவர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பே என் பெயரை அங்கு எழுதிவிட்டார். முந்தி அவர் என்னை நேசித்ததால் சம்பாதித்தார் என் ரட்சிப்பை. கல்வாரி மரத்திலே நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? இப்பொழுது நாம் மறுபடியும் அதை பாடும்போது மேஜையில் இருந்து உங்கள் கைகளை நீட்டி அங்குள்ள யாராகிலும் ஒருவருடன் கரங்குலுக்கி, அருமையான யாத்திரிகனே, இன்று காலை இங்கு உட்கார்ந்து கொண்டிருந்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கவில்லையா என்று கேளுங்கள். அந்த விதமான ஒரு காரியம் நாம் மீண்டும் பாடும்போது அவ்வாறு கேளுங்கள். சம்பாதித்தார் என் ரட்சிப்பை. கல்வாரி மரத்திலே. இப்பொழுது முதல் நாம் உலகத்தை விட்டு விலகுவோமா? உலகத்தின் நாகரிகத்திலிருந்து விலகிவிடுவோமா? இந்த அர்த்தமற்ற செயல்கள், இந்த வசீகரமான காரியங்கள், சுவிசேஷத்தை வாணிபமாக மாற்றுதல் போன்றவைகளை நாம் விட்டு விலகுவோமா? நாம் விலகுவோமா? இயேசுவை எனக்கு தாருங்கள், அதுதான் எனக்கு வேண்டும். அவரை அறிவதே நித்திய ஜீவன். நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? ஓ, நாம் எவ்வளவாக அவரை நேசிக்கிறோம்! இப்பொழுதோ ஆராதனையை நான் சகோதரன் கேள் அவர்களிடம் ஒப்படைக்கப் போகிறேன். அவர் இன்னும் வேற என்ன செய்ய போகிறார் என்று எனக்கு தெரியாது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை மீண்டும் அடுத்த ஞாயிறு, இல்லை அடுத்த சனிக்கிழமை காண்பேன் என்று நான் நம்புகிறேன். நான் உங்களை அப்பொழுது காணவில்லை என்றால் அப்பொழுது டூசானில் சந்திப்பேன். அப்பொழுதும் உங்களை நான் காணாவிட்டால் நான் 17ஆம் தேதி மீண்டும் உங்களை இங்கு காண்பேன். அப்பொழுதும் உங்களை காண முடியாவிட்டால் நான் உங்களை மகிமையில் காண்பேன். ஆமேன். இப்பொழுது சகோதரன் கேள், இந்நேரத்தில் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று எனக்கு தெரியாது. சகோதரன் வில்லியம்ஸ்